அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாள் நாம் பார்க்க போற சர்ச்சையுடைய தலைப்பு என்னன்னா, தேவனிடத்து வரும் அழைப்பு. அதாவது பரம அழைப்பு குறித்து இந்த நாள் பார்க்க போறோம். தேவன் தான் வழி நடத்துறோம். அதாவது சகோதரர்களை சபையின் சார்பாக அன்புறாங்க. மிகவும் முன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக. தேவனுடைய மிகா பெரிதான கிருபையினால மீண்டுமாக நம்ம இந்த இடத்துல சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி தேவனுடைய மாபெரும் வார்த்தைகளை நம்ம கேட்கவும் தியானிக்கவும் இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தரவும் மீண்டுமாக நான் அவருக்கு கொடான போர் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமல்ல, வாஞ்சியோடு இந்த வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தினத்தில் நம்ம பார்க்க வேண்டிய இந்த ஒரு பாடமானது ஒரு மாபெரும் தெய்வீக அழைப்பு என்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஒரு அழைப்பு எங்கிருந்து வருதுன்னா, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அழைப்பு. அப்போ பரலோகத்திலிருந்து வரக்கூடிய அழைப்பு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அழைப்பாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்மளுக்கும் இல்லை, அநேக விஷயங்களுக்கு வந்து அழைப்புகள் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணுறோம். கல்யாணம் நடக்கிறதுக்கோ அல்லது வந்து நல்ல சில விசேஷங்களுக்கோ நம்ம வந்து அநேகருக்கு அழைப்பு கொடுக்குறோம். ஆனால் அதே டைமில் இப்போது ஒரு ஒரு சேலம் பகுதியில் இருக்கிற கலெக்டர் வந்து நம்மளுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாருன்னு எப்படி இருக்கும்? அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுப்போல? சாதாரண நம்மளுடைய உறவினர்கள் அவங்களாம் வரும்போது கூட நம்ம அது இது எப்போ என்னன்னு கேட்போம். ஆனால் ஒருவேளை அவர் வந்து வீடு தேடி வந்து கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த அழைப்பை நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு போது அசட்டே பண்ணவே மாட்டோம். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த டேட்டுக்காக நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு அழைப்பு யாரிடமிருந்து வருதுன்னா, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அழைப்பு, மாபெரும் ஒரு தெய்வீக அழைப்பு. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்கள் அனைவருக்கும் தனித்தனியான அழைப்பு, தனித்தனியாக கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு. இது யார் கொடுக்குறாரு? இந்த அழைப்பு பற்றி இன்றைக்கு நம்ம விவரமாக நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 18:4.
பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது, என் ஜனங்களே, நீங்கள் அவனுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு
வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூலமாக இங்க ஒரு அழைப்பை நம்ம பார்க்கணும். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து சொல்லும் போது ஆங்கிலத்தில் வந்து அது பரலோகம். பின்பு வேறொரு சத்தம் பரலோகத்திலிருந்து வந்ததாக பார்க்கணும். அப்போ அந்த சத்தம் யாருடையது? அது மட்டும் இல்ல, அந்த வசனத்தை வந்து நம்ம ஒரு 10 வருஷம் படிச்சாலும் கூட அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அந்த வசனத்தினுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு அப்பதான் புரியும். இன்னொருக்க வாசிக்கலாம். என் ஜனங்களே, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானதுங்க. என் ஜனங்களே அப்படின்னு சொல்றாரு. அப்போ என் ஜனங்களே, அது யார் அந்த என் ஜனங்கள்? அப்புறம் எங்கிருந்து வெளிவர சொல்றாரு?
நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளை அகப்படாமலும் இருக்கும்படிக்கு
அவளை விட்டு வெளியே பாருங்கள் அப்படிங்கும் போது இதனுடைய பொருள் என்ன? அங்கே அவள் என்று சொல்லப்பட்டிருக்கு. யார் அந்த அவள் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம இன்னைக்கு ரொம்ப விவரமா பார்க்க போறோம். இப்போ இந்த இடத்துல இந்த அழைப்பு பற்றியும் அதுல நம்ம கேட்டிருக்கிற கேள்விகளுடைய பதில் பற்றியும் இன்னைக்கு நம்ம படிக்கும் போது இந்த வசனத்தில் இன்னொரு முக்கியமான பாகம் என்னன்னா, பின்பு வேறொரு சத்தம் அப்படிங்கிறார். அப்படின்னா ஏற்கனவே இன்னொரு சத்தம் வந்திருக்குதுன்னு நான். அப்போ வேற ஏற்கனவே வந்திருக்கிற சத்தம் பற்றி எங்க இருக்குதுன்னா, அதே அதிகாரம் 1 வசனத்தில் இருக்குது. ஒன்னு ரெண்டுல.
இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன்.
என்ன விழுந்தது விழுந்தது அப்படிங்கிறார். அது மட்டும் இல்ல, அது பேய்களுடைய குடியிருப்பும் அசுத்தமும் அருவறுப்பும் அசுத்தவர்களுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்புள்ள பறவைகளுடைய கூடும் ஆயிற்று அப்படிங்கிறார். அப்ப இந்த தூதர் யார்? அது இந்த தூதர் எப்படிப்பட்ட தூதர்னா மிகுந்த அதிகாரம் உடையவராக. இன்னொரு வாசிக்கலாம், ஏன்னா வெளிப்படுத்தின எல்லாம் வந்து நம்ம அடையாள மொழி. வேறொரு தூதர் மிகுந்த அதிகாரம் உடையவராக பரலோகத்தில் இருந்து இறங்கி வர தந்தார். அவருடைய வருகையினால் என்னாச்சு? பூமி பிரகாசமாச்சு. அப்ப இது யாரை குறிக்கும் நிழல்? அது உங்களுக்கு தெரியாது, கர்த்தரா இயேசுவை குறிக்கும் அது நிழல். குறிப்பாக கர்த்தரா இயேசு தம்முடைய இரண்டாம் வருகையில எப்படி வர்றாரு? மிகுந்த அதிகாரம் உடையவரார். ஆனா முதலாம் வருகையில ஏழ்மை கோலத்துல வந்தார், எளிமை கோலத்துல வந்தார். ஆனா இரண்டாம் வருகை அப்படிப்பட்ட வருகை இல்லை, அது மிகுந்த அதிகாரமுடைய ஒரு வருகை. அதனாலதான் இயேசு சொன்னாங்க, மரித்து உயிர்த்த பின்பு வானத்திலும் பூமியிலும் சகல விதமான அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்போ இந்த இடத்துல அவர் வரும்போது பூமியில என்ன ஒரு நடந்துச்சுன்னா, பூமி பிரகாசமாச்சு. அப்படின்னா என்ன? ஏற்கனவே இருள்ல இருந்தது, இப்ப அவருடைய வருகையினால பிரகாசமாச்சுன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியும்? இருள் என்பது அறியாமை இல்லைங்களா? ஏசாயா சொன்னார் இல்லைங்களா, பூமி அதாவது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் அப்படின்னா. ஆனா ஜீசஸோட இரண்டாம் வருகையில இந்த உலகம் ஒரு வெளிச்சத்துக்குள்ளாக மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சத்துக்குள் அது வரும். அது வரும்போது அவர் வரும்போது அவர் எவ்வளவு பெரிய சத்தம் கொடுத்து அங்க சொல்றாரு, மகா பாபிலோன் விழுந்தது என்று சொல்லுவார். இதுதான் வந்து முதல்ல வந்த சத்தம். ஆனா நம்மளுடைய சப்ஜெக்டுக்காக படிச்ச வசனம் அதுதான் வேறொரு சத்தம். அதான் நல்ல வசனத்துல திருப்பியும் வேறொரு சத்தம் என்று சொல்லும் போது கண்டிப்பா இது கூட ஜீசஸுடைய சத்தமா கிடையாது, ஏன்னா இது வேற ஒரு சத்தம். மீண்டும் சத்தம் வந்துச்சுன்னா கூட அவர்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா இது என்ன? வேற ஒரு சத்தம் அது வானத்திலிருந்து உண்டாயிருக்குது. அதுல என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்களே அப்படின்னு சொல்லும் போது, என் ஜனங்களே கூப்பிடும் போது இந்த சத்தம் கண்டிப்பா யாருடையதாக இருக்கணும்? இதாகிய தேவனுடையது. ஆமா, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய, யாவே தேவனுடைய சத்தம் என்று பார்த்தோம். அப்போ பிதாவாக தேவனுக்கு மேல யாராவது இருக்காங்களா? யாருமே இருக்கிற மாதிரி நமக்கு பைபிள் எங்கேயுமே கிடையாது, இருக்கிறது வாய்ப்பும் இல்லை. அப்போ அவருக்கு மேல யாரு மேல? சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலிருந்து வரும் அழைப்பு பாத்தீங்களா. இங்க லோக்கல் கலெக்டர் ஒரு அழைப்பு கொடுத்தாருன்னா எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். இன்னும் சில முக்கியமான நபர்கள் ஒரு அழைப்பு கொடுத்தாங்கன்னா அதுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் நம்ம கொடுக்குறோம். ஆனா இது யாரு? நம்மளை கூப்பணுன்ற அவசியமே கிடையாது. இருக்குதா? நம்மளுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும்னு ஏதாவது இருக்கு? அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய பரிசுத்தம், இதெல்லாம் நம்மளால கிரகிக்க முடியாது. காட்னா அப்படி இருக்கிறார், எப்படி இருக்கணும் அப்படி இருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்றாரு? இந்த மாதிரி நம்ம மாதிரி சாமானிய ஜனங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. அந்த அழைப்பு வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட்ல தகுதி இல்லை, அப்புறம் எப்படி அங்கே போறது? அப்படி இருக்கிற ஒரு கண்டிஷன்ல இருக்கிற நம்ம மாதிரி ஜனங்களுக்கு இதாவது தேவன் ஒரு அழைப்பு அருமையா கொடுத்துருக்கிறார். அப்ப என்ன அழைப்புனா, என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்களே நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்கள். அப்ப இந்த அழைப்பு யாருடையது என்று நம்ம தெரிந்து கொண்ட பின்பு, அவள் என்பது யாரு, என் ஜனங்கள் என்பது யாரு, இதெல்லாம் குறித்து நாங்க பார்க்க வேண்டியது. அப்ப அந்த அவள் என்று சொல்லும் போது இது யாரை குறிக்கும் நிழல் அப்படின்னாக்கா, திருப்பி வெளிப்படுத்தல் 18 அதிகாரம் 1-3.
இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருக்கும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருக்கும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேட்டித்தனத்தின் முக்கியமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேட்டித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மெகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளக்கினார்.
அப்போ அந்த அவள் அங்கே நம்ம பார்க்கும்போது இந்த மூன்று வசனங்களை நம்ம படிக்கிறோம். இந்த அவள் யாரை குறிக்குதுங்க? அவள்ங்கிறவ தான் யாரு? மகா பாபிலோன். இரண்டாம் வசனத்துல நம்ம படிக்கணும் இல்லைங்களா? மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. அந்த மகா பாபிலோனே மூன்றாவது வசனத்துக்கு வரும்போது அவள் என்று அழைக்கப்படுறது கவனிச்சிங்களா? அப்ப அந்த மகா பாபிலோனு தான் ஒரு பெண்ணாக சொல்லப்பட்டிருக்கிறது இங்க நம்ம பார்க்கறோம். உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், மகா பாபிலோன் பற்றி நம்ம எப்ப படிச்சிருக்கிறோம்? அந்திகிறிஸ்து பாகம் மூன்றுல நம்ம பார்த்துருக்கிறோம், ரொம்ப டீட்டெயிலா படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த மகா பாபிலோன் இது யாரை குறிக்கும் நிழல் பைபிள்ல? பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்.
மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேட்டிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமும் அவள் நெற்றியில்
எழுதியிருந்தது. இந்த ஸ்திரீ என்னுடைய நெற்றியில என்ன எழுதியிருக்குது? ரகசியம். என்ன ரகசியம் அது? அக்கிரமத்தின் ரகசியம். ஏற்கனவே அப்புறம் மகா பாபிலோன், பாபிலோன் என்ன அர்த்தம் பார்த்தோம்? குழப்பம் இல்லைங்களா? பாபிலோனாலே குழப்பம் அர்த்தம். மகா பாபிலோன் அப்படின்னா பயங்கரமான குழப்பங்கள் நிறைந்த இல்லைங்களா? அப்புறம் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தா என்னும் நாமம். அப்போ இந்த ஸ்திரீ பற்றி அதே அதிகாரம் மூன்றாம் வசனத்துல திருப்பி சொல்லப்படுகிறது. இன்னொரு வகையில வெளிப்படுத்தல் 17:1.
ஏழு கட்டங்களையுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே.
அப்போ இந்த அந்த ஸ்திரீ, அந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீன்னு விளக்கப்படுது? வேசியான ஒரு ஸ்திரீ எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறா? திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்துட்டு இருக்கிறா. இவத்தான் அந்த மகா பாபிலோன். இவள் வந்து எதுக்கு அடையாளம் சொல்லப்படுகிறதுன்னா, வேசியாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த யார் இந்த ஸ்திரீ, யார் இந்த வேசியான ஸ்திரீ என்று சொல்லி நம்ம பார்த்துருக்குறோமா? ரோம்ல இருக்கக்கூடிய இந்த கள்ள சபையை பற்றி தான் வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்கறோம். அதனாலதான் ரோமன் கத்தோலிக்க சபையை அது குறிக்கிறது. இது தேவனுடைய சத்தியங்களுக்கு விரோதமான சத்தம். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனாலதான் அருமையா விளக்கிட்டு, அது அக்கிரமத்தினுடைய ரகசியம், மகா பாபிலோன் குழப்பங்கள் நிறைந்த போதனை உள்ள ஒரு அமைப்பு, அப்புறம் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய், அதனாலதான் தாய் சபை சொல்றாங்க. அப்போ அது மட்டும் இல்ல, இந்த ஸ்திரீ உட்கார்ந்துருக்கிறது எங்கன்னா திரளான தண்ணீர்கள் மேல உட்கார்ந்துருக்கோம். அப்ப திரளான தண்ணீர் என்பது எதை குறிக்கும்னா, அதுலயே 15 வசனம் சொல்லுங்க. இருக்கக்கூடிய பலவிதமான ஜனங்களை குறிக்குது அந்த திரளான தண்ணீர். அப்ப அந்த திரளான தண்ணீர்கள் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னா, இன்றைக்கு இந்த ஒரு சபையானது ஏறத்தாழ உலகின் எல்லா நாடுகளிலும் இருக்குது. எல்லா நாடுகளிலும் இருக்கிற இந்த ஜனங்கள் மேல் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ஒரு அமைப்பு இல்லாத இடமே கிடையாது உலகத்தில். அப்ப நீங்க எந்த ஒரு கிராமத்துக்கு போனாலும் கூட இருக்கும். அப்போ அதனால திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்துட்டு இருக்கிறா அப்படின்னு அங்க சொல்லப்பட்டுக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ஒரு மகா பாபிலோன் தான் ரோமன் கத்தோலிக்க சபையை குறிக்கும் ஒரு நிழல். அது மட்டுமில்ல, அதுக்கு இன்னொரு பேர் கொடுத்துருக்குது, வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுது. என்னவி பைபிளில் படிக்கும் போது மதர் ஆஃப் ப்ராஸ்டிடியூட்ஸ் சொல்லிட்டு. அப்போ இந்த வேசி என்றால் அதனுடைய பொருள் என்னன்னா, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு அடையாள பாஷை. இது நேரடி அர்த்தம் இல்லை, பட் அடையாள மொழி. அப்போ நேரடி அர்த்தம் சம்மந்தப்பட்டது. அப்ப என்னன்னா இது ஒரு தவறான ஒரு ஒரு சேர்க்கை இல்லைங்களா, தவறான சேர்க்கை, இல்லிசிட் யூனியன். அதுதான் வந்து இந்த வேசித்தனத்துக்கு ஒப்பிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா ஒரு ஸ்திரீ, அதாவது சபை, ஸ்திரீன்றது பைபிள்ல சபை, சபை மணவாட்டி, மணவாளன் யார், கர்த்தரே இயேசு. அந்த இயேசுக்காக அது நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டிருக்குது. ஆனா கல்யாணம் முடிகிறதுக்குள்ளேயே அதான் வேறுனா பார்த்தேன் அப்போ சிலர் போல் சொன்னாங்களே, உங்களை கற்புள்ள கண்கையாது கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறபடியா, அதை பத்து வெள்ளிக்காசு நம்ம பார்த்தோம். ஆனா இந்த ஸ்திரீ என்ன பண்ணிட்டா, கள்ள சபையாக மாறி உருவெடுத்து என்ன ஆச்சுன்னா வேசித்தனம் பண்ணிட்டா. யாரு கூட வேசித்தனம் அல்லது யாரு கூட சேர்க்கை ஆகி போச்சு இந்த சபை அப்படின்னா, வெளிப்படுத்தல் 18:3 நம்ம பார்க்கிறோம். போதை, போதனைகள் போதையாயிடுச்சு ஜனங்களுக்கு எல்லாம் வந்து அந்த போதனைகளால் போதையாயிட்டுக்கிறாங்க. ஒண்ணுமே தெரியுதில்ல, கண்ணே தெரியுதில்ல, அந்த அளவுக்கு எல்லாம் தள்ளாடிட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதுல அவ கூட வேசித்தனம் பண்ணுனது யாருன்னு சொல்றாரு, பூமியின் ராஜாக்கள், த கிங்ஸ் ஆஃப் தி எர்த். அப்போ யாரு கூட சேர்க்கை, கர்த்தரே இயேசு கூட போய் சேராமல் பூமியின் ராஜாக்களோட அப்படின்னு என்ன இருக்க, பூமியின் ராஜாக்கள் நீங்க எதுக்கு அடையாளம் அப்படின்னா உலக அரசியல் அமைப்புகளுக்கு அடையாளம். அப்போ இந்த சபையானது உலகத்துல தோன்றி யாரு கூட போய் சம்பந்தம் வச்சாச்சு, ஐரோப்பாவில் நம்ம ஏற்கனவே பார்த்தேன் 10 நாடுகளோடு கூட இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசியல் அமைப்புகளோட இன்னைக்கு தொடர்பு இருக்கு. உலக மனிதனும் இருக்கிற அரசியல், அந்தந்த ஏரியாவில் இருக்கிற அரசியல்காரர் கூட சம்பந்தம் கண்டிப்பாக இவங்க வச்சிருப்பாங்க. அரசியல் அமைப்புகளோட தொடர்பு இல்லாமல் இருக்க மாட்டான், ஜீசஸ் கூட தொடர்பு வைக்க மாட்டான். அதான் இங்க அதனால தான் இந்த இடத்துல அந்த வேசித்தனம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறாங்க. அதில் குறிப்பாக வேசித்தனம் என்று சொல்லும் போது அது இங்கிலீஷ்ல 2 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்குது, என்னன்னா ஃபார்னிகேஷன் ஒன்று, இன்னொன்று வந்து அடல்ட்ரி. 2 வார்த்தை இருக்குது இது சம்மந்தப்பட்ட வார்த்தைகள். ஃபார்னிகேஷன் அப்படின்னாக்கா அதுதான் அந்த வேசித்தனம் என்று சொல்லும் போது திருமணத்துக்கு முன்பான தவறான நடவடிக்கை, அதுதான் ஃபார்னிகேஷன். ஆனால் அடல்ட்ரி விபசாரம் அது வேற ஒரு வார்த்தை, அது என்னன்னா கல்யாணத்துக்கு பின்பு தவறான நடவடிக்கை. இந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த ஒரு சபை பற்றி சொல்லும் போது இந்த நேரத்தில் இந்த சபையானது கல்யாணத்துக்கு பிறகு தவறு செய்தா கல்யாணத்துக்கு முன்னாடியா, கல்யாணத்துக்கு முன்பாக, அதனால தான் அதை வேசி என்று அழைக்கப்படும். அப்போ யாரு கூட அப்படின்னாக்கா உலகத்தின் இந்த அரசியல் அமைப்புகளோட ஒரு ஒரு கூட்டணி ஏற்படுத்தி ஒரு தவறான சேர்க்கையின் மூலமாக ஒரு மாபெரும் உலக பேரரசை ஸ்தாபனம் செஞ்சது. அதுக்கு பேர் தான் இந்த ஹோலி ரோமன் எம்பையர், பரிசுத்த ரோம ராஜ்யம். கிபி 799 1799 வரை 1000 வருடம் மனசாட்சி நம்ம பண்றோம்னு சொல்லி உலகத்தின் ராஜாக்களோட சேர்ந்து கொண்டு அவங்க செஞ்சதாக நம்ம பார்க்கறோம். அப்ப இது நடந்தது எப்போனா 1799 சொல்லும் போது கர்த்தரோட 2வது வருடத்துக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சி. அப்ப கர்த்தர் கூட திருமணம் ஆகிறதுக்கு முன்பாகவே தவறான நடவடிக்கை யார் கூட போயிடுச்சுன்னா இந்த அரசியல் அமைப்புகளோட ஜாயின் பண்ணிடுச்சு இந்த சபை நம்ம. அப்போ இது கிபி 325 ஆரம்பிச்சு உள்ள நுழைஞ்சு 539 கிபியில இது ஒரு பவருக்கு வந்து, அதிகாரம் இல்லாத பவருக்கு வந்து 799 அதிகாரப்பூர்வமான ஆட்சிக்கு இந்த உலகத்தின் மேல் வந்ததை நம்ம பார்க்கறோம். இப்படி இந்த தாய் அல்லது இந்த மகா பாபிலோன், அதான் அவள்னு சொன்னார்கள், அவளை விட்டு வெளியே வாருங்க சொன்னார, அந்த மகா பாபிலோன் இந்த ஒரு சபை, இந்த இந்த சபை தான் குறிக்குது அப்படி என்பதை நம்ம திட்டவட்டமாக கண்டுபிடித்த பின்பு இந்த ஸ்திரீ பத்தி எப்படி சொல்லியிருக்கிறதுனா, இவன் இந்த ஸ்திரீக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க, அந்த குழந்தைகள் கூட எப்படிப்பட்ட குழந்தைங்களாமா, வேசிகள் தான், வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவறுப்புகளுக்கும் தாய். பிள்ளைங்க கூட யார் மாதிரி தான் இருக்கிறாரு, தாயை போலவே தான் பிள்ளைங்க. அப்போ என்ன அருமையான அடையாளம் இங்க கொடுத்துக்குது. அப்போ எப்படி அப்படின்னா, இந்த குழந்தை வேசிகள் யார், மகள்கள், இவங்க யாரை குறிக்கும் நிழல், தாய். இப்ப தாய் ஒரு பெண் எப்ப தாயாகிறான், குழந்தை குழந்தை பெற்ற பின்புதான் அவ தாயாகிறான். அதே போல இந்த தாய் சபைக்குள்ள பிறந்து வந்துச்சு குழந்தைகள், எக்கச்சக்க குழந்தை பிறந்துருச்சு. இப்போ என்ன சபை? இளைய சபை இல்ல, புரோட்டஸ்டன்ட் அமைப்புகள். இதுக்குள்ளதான் வெளியில வந்திருக்குது. இது உலகத்தில் இருக்கிற புரோட்டஸ்டன்ட் அமைப்புகள், உலகம் எங்கும் இருக்கிற புரோட்டஸ்டன்ட் அமைப்புகள். இவங்க கூட வேசிகள் என்று அழைக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க கூட ஜீசஸ்க்காக சுத்த மனசுல கிடையாது. மாறாக உலகத்தின் அரசியல் அமைப்புகளோட அம்மா மாதிரியா தான் பிள்ளைகளும் அரசியல்வாதிகளோட அரசியல் அமைப்புகளோட சம்பந்தம் வளர்க்குறாங்க. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்கள் இருந்து ஒரு முன்னணி ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப முஸ்லீம்கள பண்ணிட்டு அரசியல் மாதிரி பண்ண, அது மாதிரி இவங்களுக்கும் ஒரு முன்னணி இருக்குது. வெற்றி அந்த அரசியல்வாதிகள் கூட சம்பந்தம் லோக்கலே நம்ம பார்க்குறோம். அப்போ உலகமெங்கும் இந்த ஒரு பழக்கம் புரோட்டஸ்டன்ட் அமைப்புகளுக்கு கூட இருக்குது. அதனாலதான் அது மகாபாபிலோன். அப்போ அந்தி கிறிஸ்து என்பது ஒரு தனி அமைப்பு கிடையாது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இது என்னங்க அமைப்புகளின் அமைப்பு, த சிஸ்டம் ஆஃப் சிஸ்டம்ஸ் இல்லைங்களா? ஒரு அமைப்பு இல்லை, இதுல பல அமைப்புகள் இதுல மிக்ஸ் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆம் சகோதர சகோதரிகளே, இந்த அமைப்பு தான் மகாபாபிலோன். பைபிள சொல்லிட்டு பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று சொல்லும் போது, பாபிலோன் விழுந்தா எனக்கு என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஏன்னா நேரடி இடத்துல வந்துருக்கிறது பாபிலோன் இப்ப எங்க இருக்குது உலகத்தில் எங்கேயுமே? அது போயிட்டு பாபிலோன்ன்றது என்ன? இது கள்ள சபையை குறிக்கும் நிழல், அந்தி கிறிஸ்து அமைப்புகளை குறிக்கும் நிழல், அதுதான் மகா பாபிலோன். அப்போ கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு பின்பு கர்த்தரால் நிராகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு, கர்த்தரால் நிராகரிக்கப்பட்ட அமைப்புகள் என்று நம்ம பார்க்கறோம். அதனாலதான் அங்க அந்த ரெவலேஷன் வெளிப்படத்துல படிக்கிறோம், அந்த தூதர் மகா சத்தமிட்டு எப்படி சொல்றாரு, ரெண்டாம் வசனம் 18:2, மகா பாபிலோன் அது விழுந்தது விழுந்தது. ஏன் ரெண்டு டைம் சொல்லிக்குது அது? அந்த 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 பாபிலோன் எப்படிப்பட்ட இடம்? சத்தியம் எழுந்த இடம் இல்ல, என்ன இடம்? எவ்வளவு தெளிவா சொல்லிட்டு, பேய்களுடைய வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய, பறவைகள் என்பது அசுத்த ஆவிகளை குறிக்கும் நிழல். அப்போ அசுத்த ஆவிகள் என்பது அசுத்த போதனைகள், கள்ள தவறுகளும் கள்ள போதனைகளும் நிறைந்த ஒரு பெரிய நகரம் பட்டணம் மகா பாபிலோன். சிட்டி இல்லைங்களா? பெரிய என்ன அருமையா சொல்லுது அடையாளத்துல. ஆனா ரெண்டு டைம் சொல்றாரு பாருங்க, மகா பாபிலோன் விழுந்தது. ஒரு டைம் சொல்ல, டூ டைம் சொல்லிக்கிறார், விழுந்தது விழுந்தது. அப்படின்னு போது இதுல என்ன அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த மகா பாபிலோன் ரெண்டு அமைப்பு இருக்குது. ரோமன் கத்தோலிக் அமைப்பு விழுந்தது, புரோட்டஸ்டன்ட் அமைப்புகள் விழுந்தது. அதான் டூ டைம் சொல்றாரு, விழுந்தது விழுந்தது. இதுதான் வந்து இந்த இந்த மகா பாபிலோனுக்குள் இருக்கிற இரண்டு பகுதிகள், சர்ச்சியானிட்டி அதுக்கு பேர். அப்போ பேர் கிறிஸ்தவ மண்டலம் சொல்லி பார்க்கணும். இந்த ரெண்டு சபையும் இந்த ரெண்டு பிரிவுகளையும் கர்த்தர் நம்முடைய இரண்டாம் வருகையில் நிராகரித்து விட்டார், ரிஜெக்ட் பண்ணிட்டார். இப்போ ஏற்றுக்கிறது இல்லை. இதை பற்றி வசனம் நம்ம படிக்கலாம், வெளிப்படுத்தல் 3:15-18.
உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயில் என்று வாந்தி பண்ணி போடுவேன்.
அதுங்களா என்ன சொல்றாரு? நம்ம போன வாரம் தான் பார்த்த சபை சரித்திரம், அதுல இது எத்தனை நாள் சபைக்கு சொல்லப்பட்டுக்குது? ஜீசஸ் எத்தனை நாள் சபையில வர்றாரு? யாரு ஆறு சொன்னது யாரு, ஏழு சொன்னது யாரு? சரிங்களா, ஜீசஸ் எத்தனாம் சபையில வர்றாரு? ஏழாம் சபையில் வர்றாரு. ஆறாம் சபைக்கு என்ன சொன்னாரு? இதோ சீக்கிரமா வருகிறார். ஆனா ஏழாம் சபைக்கு சொல்லும் போது இதோ வாசப்படு இல்லைங்களா? இதை அதுவே சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப ஜீசஸ் ஏழாம் சபை காலத்துல தான் வரும். அப்ப அந்த அந்த ஏழு சபை என்பது ஏழு கால நிலைகளை குறிக்கும் அடையாளம், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஒவ்வொரு சபையினுடைய காலத்திலும் ரெண்டு சபை பத்தியும் பேசிக்கிறார். என்ன ரெண்டு சபை? கள்ள சபையை பத்தி சொல்லிக்கிறாரு, உண்மை சபைக்கும் சொல்லிக்கிறார். கள்ள சபைக்கும் அதனுடைய தவறுகளை சொல்லிக்கிறாரு, உண்மை சபையினுடைய குறைபாடுகளையும் சொல்லி அது மன திருமுறதுக்கு உண்டானதையும் சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கும் வார்த்தைகள் சொல்லிக்கிறது நம்ம பார்க்கறோம். பின்னாடிதான் அதெல்லாம் நம்ம படிக்க போறோம். ஆனா இந்த அதிகாரத்துல இந்த ஏழாம் சபைக்கு சொல்லும் போது கள்ள சபைக்கும் சொல்லிக்கிறாரு, உண்மை சபைக்கும் சொல்லிக்கிறாரு. கள்ள சபைக்கு இப்ப என்ன சொல்லிக்கிறாரு? பனிஷ்டனா இருக்கா? கள்ள சபைக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் பாருங்க, நீ அனலும் இல்லை, நீ குளிரும் இல்லை, நீ வெது வெதுன்னு இருக்கிற, அதனால என்ன பண்ற? நான் உன்னை வாய் நின்று வாந்தி பண்ணிடுறேன். அது மட்டும் இல்ல, அப்புறம் நீ நிர்வாகியம் உள்ளவன், நீ பரிதபிக்கப்படத்தக்கவன், அப்புறம் நிர்வாணி, நிர்வாணி, அப்புறம்
தரிதிரன்,
குருடன், இதெல்லாம் அடையாள மொழி இல்லைங்களா? அப்ப நிர்பாகியம்னா ஆதரவு இல்லாமல் போகிற நிலைமை, பரிதபிக்கப்படத்தக்கவன் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஐயோ அம்மான்னு சத்தம் போடுறவன், அப்புறம் தரித்திரன், எதுல தரித்திரன்? விசுவாசத்துல தேவனுடைய சத்தியம் இல்ல, நீ தரித்திர, அப்புறம் குருடன், உனக்கு கண் இருக்குதே தவிர பார்வை கிடையாது, உன்னுடைய கண் குருடாயிட்டுக்குது, அப்புறம் உன் மேல வந்து அந்த நீதியின் வஸ்திரம் போட்டேன், ஆனா அதை பத்தி உனக்கு அக்கறையே கிடையாது, அதனால நீ எப்படி அதை கழட்டி வீசிட்டு இருக்கிற? நீ எப்படி இருக்கிற? நிர்வாணியாக இருக்கிற. ஜீசஸ் உடைய அந்த ரேன்சம் பிளட், அந்த ரேன்சம் சாக்ரிஃபைஸ், ஈடுபலியின் மேல் எந்த நம்பிக்கை கிடையாது. அப்படி இருந்து கொண்டு நீ உன்னை என்ன சொல்லிட்டு இருக்கிற? ஐஸ்வர்யம் உள்ளவன் என்றும், எல்லா திருவிய சம்பந்தன் என்றும், அப்புறம் எந்த குறைவும் எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு
இருக்கிறேன். உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உறுதி கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் எளிதத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை.
கண்ணுக்கு மருந்து போடப்பா, அதுல துணி போடப்போ ஒழுங்கா எழுந்திருக்காது அந்த கள்ள சபைக்கு. ஆனா உண்மை சபைக்கு எப்படி சொன்னார்? அதே அதிகாரத்துல 20வது வசனம் பாருங்க, ரெண்டு சபைக்கும் சொல்லிட்டு இருக்காரு.
இதோ
உண்மை சபைக்கு எப்படி சொல்லிட்டார்? என்னுடைய சிங்காசனத்தில் உங்களுக்கு நான் இடம் கொடுக்கிறேன். ஆனா இந்த பெயர் சபைக்கு என்ன சொல்லிக்கிறாரு? வாயிலிருந்து வாந்திரு, வாந்தி பண்ணிடுவேன். அப்படின்னா இது என்ன அர்த்தம்? நேரடி அர்த்தமா? ஜீசஸ் வாந்தி எடுப்பாரா? அப்ப இதெல்லாம் அடையாளம் இல்லை, இதெல்லாம் நேரடி அர்த்தமே கிடையாது, இது அடையாள மொழி. அப்போ அந்த வாமிட், வாந்தி என்பது என்ன? வாந்தி வந்து முதல்ல நம்ம வயிற்றுக்குள்ளதான் இருந்துச்சு, ஆனா எடுத்துட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண மாட்டோம்? அந்த பக்கம் அதுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதே போலதான் முந்தி இந்த சபை கர்த்தருடைய அனுமதிக்குள்ள இருந்துச்சு, ஆனா இப்ப என்ன சார், ஒரு 2 வருகையில வாந்தி மாதிரி ஆயிடுச்சு. வாந்தி என்பது என்ன? வாயிலிருந்து எடுத்துறேன்னு சொன்னது, உன்னை வந்து என்னுடைய வார்த்தைகளை எடுத்துரைக்கும் வேலை உனக்கு இனி நான் தர்றதில்லை. நீ என்னமே பண்ணிட்டு போ, அவ்வளோதான், எங்கேயாவே பேசிக்க, என்னமே பண்ணிக்கோ. ஆனா கர்த்தர் வந்து என்ன பண்றது இல்லைன்னா, இந்த பெயர் சபைகளை தன்னுடைய ஊழியத்துக்கு பயன்படுத்துறதே கிடையாது. அதான் சொல்றாரு, வாந்தி பண்ணிடுறேன் நான் உன்னைய. ஏன் அப்படின்னா, நீ அனலும் இல்லை குளிரும் இல்ல, வெது வெதுப்பா இருக்கிற. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நிலைமை என்ன? அது என்ன? குளிரும் இன்றி அனலும் இன்றி அப்படின்னு சொல்லும் போது, அப்ப குளிரும் இன்றினா என்ன அர்த்தம்? கர்த்தர் இயேசுவை முழுவதும் நிராகரிக்கிறதும் இல்ல, அத சுத்தமா குளிர்ந்து போறதுன்னா நிராகரிச்சு அந்த பக்கம் போறது. ஆனா இங்க இவங்க இந்த பெயர் சபை என்ன பண்றது இல்ல, ஜீசஸ் விடுறதும் இல்ல, கரெக்டா? அதான் சொல்ற, நீ குளிரும் இல்ல, குளிர்ந்து போல சுத்தமா, அதே டைம்ல நீ எப்படி இல்ல, அனலும் இல்ல. அனல்னா என்ன அர்த்தம் பாத்தீங்களா? ஆமா, அக்னி போல. அதாவது தேவ அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளின் படி கீழ்படிச்சு நடக்கிறதுக்கும், இன்னும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த சத்தியத்துக்காக நிக்கிறதுக்கும் உனக்கு எந்த வைராக்கியமும் கிடையாது. அப்ப வைராக்கியமும் இல்ல, அதே டைம்ல என்னை உடுறதும் இல்ல. நீ அப்ப அதுவும் இல்ல இதுவும் இல்ல, அதனாலதான் நீ எப்படி உன்னை எப்படி இருக்கிற? வெது வெதுப்பாக இருக்கிற. அதனால தான் நான் உன்னை என்ன பண்ணிடுற? வாந்தி பண்ணி போடுறேன். இந்த ஒரு நிலைமை பத்தி தான் ஏசாயா தீர்க்க தரிசனம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், 4வது அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா அப்போ அந்நாளில் கர்த்தருடைய வருகை நாளில் 7 ஸ்திரீகள் என்று சொல்லும் போது, 7 ஒரு பரிபூர்ணத்தையே முழுமையை குறிக்கும். அப்ப உலகம் முழுவதும் இருக்கிற இந்த கள்ள சபைகள், பெயர் சபைகள், 7 ஸ்திரீகள், ஸ்திரீகள் பைபிள்ல சபைகள் கிடையாது. அப்போ இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் அந்த ஒரே மனுஷன் யாரு? இயேசு. இயேசுவை பிடித்துக் கொண்டு உங்களுடைய சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய சொந்த சாப்பாடே நாங்கள் சாப்பிட்றோம். அப்போ அந்த சொந்த சாப்பாடு என்பது என்ன நேரடி அர்த்தமா? சாப்பாடு பைபிள் அதை குறிக்கும் ஆவிக்குரிய உணவு. அதான் ஜீசஸ் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை தேவனுடைய வாயிலுக்கு புறப்படுகிற ஒவ்வொரு அந்த நித்திய ஜீவன் பற்றி பேசினார். ஆனால் பிசாசு வயிற்றுக்கு சாப்பாடு பற்றி பேசினான். ஆனால் கர்த்தர் சொன்னார் நித்திய வாழ்வுக்குரிய உணவு பற்றி அங்கே பேசணுங்க நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சாப்பாடு எங்களுடைய சாப்பாடு நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னா அது ஆவிக்குரிய சாப்பாடு. அப்போ அந்த ஆவிக்குரிய சாப்பாடு என்பது தேவனுடைய சத்தியங்கள் இல்லைங்களா? ஜீசஸ் சொன்னார் உங்களுடைய வசனமே சத்தியம். அப்போ ஜெரமியா சொல்லும் போது உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன், அது என்னுடைய மனசுக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலத்தையும் ஆறுதலையும் அது தந்தது அப்படிங்கிறார். அப்போ இந்த இடத்துல அந்த போஜனம் அல்லது உணவு என்பது ஆகாரம் என்பது தேவனுடைய சத்தியங்களை குறிக்கும். ஆனால் இந்த ஏழு ஸ்திரீகள் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு போட வேண்டாம், நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் சொந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னா சொந்த சத்தியங்களே வச்சுக்கிறோம். அந்த சத்தியங்களை நீங்கள் பார்க்குற நீங்கள் எத்தனை ஏழு என்பது ஒரு 2000 வகையான சபைகள் இந்த உலகத்தில் இருக்குது. ஒவ்வொன்றும் பைபிளும் ஒன்று தான், ஜீசஸ் ஒன்று தான், ஆனால் 2000 பிரிவு அப்படின்னா 2000 விசுவாசம் இருக்குது, 2000 வகையான சாப்பாடு இருக்குது. அப்போ 2000 வகையான சாப்பாடு என்று சொல்லும்போது அந்த உபதேசங்கள் பைபிளில் எந்த அடிப்படை ஆதாரங்களே கிடையாது. ஒவ்வொன்றும் வித்தியாச வித்தியாச தவறுகள் நிறைந்த போதனைகளை தான் சொந்த சாப்பாடே சாப்பிட்றோம். அப்புறம் சொந்த துணி நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படிங்கும்போது துணி எதுக்காக நம்ம போடுறோம்? துணி பைபிளில் வந்து இந்த கவரிங் எது குறிக்குதுன்னா பாவத்தை மூடுவதற்காக. அதில் ஆதாம் ஏவல் தவறு செய்தவுடன் தாங்கள் நிர்வாணிகள் என்றது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த துணி தேவையில்லையே, சுத்த மனசாட்சியில் அவங்க இருந்தாங்க. குற்ற மனசாட்சி அவங்களுக்கு இல்லைப்போ. ஆனால் எப்போ குற்ற உணர்வு வந்துருச்சோ அப்போவே அந்த பாவத்தை மூடணுன்ற அந்த மறைக்கிற பழக்கம் ஆயிடுச்சு. அப்போ தான் வந்து அந்த அத்தி இலைகள் அவங்க போட்டாங்க. ஆனால் தேவன் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு, அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு, தோல் உடைகளை கொடுத்தாரு. இது எதற்கடையாளம்னா ஒரு மிருகத்தினுடைய பலி மூலமாக தோல் உடைகள் கொடுத்தாரு. அப்போ இது எதை குறிக்கும் நிழல் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுக்கு பாவத்தை மறைப்பதற்காக தேவன் நம்ம மேல் போட்டிருக்கிற துணி என்ன, நீதியின் வஸ்திரம் இல்லைங்களா? அது யார் வாங்கி கொடுத்தாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின அந்த வெளியேறப்பெற்ற வலியின் மூலமாக, ஈடு வலியின் மூலமாக இன்றைக்கு நம்ம மேல் அந்த நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த கள்ள சபைகள் பெயர் சபைகள் என்ன சொல்லுது, அந்த துணி எங்களுக்கு வேண்டாம், அது எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் கொடுத்தாலும் கூட வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுடைய சொந்த நீதிகளை நாங்கள் போடுறோம், அதை சொந்த வஸ்திரம் கொடுத்துக்கிறோம் அப்படின்னா சொந்த நீதிகள் என்பது எதை குறிக்குதுன்னா, இந்த மாதிரி அநேக பொது தொண்டுகள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தல் மற்றும் அன்னதானம் பண்ணுறது போன்ற பொதுநல சேவைகளின் மூலமாக தங்களுடைய நீதி நிலைநாட்ட முற்படுகிறத நம்ம பார்க்குறோம். கரெக்டா? அது ஜனங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வது போல இருக்கிறதுனால ஜனங்கள் ஓடுறாங்க. ஆனால் அது நிரந்தரமானது இல்லை. அதான் அங்கே ஏசையா இன்னொரு இடத்துல சொன்னார், எங்களுடைய நீதிகள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிக்கிறாரு. ஆமாம், அழுக்கான கந்தை வஸ்திரம் போல இருக்கிறது. 64:6 ஏசையா,
நாங்கள் அனைவரும் கீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது
அப்படி சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த வஸ்திரம் அல்லது இந்த நீதி நியாயங்கள் பெயர் சபையுடைய நீதி நியாயங்கள் அது அழுக்கான கந்தை வஸ்திரம் போல இருக்குது. அது பாவத்தை மூடும் ஒரு துணி இல்லை, பாவ மன்னிப்பு அதன் மூலம் இல்லை. பாவ மன்னிப்பு அது ஜீசஸுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலம், இயேசுவனுடைய அந்த வெளியேற பெற்ற வழியின் மேல் இருக்கிற விசுவாசத்தின் மூலம் கிடைக்கிற ஒரு சாலுகை சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த பெயர் சபைகள் அத்தனையும் என்ன விரும்புது, சொந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம், சொந்த துணி போட்டுக்கிறோம், ஆனால் எங்களுக்கு என்ன மட்டும் வேணும், உங்களுடைய இனிஷியல் மட்டும் எங்களுக்கு வேணும், என்ன அது, உங்களுடைய பேர் மாத்திரம் வேணும், ஜீசஸ் அப்படிங்கிற பேர் மாத்திரம் வேணும், உங்களுடைய சத்தியமோ உங்களுடைய வார்த்தைகளோ எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் வந்து எப்படி அடையாளம் காமிக்கணும் ஜனங்களுக்கு, கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் காமிக்கணும், கிறிஸ்து சபைகள் என்று அடையாளம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய நேம் எங்களுக்கு வேணும். அதனால தான் பெரிய பெரிய ஆலயங்கள் பெரிய பெரிய சர்ச்சஸ் எல்லாம் ஜனங்கள் பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறாங்க, அவ்வளோ ஹைட்டு நான் கோபுரம் டாப்பில் என்ன அழகான சிலுவை இதெல்லாம் பார்த்து ஏமாந்துடுறாரு. அப்போ இந்த இந்த கள்ள சபைகள் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குது, அந்த சபையினுடைய ஏழு காலங்களிலும் கூடையே தான் வந்துட்டு. அப்போ சொல்ற ஏமா சொன்னாருங்களா, அந்தி கிறிஸ்து வர்றான்னு சொல்றீங்களே, அவன் ஏற்கனவே இருக்கிறான் உள்ள, ஆதி சபையிலேயே வந்தாச்சு. அப்போ ஏழு சபை காலங்களிலும் இந்த கள்ள சபை, இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் அது உண்மை சபையோட கலந்தே வந்துட்டு இருக்குது. அதான் நம்ம வேறொரு உண்மையில பார்த்த கோதுமைக்குள் கலைகளை அவன் நடிச்சு. ஆனா இந்த ஒரு நிலைமை தொடர்ச்சியா கர்த்தர் அனுமதிக்கிறது இல்லை. எது வரைக்கும்னா அவருடைய இரண்டாம் வருகை வரைக்கும் தான் இந்த அனுமதி. கள்ள ஜனங்களும் உண்மை ஜனங்களும் ஒன்னா இருக்கிற ஒரே இடத்துல இருக்கிற ஒரு அனுமதி. ஆனா அவருடைய இரண்டாம் வருகைக்கு பின்பு உண்மை சபையை தனியாகவும் கள்ள சபையை ரிஜெக்ட் பண்றார், அதை நிராகரிக்கிறார். தன்னுடைய சொந்த ஜனங்களை அவர் பிரித்தெடுக்கிறத நம்ம பார்க்கிறார். அதனாலதான் இந்த ஏழாம் சபையினுடைய உவமையை நம்ம படிக்கும் போது அந்த பரலோக ராஜ்யம் எதற்கொப்பா இருக்குது, ஒரு கடலிலே சகல விதமான மீன்களையும் வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்குது. அப்புறம் அந்த மீனவர் என்ன பண்றார், உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளிலும் ஆகாதவைகளை கடலிலே அப்படின்னு நினைத்தான். அது வேண்டா, ரிஜெக்ட், அவ்வளவு நல்லதை மாத்திர கூடைகள். அப்போ ஒரு அறுவடையின் காலம், கர்த்தருடைய இரண்டாம் வருகை ஒரு அறுவடையின் காலம் என்று நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தராக இயேசு தம்முடைய இரண்டாம் வருகையில இந்த முழு அமைப்பையும் இந்த முழு அமைப்புகளையும் அவர் நிராகரிக்கிறார். அங்க பாத்தீங்களா, ஆகாதவிலை கடல்லே தூக்கி போடுறாரு, இங்க வெளிப்படுத்துல சொல்லும் போது வாந்தி பண்ணி போடுறேன் அப்படிங்கிற, அப்படின்னா ரிஜெக்ட் பண்றேன்னு அர்த்தம். அப்போ இந்த ரிஜெக்ட் பண்ண வரிசை எப்போ கண்டுபிடிக்க முடியுமா, கர்த்தருடைய இரண்டாம் வருகையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை கிபி 1874 என்பதை திட்டவட்டமாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனா இந்த கள்ள சபைகளை அவர் நிராகரிச்ச வருஷம் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது சில வசனங்கள் நம்மளுக்கு விவரங்களை கொடுது. அதுல ஒரு வசனம் படிங்க, வெளிப்படுத்தல்
6:10-11.
இது உண்மை சபையினுடைய ஒரு கூக்குரல். எது வரைக்கும் எங்கள் மேல் இந்த இந்த கள்ள சபையை அனுமதிக்கிறீங்க, எவ்வளவு உபத்திரவம் நாங்க வாங்கிட்டு இருக்கிறோம், எது வரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் அப்படி கேட்கும் போது சபையினுடைய காலத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசனம்னா, அதாவது ஐந்தாம் சபையினுடைய காலம், சரிதை சபையினுடைய காலம். சரிதை சபையினுடைய காலத்துல அவங்க அந்த சபையினுடைய கூக்குரல் அப்படி இருக்குது. ஆனா எவ்வளவு சபை இருக்குது, இன்னும் ரெண்டு சபையினுடைய காலம் முடியணும்ல. அதனாலதான் அவங்களுக்கு சொல்லப்பட்ட பதில் என்னன்னா, நீ உங்களை போலயே இன்னும் உங்கள் சகோதரர் போல கொலை செய்யப்படுகிறவர்களுடைய தொகை நிறைவாக மலவும். நீங்க என்ன பண்ணும், கொஞ்ச காலம் இல்லை கொஞ்சம் பொறுமையா இருங்கோ, வருது நியாய தீர்ப்பு, வராமல போகாது. இந்த அமைப்புகள் மேல் நியாய தீர்ப்பு வரும், ஆனா இப்போ நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த தொகை என்ன ஆகணும், நிறைவாகணும். எந்த தொகை, அந்த 140. அதுக்கு முன்னாடியே நீங்க அவசரப்பட்டா நடக்காது அப்படி சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயம் அங்க மறைஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். என்ன மாசம் மறைஞ்சிருக்குதுன்னா, அங்க ஐந்தாம் சபையினுடைய காலப்பகுதி போன வாரம் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். 1367 முதல் 1517 வரை, அதுதான் ஐந்தாம் சபையினுடைய காலம். இங்கே தான் உண்மை சபையினுடைய ஜனங்கள் அவர்களுக்கு ஏற்படுகிற பயங்கரமான உபத்திரவங்களின் மூலம் தேவ நீதிக்காக அவர்கள் அழுகிறதே அங்கே நம்ம பார்க்குறோம். அதாவது அவங்களுடைய ரத்தத்தை நிமித்தம் வாசிங்க அந்த வசனம் நடத்தும்.
அவர்கள்
ரத்தத்தை குறித்து அப்படிங்கிறார். அப்போ அந்த ரத்தத்தை குறித்து அப்படின்னு சொல்லும் போது இங்க இன்னொரு இடத்துல நாம் படிக்கிறோம், அதாவது ரத்தம் பேசுவது போல அந்த நியாய தீர்ப்புக்காகவும் அந்த பழி வாங்குறதுக்காகவும். அதை இன்னொரு இடத்துல நாம் படிச்சோம் இல்லைங்களா, அதாவது புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசுவின் எடுத்திருக்கோம். ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம். தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். எபிரேயர் 12:24 வாசிக்க வேண்டாம். அந்த இடத்துல ஆபேலினுடைய ரத்தம் பேசினது அப்படிங்கிறார். அப்படின்னா நேரடி அர்த்தமே இல்ல. அவர் அநியாயமா அந்த கொலை செய்யப்படும் போது அது பேசுவது கொப்பாக அடையாளத்துல பேசுது. அதே போலதான் இந்த 5 சபையினுடைய காலத்துல அவருடைய உபத்திரவுகளின் மூலமாக அவர்கள் பேசுவது போன்ற அடையாளம் அங்கே சொல்லப்பட்டுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ இது எந்த காலம் என்று பார்க்கும்போது இந்த எப்போ இந்த ஒரு ஏக்கம் அல்லது அந்த கூக்குரல் சபைக்கு 5 சபையினுடைய காலத்துல தான் வந்திருக்குது. ஏன் எந்த எதனால அது வந்துச்சுன்னா எப்படி வந்துச்சுனாக்கா 5 சபையினுடைய காலத்துல தான் சீர்திருத்த உபத்திரவு தாச்சி இருந்தது. அதே டைம்ல சீர்திருத்தத்தின் காலம் பக்கத்தில் இருந்துச்சு. அப்போ அந்த 1517 சீர்திருத்தத்தின் காலம் வந்தது மார்ட்டின் லூதர் மூலமாக. அப்ப என்ன நடந்துச்சுன்னா பைபிள்குள் அந்நாள் வரைக்கும் மறைந்திருக்கிற அநேக சத்தியங்கள் அநேக தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்பட்டது. அப்ப உண்மையான ஜனங்களுக்கு பைபிளுடைய உபதேசங்களும் இந்த கள்ளசபையினுடைய தவறான போதனைகளையும் புரிந்து கொண்டு இந்த கள்ளசபையினுடைய உண்மை நிலையை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் என்ன நினைச்சிருந்தாங்க இந்த கள்ளசபைய இதுதான் உண்மை சபை, இது கடவுளால் நடத்தப்படுகிற சபைன்னு சொல்றதெல்லாம் நம்பிட்டு அதுக்கு கீழ்ப்பணிஞ்சு அது கொடுக்குற எல்லா உபத்திரங்களையும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரிஃபார்மேஷன்ல சீர்திருத்தத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க இது ஒரு கள்ள சபை. அப்போ அதுல முதல் முதலாக இந்த இது ஒரு கள்ள சபை என்று கண்டுபிடித்தவரே மார்ட்டின் லூதர் தான். மார்ட்டின் லூதர் கண்டுபிடிச்சிட்டார் இந்த ரோமன் சபை தான் இது ஆன்டி கிரைஸ்ட் சர்ச் அப்படின்னார், அமைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கண்டிப்பா அதுக்கு என்ன ஆகணும், அதுக்கு பின்னாடி அது கண்டுபிடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த தீர்ப்பு அதன் மேல் வரும். அப்ப அந்த சபைக்கு பதில் எப்படி கொடுக்குறாருன்னா இன்னும் கொஞ்சம் காலம் நீங்க என்ன பண்ணணும், இளைப்பார வேண்டும். அப்ப அந்த கொஞ்சம் காலம் என்ன, எத்தனை காலம், அந்த 7 சபை 2 வருகை வரைக்கும் இல்லைங்களா, அல்லது 7 சபையினுடைய ஆரம்பம் வரைக்கும் நீங்க பொறுத்துக்குங்க அப்படிங்கிறார். அப்போ அப்படி இருக்கும் போது இந்த லிட்டில் சீசன், இங்கிலீஷ்ல அந்த கொஞ்ச காலம் என்பது எப்படி இருக்குதுன்னா லிட்டில் சீசன். ஆனா கிரீக்க வார்த்தை அந்த கொஞ்ச காலத்துக்கு நம்ம ஒரிஜினல் எப்படி இருக்குதுன்னா கிரேக்கத்துல அங்க சொல்லப்பட்டுகிற வார்த்தை குரோனோஸ். குரோனோஸ்னா ஒரு காலம் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆனா இங்க தமிழ்ல கொஞ்ச காலம், இங்கிலீஷ்ல லிட்டில் சீசன், ஆனா அங்க ஒரிஜினல் எப்படி இருக்குது, ஒரு காலம், காலம் நீங்கள் பொறுத்திருக்கணும். அப்ப காலம் என்பது ஏற்கனவே நம்மளுக்கு தெரிய எவ்வளோ, காலம் என்பது ஒரு வருஷம், ஒரு வருஷம்னா எவ்வளோ நாட்கள், 360 நாட்கள். அப்போ தீர்க்க தரிசிக்கு 360 நாட்கள் என்பது 60 வருடங்கள், அதுதான் சொல்ல வர்றாங்க. அப்போ அந்த 360 வருடங்கள் அங்கே என்ன சொல்கிறோம்னா கொஞ்சம் காலம் நீங்கள் பொறுத்திருங்கள் அப்படின்னா எத்தனை வருஷம் பொறுத்திருக்கணும், 360 வருஷம் பொறுத்திருக்கணும். நீங்கள் வேணால் பார்க்கலாம் அது. அதை பற்றி வசனம் எரேமியா 51 9 எரேமியா 51:9 பாபிலோனை குணமாக்கும் படி பார்த்தோம், ஆனால் அது குணமாக இல்லை. எப்போ குணமாக்கும் படி பார்த்தது, எப்போனா ரிஃபார்மேஷன்ல அந்த சீர்திருத்தத்தின் காலம் ஒரு அருமையான வாய்ப்பு. அப்போ உலகம் அனைத்திலும் புரொடெஸ்டன்ட் வந்து வெளிப்படையா இந்த கள்ள போதனைகளை அவங்க எடுத்து உரைக்கிறாங்க. குறிப்பா ஜெர்மனியில மார்ட்டின் லூதர் அந்த 95 தவறுகளை, ஆர்சி சபையினுடைய 95 தவறுகளை எல்லா சபைகளையும் ஒட்டிட்டாரு. அப்போ என்ன பண்ணும் அந்த சபை, கண்டிப்பா அந்த வசனத்துக்கு செவி கொடுத்து கீழ்படிஞ்சிருக்கணும். ஆனா அது என்ன பண்ணல, தன்னை மனம் திரும்பதுக்கு இடம் கொடுக்கல. அப்போ ஏற்கனவே நம்ம போன வார சபை சேர்த்த கிளாஸ்ல பார்த்துருக்குறோம், தேவன் இந்த சபை மனம் திரும்புவதற்கு ஏற்கனவே அந்த 4 சபையினுடைய காலத்துல பேசினாரு. அதாவது வெளிப்படுத்தல் 2:21.
முன்பு
கொடுத்த தவணை. அப்ப சீர்திருத்தத்துக்கு முன்பு ஒரு தவணை கொடுத்தார். அப்படின்னா எவ்வளவு வருஷம், ஒரு தவணை என்பது எவ்வளவு நம்ம படிச்சோம், அதே காலம் அதே 360 வருஷம். சீர்திருத்தம் ஒரு அடி, முடிவில்லை அந்த கள்ளசபையினுடைய முடிவில்லை, அதுக்கு ஒரு அடி, மனம் திரும்புறதுக்கான ஒரு அடி கொடுத்தாரு. ஆனா அந்த காயம் என்ன ஆயிடுச்சு, சுத்தமாக்கப்பட்டதுன்னு நம்ம படிக்கிறோம். அந்த மிருகத்தினுடைய ஒரு தலை காய சாபுக்கேதுவான காயம் வாங்கிச்சு, ஆனால் அது சுஸ்தமாக்கப்பட்டது. ஆனால் அந்த 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 ரிஃபர்மேஷன் அல்லது சீர்திருத்தம் என்பது இந்த கள்ள சபை மன திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு. ஆனால் அது மன திரும்புற இன்னும் கூட சபையினுடைய நிறைவேறுதலுக்காக தேவன் என்ன பண்ணுறாரு, மீண்டும் அதுக்கு ஒரு தவணை ஒரு காலம் கொடுக்கறத நான் பார்க்குறேன். அதான் இன்னும் கொஞ்சம் காலம் நீங்கள் பாருங்க. அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சீர்திருத்தம் ஒரு சென்டர் பாயிண்ட் நம்ம வச்சுட்டா, சீர்திருத்தத்துக்கு முன்பாகவும் ஒரு 360 வருஷம், சீர்திருத்தத்துக்கு பின்பாகவும் ஒரு 360 வருஷம் வாய்ப்பு கொடுத்துருக்கிற பாருங்க. எவ்வளோ கிருபை காமிச்சுக்கிறார், எவ்வளோ கிருபை. இது இது கூட பத்தாதா சபை மன திரும்புவதுக்கு. அப்போ சீர்திருத்தத்துக்கு முன்பும் 360 வருஷம், சீர்திருத்தத்துக்கு பின்பும் 360 வருஷம். அப்போ பாபிலோன் அது யாரை குறிக்கும் நிழல் அப்படின்னா, அது இந்த பெயர் கிறிஸ்தவ அமைப்புகளை குறிக்கும் ஒரு நிழல் என்பது ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். அப்போ இவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்தும் மனம் திரும்பலைன்னா கண்டிப்பாக என்ன வரும் நெக்ஸ்ட்டு, தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் இல்லைங்களா. அது தவிர வேறு வழியே கிடையாது, வேறு வழியே கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் அந்த 2வது வரியில ஜீசஸ் என்ன சத்தம் போட்டாருன்னா, அவர் பலத்த சத்தமிட்டு பாபிலோன் விழுந்தது விழுந்தது அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்போ 1வது வரியில கூட அதே மாதிரிதான் சொன்னார். 1வது வரியில வந்த போது இஸ்ரேல் ஜனங்கள் மேல் தீர்ப்பு வந்தது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு எவ்வளோ வருடங்கள் கிருபையின் வருஷங்கள், எவ்வளோ தப்பு செஞ்சாலும் கூட தேவன் கிருபையின் மேல் கிருபை கிருபையின் மேல் காமிச்சே வந்தார். லாஸ்ட் தன்னுடைய குமரனே அனுப்பிட்டாரு, அவரையும் அவர்கள் நிராகரித்த போது இனி அனுப்புறதுக்கு ஆள் இல்லை, இனி என்னதான் அனுப்பணும், தீர்ப்பு தான் வரணும், வேற வழி இல்லை. அதனாலதான் ஜீசஸ் சொன்னாரோட 1வது வரியில இஸ்ரேல் ஜனங்களுக்கு உங்களுடைய வீடு இனி உங்களுக்கு பாலாக்கி விடப்படும், எத்தனையோ தரமோ கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கும் வண்ணமாக நான் உங்களை சேர்த்துட்டு வந்தேன், ஆனா உங்களுக்கு மனசு இல்லை, அதனால உங்களுடைய வீடு உங்களுக்கு பாலாக்கி. அப்போ இந்த இஸ்ரேலர் யார் கடையாளமிக்கிறாரு, ஆவிக்குரிய இஸ்ரேலர். அப்ப இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர் யாரு, ஆவிக்குரிய இஸ்ரேலர்ல உண்மையான ஜனங்களும் கலந்துக்கிறாரு, கள்ள ஜனங்களும் கலந்துக்கிறார், அமைப்புகளோட சேர்ந்துட்டு இப்போ. அப்போ அந்த ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கும் அதே நிலைமை தான், கண்டிப்பா அதனுடைய நிழல் தான் இஸ்ரேலுக்கு தேவன் காமிச்சார். அப்ப வாய்ப்புகள் கிருபைகள் எல்லாம் காமிச்சு மனம் திரும்பல. அதே மாதிரி தான் இந்த சபையும் என்ன பண்ணல, இவ்வளவு கிருபைகள் காமிச்சு கூட மனம் திரும்பவே இல்லை. அப்ப கண்டிப்பா அதுக்கு என்ன வரணும், தீர்ப்பு வர வேண்டும். அப்ப தீர்ப்பு எப்ப வந்துச்சு, அப்போ சீர்திருத்தத்துக்கு பின்பு 360 வருஷம். அப்போ சீர்திருத்தம் நடந்த தேதி மற்றும் வருஷம் என்னங்க, மறக்கவே மறக்காதீங்க. நம்ம இந்திரா காந்தி செத்த நாள் பார்த்தீங்களா, இந்திரா காந்தி ஞாபகம் வச்சிருக்கான், அதே டேட் தான் அக்டோபர் 31, 1517. ஆனால் சீர்திருத்தம் நடந்ததே ஒழிய சீர்திருத்தினுடைய விளைவுகள், சீர்திருத்தத்தினுடைய செயல்பாடுகள் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 6 மாசத்துக்கு பின்பு இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. 1517 சீர்திருத்தம் நடந்தது. ஆனால் சீர்திருத்தினுடைய எஃபெக்ட் உலக மனிதர்களும் அது பரவுறதுக்கு எப்போ ஆரம்பிச்சதுன்னா 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் கழிச்சு அக்டோபர்ல சீர்திருத்தம் ஸ்டார்ட் ஆச்சு, 6 மாசத்துக்கு அப்புறம்னா ஏப்ரல்ல. அப்போ 1518 ஏப்ரல் இருந்து ஒரு பெரிய பிரகடனமாகி உலகமெங்கும் இந்த புரொட்டஸ்டாண்ட் அமைப்புகளுடைய வேலைகள் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ நம்ம அங்கிருந்து கணக்கெடுத்தோம்னா 1518 + 360, அதான் கொஞ்சம் காலம் இழைப்பாக வேண்டும் அந்த அந்த சீர்திருத்தத்துக்கு பின்பு. அப்போ 360 சேர்த்துனா எவ்வளோ வருஷம் வருதுங்க, எந்த மாதம், ஏப்ரல் இல்லைங்களா, ஏப்ரல் 1878. அப்போ கர்த்தர் இயேசுனுடைய வருகை 1874. அவர் வந்து 3.5 வருடம் கழித்து என்ன பண்ணியிருக்கிறார், இப்போ இந்த பாபிலோன் அமைப்புகளுக்கு கடைசியான ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்துருக்கா, ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கால்குலேஷன் இன்னொரு வகையில் கூட நம்ம உறுதி செய்யலாம். எப்படின்னா கர்த்தருடைய 1வது வருகை ஒரு நிழல், அந்த டைமில் என்ன நினைச்சு அப்படின்னு பார்க்கும்போது தானியேல் 9வது அதிகாரம் 25 நம்ம படிக்கிறோம். தானியேல் 9:25 அந்த 70 வாரங்களுக்குரிய தீர்க்க தரிசனம் நம்ம பார்த்தோம். அந்த 70வது வாரத்தில் என்ன நடக்கும், அந்த 69 வாரங்கள் சென்ற பின்பு மேசியா 27
அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார்.
26 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா இல்லைங்களா. அப்போ அது மட்டும் இல்ல, 25 நாம படிக்கிறோம் அந்த லாஸ்ட் லைன் மட்டும் வாசிங்க. 25 லாஸ்ட் லைன் கர்த்தருடைய முதலாம் வருகை குறிக்கிற தீர்க்க தரிசனமா இல்ல இரண்டாம் வருகை குறிக்கிற தீர்க்க தரிசனமா? முதல் வருகை கரெக்ட். அப்ப முதலாம் வருகையில மனுஷனாக வர்றதுக்கு முன்னாடி மனுஷனாக வரக்கூடிய தீர்க்க தரிசனம் இது. அது தானியேல் சொல்லிட்டு இருக்கிறார், ஏறத்தாழ ஒரு 400-500 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அப்போ அந்த தீர்க்க தரிசனத்துல மேசியா வருவார் அப்படின்னா, மேசியா வந்த வருஷம் நீங்க சொல்ல முடியுமா எப்போன்னு? வருஷம் வேண்டாம், மேசியாவாக எப்போ இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார்? குழந்தையா பிறக்கும் போதா இல்ல அவருடைய ஞானஸ்நானத்தில? கரெக்ட் இல்லைங்களா. அப்ப மேசியாவாக அவர் ஞான அபிஷேகம் பண்ணப்பட்டது எப்போ? மேசியான்னு என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அது எபிரேய வார்த்தை, கிரேக்க வார்த்தை கிரைஸ்ட், கிறிஸ்து. மேசியா கிறிஸ்து ரெண்டுமே ஒண்ணுதான். அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவ மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட வருஷம் எப்போனா அது அவருடைய ஞான ஸ்நானம். அப்ப ஞான ஸ்நானம் எந்த வருஷத்துல அவருக்கு நடந்துச்சுன்னா, அது வந்து கிபி 29 நடந்திருக்கு. கிபி 29 கரெக்ட், கிபி 29. கர்த்தருடைய பிறப்பு பத்தி உங்களுக்கு ஒரு இன்னொரு டைம் நான் சந்தர்ப்பத்தில் அந்த காலக்கணக்கில் சொல்லலாம். அதாவது ஆதாம் முதல் ஜீசஸ் உடைய பிறக்கிற வரைக்கும் எத்தனை வருஷம்? 4128 இல்லைங்களா, 4128. ஆதாமுடைய சிருஷ்டி பின் முதல் இயேசு வரைக்கும் 4128. இதுல கிமு கிபி என்பது பின்னாடிதான் அந்த கணக்கு வந்துச்சு. ஆனா இந்த நம்ம பைபிள் இருந்து எடுக்கிற காலக்கணக்குக்கும் இவங்க போடுகிற கிமு கிபி கணக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தவே படுத்தாரு. அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. அப்போ இந்த கிமு கிபி கணக்குல ஜீசஸ் எந்த வருஷத்துல பிறந்தாரு அப்படின்னா, கிமு 2 பிறக்கிறார். இவங்க சொல்ற இவங்களுடைய கணக்கின்படி கிமு 2 பிறக்கிறார். இதை பத்தி நம்ம வேற ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம டீடைல் ஸ்டடி நம்ம எடுக்கலாங்க. அப்போ கர்த்தருடைய அந்த பிறப்பு கிமு 2, அவர் ஞானம் எடுத்தது அவருக்கு வயசு 30, ஆனா எடுத்த வருஷம் கிபி 29. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து இப்போ ஓரளவுக்கு தான் புரியும், இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக புரியாது, ஆனால் பின்னாடி படிக்கலாம். சரி, கிபி 29 அவருடைய ஞானஸ்நானம் இருக்கும்போது எவ்வளோ வருஷம் யூதர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு? அந்த பழைய மாம்சிக இஸ்ரேல் இருக்கு, அவரை அடித்து கொலை பண்ணுற வரைக்கும் இல்லைங்களா, 3.5 வருஷம் ஊழியம். முழுக்க முழுக்க கர்த்தர் யாருக்காகத்தான் வேலை செஞ்சிட்டார்? இஸ்ரேலுக்குள்ளேயே தான் வேலை செஞ்சிட்டாரு. அவரையும் அவங்க கொலை பண்ணதுனால தேவனுடைய தயவு அவர்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அப்ப முதலாம் வருகை மேசியாவிலிருந்து 3.5 வருஷம். அப்ப இரண்டாம் வருகையில ஆவிக்குரிய சீடர்கள் இந்த பேர் சபையை எப்ப தள்ளுவார் அப்படின்னா, அதே 3 வருஷம். அவர் வந்து 3 வருஷத்துலதான் அவர் தள்ளுவார். ஏன்னா அந்த இணையான யுகங்கள், இணையான காலக்கணக்குகள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது நம்ம எதிர்காலங்கள்ல அதெல்லாம் இந்த வால்யூம் ஸ்டடிஸ் நம்ம பண்ணல. போன வாரம் உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை காமிச்சோம், அதில் எப்படி அந்த காலக்கணக்கில் நம்ம போடுறது என்னதுன்றதுல ரொம்ப டீட்டெயில் இருக்குது. அதை நம்ம அப்போ படிக்க போகிறோம். அப்போ கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு பின்பு 74 3.5 வருடம் கழிச்சு எப்படி முதலாம் வருகையில் 3.5 வருஷம் கழிச்சு மாம்சிக சீரலை தள்ளிட்டு வரோம், அதே போல இரண்டாம் வருகையில் 3.5 வருஷம் கழிச்சு இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர இந்த பெயர் சபையை அவர் நிராகரிக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வகையில் கூட இந்த பெயர் சபையானது நிராகரிக்கப்பட்ட வருஷம் 1878 என்றத நம்ம பார்க்கிறோம். இது ஒரு சரியான ஒரு சப்போர்ட் இருக்குது காலக்கணக்கு. சரி, இப்போ நம்ம பார்க்கும்போது அப்படின்னா காந்தி பண்ணிட்டாரு, தீர்வு பண்ணியாச்சு. அப்போ இந்த சபைகள் என்ன உலகத்தில் இருக்குது எப்படி? இது ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி தானே. அப்போ தீர்வு பண்ணினா இந்த உலகத்தில் இருந்து போயிருக்கணும்ல, ஆனால் இன்னும் கூட இருந்துட்டு இருக்கிற இந்த சபைகள் எல்லாம் நல்லா ஜரூராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறார்கள். அப்போ இது எப்படி என்று பார்க்கும்போது முதலாம் வருகை கூட அப்படி தான் இருந்துச்சு. அப்போ இஸ்ரேலை கர்த்தர் வந்து நிராகரிச்சாரு, ஆனால் அந்த முழுமையான அழிவு நேரிடுறதுக்கு என்ன இருக்குது? எவ்வளோ எந்த வருஷத்தில் நடந்துச்சு? கிபி 70, தள்ளிவிட்டது 33 இல்லைங்களா. ஜீசஸ் அவர் நிராகரித்தது 33 ஆனால் இஸ்ரேல் தேசம் முழுவதும் இல்லாமல் போனது கிபி 70. அப்போ ஏறத்தான் ஒரு 37 இடையில இருக்குது. ஆமாம், அப்போ கொஞ்சம் காலங்கள் ஆகணும். அதே போல தான் இரண்டாம் வருகையில் கூட இந்த சபைகளை அவர் தள்ளிவிட்டாலும் கூட இந்த உலகத்திலிருந்து அது எடுக்கப்படுறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் அது போகும். கம்ப்ளீட் இல்லைங்களா, கவனிச்சிங்களா? அதே பாயிண்ட் ஈக்குவலாக இருக்கு அதே மாதிரி. ஏன்னா முதலாம் வருகை இரண்டாம் வருகைக்கு நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. அப்போ இந்த இரண்டாம் வருகையில் இந்த பாபிலோனை, மகா பாபிலோனை அவர் தள்ளிவிட்டால் கூட இந்த உலகத்திலிருந்து எடுபடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் போய்தான் அது ஆகும். ஆனால் அந்த அழிவு எப்படி இருக்கும்னா, எப்படி இஸ்ரேல் முழுமையமாக அழிந்து விட்டது எழுவதில், அதே போல இருக்கும் அந்த அழிவு. அதை பற்றி வெளிப்படுத்தல் 18:21 பார்க்கிறோம். இந்த பெயர் சபை கள்ள சபைகள் இந்த உலகத்துல இருக்காதபடி போகும் என்பதை எப்படி காமிக்கிறாரு? அடையாளம் எந்திரக்கல் எடுத்து, எந்திரக்கல் என்ன, அரைக்கிற கல் இல்லைங்களா, மாவட்ட கல், அந்த கல்லை எடுத்து அதை வந்து கொண்டு போய் சமுத்திரத்தில் போடுறாரு. சமுத்திரத்தில் அந்த தண்ணிக்குள்ளே அந்த கல் போட்டால் ரிட்டர்ன் மேலே வருவோம், அவ்வளோதான் முழுகி மூழ்கிவிடும். அது போல இந்த பெயர் சபைகள் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடும், நீக்கப்பட்டு விடும், மூழ்கி போயிடும் அப்படிங்கிற அடையாளம் அருமையாக யோவானுக்கு அங்கே காமிச்சுக்கிறத பார்க்குறோம். ஏன் எந்திரக்கல்ல பயன்படுத்தினார் அங்கே, வேற ஏதாவது வெயிட் பொருள்ல இரும்பு இரும்பு காமிச்சிருக்கலாம், ஏன் அந்த அரைக்கிற கல்ல குடிச்சிருக்கிறாரு இல்லைங்களா? அப்போ அந்த ரெண்டு, அந்த எந்திரக்கல்ல ரெண்டு பாகம் இருக்குது, கீழே இருக்கிற பாகம் பெருசு, கல் மேலுக்கிறது சின்னது, சுத்துறதுக்கு இல்லைங்களா, ரெண்டும் சேர்ந்து அரைக்குது. அப்படின்னு என்ன, என்ன உணவு கொடுத்துருந்துக்கிறாரு, அரைச்சமாவே அரைச்சிருக்கிறார். அதான் கொடுத்த போதனையே கொடுத்துருக்கிறார். அந்த மாதிரி அதுதான் எந்திரக்கல் காமிக்கிறது சொல்றாங்களே, இவர் எப்போ பார்த்தாலும் அரைச்சமாக அரைய போறியா, பார்த்தாலே பயம் ஆகுது அப்படின்னு என்ன சொன்னதையே சொல்லிட்டு, சொன்னதே சொல்றது தேவன் பிடிக்குமா கிடையாது. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும், சும்மா சொன்னதே வாய்ப்பான மாதிரி சொல்லிட்டு கூடாது. ஆனா இங்க நடக்கிறது என்ன, இந்த பெயர் சபைகள் சொன்னதே, அதனாலதான் எந்திரக்கள் அடையாளம் கொடுத்தாரு. மட்டும் இல்ல, அதுல இருக்கிற ரெண்டு பாகங்கள், ஒன்னு பெரிய பாகம் கீழிருக்கிறது, இந்த பெயர் சபையில் இருக்கிற ரெண்டு பாகம் பெருசா கிடையாது, ஆட்சி சின்னதா கிடையாது, மேல இருக்கிறது புரோட்டஸ்டன்ட், ரெண்டு பிரிவுகளை காமிக்கிறதுக்காக தான் எந்திரக்கல் அங்கே காமிச்சிருக்கிறாரு. முற்றிலும் அது அழிந்து விடும். அப்படி இருக்கும்போது இந்த அமைப்புகள் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடும். ஆனால் அதற்கு முன்பாக தான் இன்னைக்கு நம்முடைய சப்ஜெக்டில் தேவன் ஒரு அழைப்பு கொடுக்குறார். இது போயிடும், அதற்கு முன்னாடி ஒரு அழைப்பு இன்னைக்கு தேவன் கொடுக்கும். அதனால தான் இந்த அழைப்புக்கு பேர் என்ன வச்சிருக்கிறோம், ஒரு மாபெரும் தெய்வீக அழைப்பு. எரேமியா 51:9
பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை, அதை விட்டு விடுங்கள், நாம் அவர்கள் நம்முடைய தேசங்களுக்கு போக கடமோ.
பாபிலோன் குணமாகும்படி பார்த்தோம், ஆனா அது என்ன இல்லை, அது குணமாகற மாதிரி அடையாளமே அடையாளம் கூட கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அதை விட்டு விடுங்கள், எங்க போங்க, சொந்த அவரவர் சொந்த தேசத்துக்கு திரும்புங்க. உள்ள நம்பிட்டாங்க அந்த பட்டணத்துக்கு போயிட்டீங்க, இதுதான் உண்மைன்ட்டு, அது இனி இருக்காது, அது எந்திர கல் போல போயிடும், நீங்க இனி அதை நம்பி பிரயோஜனம் இல்லை, நீங்க உங்களுடைய சொந்த தேசத்துக்கு போயிடுங்க. அப்ப தேவனுடைய ஒரு அழைப்பு என்னன்னா, இந்த பாபிலோனை விட்டு வெளியில வாங்க, அதை விட்டுருங்க அப்படிங்கிற அந்த ஒரு அழைப்பு தேவன் பரலோகத்திலிருந்து கொடுக்கறத நம்ம பாக்குறோம். அதே அதிகாரம் 6 படிக்கும் போது,
நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்கரம் ஆகாதபடிக்கு அதை நடுவில் இருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்மாவை தப்புவீர்கள்.
அதனால தப்பிச்சுக்கிறதுக்கே வழியா பாருங்கப்பா, எங்கிருந்து இருக்கிறாங்க, அதாவது இன்னொரு வாசிச்சு அதனுடைய,
நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில்
அக்கிரமத்தில் சங்காரம் ஆகாதபடி,
அதன்
நடுவில் இருந்து, அதாங்க இந்த வசனத்துல என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, தேவனுடைய ஜனங்கள் எங்கதான் இருக்கிறாங்க, பாபிலோனுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறாங்க, அந்த ஜனங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாபிலோனுக்குள் மாட்டிட்டு இருக்கிற ஜனங்கள் தான் என் ஜனங்களே, எல்லாரும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த அழைப்பு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஆனா தேவனுடைய சத்தியத்துக்கும் அவருடைய உண்மையான சபைக்கும் உண்மையான ஓட்டத்துக்கும் தயாரா இருக்கிற ஜனங்கள், வார்த்தைக்கு கீழ்ப்பணி இருக்கிற ஜனங்களுக்கு தான் இந்த அழைப்பு கொடுக்குறாரு. அப்ப அதன் நடுவிலிருந்து ஓடி, நீங்க அங்கதான் இருக்கிறீங்க, இப்ப அந்த நடுவிலிருந்து ஓடி உங்களுடைய ஆத்மாக்களை ரட்சித்து ஜீவனை காத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு அழைப்பு பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் கொடுத்தாரு. யார்? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுக்கிறதெல்லாம் நம்மளுக்கு என்ன, நிழல் என்பது திட்டவட்டமா இருக்குது. அப்போ சோதம் குமாரா பட்டணத்துல லோத் இருந்தார் பாத்தீங்களா, அவருக்கு என்ன சொன்னார், நீ எஸ்கே பாயிரப்பா, உன் ஜீவன் தப்ப ஓடிடு, நீ இருந்தே நான் மாட்டிக்கிறேன், அவன் போக மாட்டேன்றார். எவ்வளோ கவலை, அவர் ரொம்ப யோசிக்கிறார். அப்புறம் தூதர்கள் கையை பிடிச்சி நின்றுட்டு போனாங்க, மலைக்கு போயானா அங்கே கூட போக மாட்டேன்றார், நான் அந்த பக்கம் போகிறேன்றார். சரி அங்கேயாவது போ, எஸ்கே பாரு சீக்கிரம். அப்போ கூட அம்மா திரும்பி பார்த்தாங்களே, என்ன ஒரு நிழல் தேவன் காமிக்கிறார். அப்போ அதே போல் இங்கே அருமையான ஒரு அழைப்பு இங்கே நம்ம பார்க்குறோம், அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு ஓடி அவரவர் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு ஓடிடுங்க அப்படின்னு என்ன இருக்கான், சொந்த தேசம் என்பது எனக்கு அவங்கவுங்க நாடுகளா இல்லைங்களா. ஏன்னா ஒரு இடத்துல அப்போஸ்தலர் போல் சொல்லிக்கிறாரு, நம்முடைய வீடு இந்த உலகத்துக்குரியது, நம்முடைய வீடு எங்கே இருக்குது, கைவேலை அல்லாத நித்திய வீடு நம்முடைய பரலோகத்தில் தேவன் வச்சிருக்கிறார். அப்போ ஆக்சுவலி நம்ம இந்த இதுதான் நம்மளுடைய பிறந்த ஊர், ஆனால் சொந்த ஊர் வேற மாதிரி மாற்றுறார், வேற ஒரு குடியிருப்பு சொல்கிறார், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. நீங்கள் அங்கே போகணும்னா என்ன பண்ணும், இங்கே இங்கே ஒரு வீட்டில் உட்காந்துருக்கிறீங்களா ஒரு பட்டணத்துக்குள்ள, அந்த பட்டணத்தை விட்டு நீங்கள் என்ன பண்ணும், எஸ்கேப் ஆகு தப்பிச்சுக்குங்க அப்படின்னு. இந்த அழைப்பை தான் வெளிப்படுத்தல் 18:4 தேவன் கூப்பிடுறாரு, என் ஜனங்களே அவளுடைய வாதைகளுக்கு அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும். அப்போ அந்த என் ஜனங்கள் என்பவர்கள் யாரு அப்படின்னா, உண்மையாக தேவனுடைய சத்தியத்தை தேடுகிறவர்களும் நம்முடைய கர்த்தரை உண்மையாக தேடுகிறவர்களும் மற்றும் இந்த அமைப்புக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிற உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேர் தான், நிறைய பேர் மெஜாரிட்டி வந்து இந்த இதுக்கு அவங்க தயார் இல்லை, ஆனால் கொஞ்சம் பேர் மாத்திரம். அப்போ இந்த எந்த இந்த அமைப்புக்குள் மகா பாபிலோனுக்குள் மாட்டிட்டுக்கிறாங்க உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், அவங்கள பார்த்து தான் கூப்பிடுறாரு. அவங்களுக்கு தானே சொல்லணும், என் ஜனங்களே இவங்கள பார்த்து சொல்லுவார, இந்த வாந்தி பண்ணியாச்ச, வாந்தி திரும்பி எடுப்பாரா, டச் பண்ண மாட்டாங்க. ஆனா அதற்குள் மறைந்திருக்கிற தேவனுடைய உண்மையான ஜனங்கள் நம்ம பார்க்கறோம். அப்போ அந்த ஆர்சி மற்றும் புரோட்டஸ்டன்ட் அமைப்புகளுக்குள் மறைந்திருக்கிற தேவனுடைய மக்களுக்கு தேவன் கொடுக்கிறாரு, பிதாவாகிய தேவன் ஒரு மாபெரும் அழைப்பு, தனித்தனி மனிதர்களுக்கு இந்த ஒரு அழைப்பு இன்னைக்கு இங்க வந்திருக்குது. பர்சனலாக என்னடா தான், நானா கூப்பிடுறேன், எல்லாம் வந்துருங்க நான் கூப்பிடுறேன், யார் கூப்பிடுறாரு, வசனம் அவருடைய வசனம் எடுத்து உங்களுக்கு முன்னாடி வைக்கிறாள். அப்போது அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அழைப்பு எப்பிருந்து இந்த உலகத்தில் இருக்குதுன்னா, கர்த்தருடைய 2வது வருகைக்கு பின்பு 1878 இந்த கள்ளசபையை அவர் தள்ளிவிட்ட பின்பு இந்த ஒரு அழைப்பானது இன்றைக்கு வரைக்கும் போய்கொண்டிருக்கிறது நான் பார்க்குறேன். அப்போ என் ஜனங்களே தேவன் கூப்பிடுறார், என் ஜனங்களே அப்படிங்கிற அந்த வகுப்புல சேர்றதுக்கு நம்மளுக்கு ஆசையா இல்லையா, நீங்க என்னோட ஜனங்கள் இல்லப்பா சொல்றதுக்கும் நீங்கள் என் ஜனங்கள் அப்படிங்கிறது எவ்வளவு வித்தியாசம். அப்ப பிதாவாக தேவன் சர்வலோகத்தின் அதிபதி அவர் கூப்பிடுறாரு என் ஜனங்களே அப்படிங்க போது, இந்த என் ஜனங்கள் வகுப்பாராக மாறுறதுக்கு நம்மளுக்கு ஆசையா இல்லை. அதனால்தான் தேவன் இப்ப பேசுறாரு உங்கள் மத்தியில் இன்னைக்கு பேசுறேன். இந்த துணி இந்த ஒரு சத்தம் உங்களுடைய காதுகளில் கேட்குதா, ஏன்னா இந்த ஒரு அழைப்பானது தனிப்பட்ட அழைப்பு, மொத்த அழைப்பு இல்லை, இது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்குற தனிப்பட்ட அழைப்பு. அப்போ இந்த அழைப்பை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்க, இந்த அழைப்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, சரி பிரதர் நீங்க ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறீங்க, நம்மளும் பல சூழ்நிலைகள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஏற்கனவே பல பல்வேறு வகையில செட்டில்மெண்ட் ஆயிட்டு இருக்கிறோம், இப்போ வெளிவா அப்படின்னு தேவனே தான் கூப்பிடறாரு, நாங்க இல்லைன்னு சொல்ல. அதனால நாங்க என்ன பண்றோம்னா, கொஞ்சம்லாம் அந்த சூழ்நிலைகளுக்கு எல்லாம் நாங்க கொஞ்சம்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் செட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிதானமா நாங்க முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுங்களா. இப்போ சேலத்துக்கு நாளைக்கு பூமி அதிர்ச்சி வந்து சப்பா 2 நாள் கழிச்சு பூமி அதிர்ச்சி வருது, எல்லாம் எங்கே தப்பிக்கிறீங்களோ தப்பிச்சுக்கோங்க, அப்படின்னு ஒரு அனுப்பு அங்கங்கே எல்லாம் போலீஸ்காரர்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இதில் கூட நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதுல வித்தியாசம் இருக்குதுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸே தரமாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவான், இம்மிடியட்டாக பேக் பண்ணிவிடுவான், ஐயோ இது பயங்கர நாளைக்கு டேஞ்சர், எல்லாம் போனால் போயிட்டு போகுது, நம்ம உயிர் காப்பாற்றினா போதுன்ட்டு நிறைய பேர் எஸ்கேப் ஆகிடுவாங்க. இதில் இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு உண்மையாக தான் சொல்கிறானுங்களா இல்லை பொய் சொல்கிறானுங்களா பார்க்குறோம், ஒரு 8 மணி நியூஸ் பார்க்கலாம், ஒரு 9 மணி நியூஸ் பார்க்கலாம், என்ன சொல்கிறானுங்கன்னு. இப்படி பார்த்துருக்கிற சில பேர் இருப்பாங்க, பார்ப்பாங்க அங்கே ரொம்ப அந்த எச்சரிக்கையின் தீவிரத்தை புரிஞ்சுட்டு சரி நடிச்சாமல் ஓடிவேன்னு சொல்லிட்டு 12 மணி கூட நிறைய சில பேர் ஓடுவான். சில பேர் என்ன பண்ணுவான், எப்படி இருந்தாலும் சாகிறது சாகிறது தானே, இப்போ நம்ம தப்பிச்சு என்ன பண்ண போகிறோம். அதனால் இவனு ஒருவேளை கதை விட்டானுங்கன்னா வேஸ்டில் விட்டுட்டு ஓடணும்ல, அதனால் இங்கே இருக்கலாம், வந்தால் பார்க்கலாம் வந்து இன்னும் இந்த அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க உட்காந்துக்குவோம். அப்போது இந்த ஒரு அழைப்பில் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதுல கூட அநேக வித்தியாசங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு உதாரணம் பாரு. ஆனால் கர்த்தரே இயேசு இந்த மாதிரி ஒரு அழைப்பு தேவன் கொடுத்துருக்கும் போது எப்படிப்பட்ட முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லிக்கிறார். ஆனால் கண்டிப்பாக எதை பற்றி எப்படி முடிவெடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, துரிதமான நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாம், இதெல்லாம் எக்ஸாம்பிள் இப்போ தேவன் காமிச்சார் எல்லா பக்கத்துலையும். இப்போ சுனாமி எச்சரிக்கை விழுந்துட்டாங்க என்ன பண்ணும், வருதா வருது அதான் ரெண்டாவது ஓடணுமா இல்லைங்களா, ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டாங்க சுனாமி வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதனால சுனாமினாலே பயந்துக்குவாங்க ஜனங்கள் இப்போ அந்த லெவலில் இருக்கிறாங்க. அப்போது அமெரிக்காவில் கூட பார்க்கல நிறைய காற்றுலாம் வந்து அடித்து அதை நாசம் பண்ணிச்சு இல்லை, அப்போல்லாம் என்னாச்சு, எஸ்கேப் ஆகிடுங்க கடலோரத்தில் பகுதியில் இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இம்பீரியர் போயிடுங்க, இம்மிடியட்டாக நீங்கள் கிளம்பிடுங்கும் போது லட்சக்கணக்கான ஜனங்கள் கிளம்பிட்டாங்க வீட்டில், அவங்களுக்கு என்ன பொருள் கிடையாது அதை மட்டும். சில பேர் என்ன பண்ணினாலும் என்னப்பா இவ்வளோ பேர் தடி தடியாக செவர் கட்டி வச்சுருக்குறோம், இதையெல்லாம் பேத்துட்டு தான் காற்று வருதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்துட்டாங்க போகல. அப்போ புஷ் கூட சொன்னார், நீங்கள்லாம் போயிடுங்கப்பா, என்னாலே ஒன்றும் பண்ண முடியாது, எங்கள் இராணுவத்தினாலே ஒன்றும் பண்ண முடியாது, தடுக்க முடியாது, அதனால் எஸ்கேப் ஆகிறவனால ஆயிக்கணும்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் நிறைய பேர் போனாங்க, நிறைய பேர் போகலை. அடுத்த நாள் போய் பார்த்தா எல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளோ பேர் செவரெல்லாம் அங்கே இல்லை, அந்த காற்றுடைய வல்லமை அந்த மாதிரி 250-300 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்குது அதெல்லாம். அப்போ நிறைய பணங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க. இவனுக்கெல்லாம் யார் எச்சரிப்பு சொல்லி கூட அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதவன் அதான் பார்க்குறேன். உலக பிறகுறமாக கூட பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறாரு. அதே போல தான் இன்றைக்கி தேவன் கொடுக்குறாரு இந்த ஒரு அழைப்பு. என்ன அழைப்பு, இந்த மகா பாபிலோன் கூடிய விரைவில் இதன் மேல் தீர்ப்பு வரும். தீர்ப்புன்னு என்ன, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அது கொடுத்தாச்சு, ஆனால் அழிவுக்காலம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்ல வரோம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம் இல்லைங்களா, அறுமுகதோனும் உலகத்தின் முடிவும், அதில் இந்த 4 அமைப்புகளும் போயிடும், அதில் முதலாவது போகிறது கிறிஸ்தவர்கள் அமைப்பு ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்படி இருக்கும்போது இதை பற்றி எல்லா விவரங்களும் தெரிந்த பின்பு இப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் தலைப்பு தனிப்பட்ட அழைப்பை தேவன் கொடுக்கும்போது, இப்போ தேவனே கொடுக்கும்போது யோசிக்கணுமா இல்லை உடனடியாக முடிவெடுக்கணுமா, உடனடியாக எடுக்க வேண்டிய முடிவு இல்லைன்னா துரிதமாக முடிவெடுத்து நம்மளை காப்பாற்றி கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இப்போ இதை பற்றி நம்முடைய கர்த்தராக இயேசு பேசும்போது மத்தேயு 24:15 பாலாக்கும் அருவறுப்பு குறித்து யார் பேசிக்கிறாரு, தானியல் பேசி. பாலாக்கும் அருவறுப்பு என்பது எது, அந்திகிறிஸ்த அமைப்புக்கு சொல்லப்படும் இன்னொரு பெயர் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. பாலாக்கும் அருவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது அப்படின்னா பரிசுத்த ஸ்தலம் என்பது அது சபை உண்மை. பாலாக்கு மறுவறுப்பு உண்மை சபைக்குள் வந்து நிற்க காணும் போது அப்படின்னா இந்த 24 அதிகாரம் எந்த காலம் பற்றிய அடையாளங்கள், கர்த்தருடைய 2 வருகை வருகையில் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள். ஆனா பாலாக்கு மறுவறுப்பு 2 வருகையில் தான் வருதா, அது வந்து ரொம்ப நாளாயிட்டுக்குது இல்லைங்களா, அது ரொம்ப காலங்களுக்கு முன்பாக வந்தாச்சு. இப்ப இங்க இப்படி சொல்றப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போதுன்னு, அப்போ இப்போதான் வருதா பாலாக்க மறுபறுப்பு, அதான் ஏற்கனவே வந்தாச்சு. அப்போ இந்த வசனத்தினுடைய பொருள் என்னவெனில், உங்களுக்கு தெரியல இவ்வளோ நாள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்குது, உண்மை சபைக்குள் இந்த கள்ள சபை பெரும் ஒரு அதிகாரத்தில் இருந்து கொண்டுக்குது, இன்னும் தான் இருக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் காணும் போதுனா இந்த கண்ணில் இல்லை, எந்த கண்ணில், மனக்கண்களில் தேவனுடைய சத்திய வசனங்கள் ஆராய்ச்சிகள் மூலம் நம்ம கண்டுபிடித்து காணும் போது அப்பதான் சொல்றாரு. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப என்னன்னு பாபிலோனமே ஏற்கனவே இருக்குது, ஆனா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கள்ள சபை, இதுதான் மகா பாபிலோன், இதுதான் பரிசுத்த சபைக்குள் இருக்குது அப்படிங்கறது ஒவ்வொருவரும் தனியாக புரிந்து கொள்ளும் போது, அதான் காணும் போது என்ன அர்த்தம், புரிந்து கொள்ளும் போது ஜீசஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு என்னவாமா, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். இதனுடைய பொருள் என்ன? அப்ப யூதேயா எங்க இருக்குது? யூதேயான்றது எங்க இருக்குதுங்க? இஸ்ரேல் தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு மலை பங்கான பகுதி. அப்ப யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போங்கன்னா, அப்ப இஸ்ரேல் இருக்கிறவனுங்க அந்த யூதேயா பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களா இன்னும் கொஞ்சம் ஹைட்ல போயிருக்கேன்னு அர்த்தமா? அப்ப இஸ்ரேல்காரங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையா அது, நம்மளுக்கு இல்லையா? அப்படின்னா இது வந்து அடையாள மொழி, ஊமை பாணியில கர்த்தரா இயேசு அருமையாக பேசுகிறாரு. இந்த மாதிரி துரிதமான முடிவெடுத்து இந்த பாபிலோனை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு துரிதமான நடவடிக்கை எடுப்பதற்கு கர்த்தர் சொல்லியிருக்கிற சில அடையாள மொழி அதான் இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பாலக மறுவறுப்பை நீங்கள் புரிந்து கொண்டவுடன் யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைக்கே ஓடிப்போக கடவர்கள். அப்போ இது வந்து நம்ம நேரடி அர்த்தம் எடுத்தா இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு அர்த்தம் வர்ற மாதிரி இல்ல, அர்த்தம் இல்ல, மீனிங் லெஸ் ஆயிடும். ஒரு மலையில இருந்து ஒரு மலைக்கு ஓடுறதுன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுல ஏதாவது இருக்குதா? அப்படின்னா ஓடிக்கலாமே, ஒரு மலையில இருந்து ஒரு மலை, ஜனங்களை ஓடிட்டுக்கிறாங்களே ஆளாளுக்கு ஒரு மலைக்கு, அந்த மாதிரி அது ஒரு பெரிய பிரச்சனை, நேரடி அர்த்தம் இல்ல. அப்ப அந்த யூதேயா என்பது எதை குறிக்கும் அப்படின்னாக்கா, அது ஒரு மலைப்பாங்கான இடம். மலைப்பாங்கான இடம்னா சமவெளி இருக்குது, அப்புறம் மலைப்பாங்கான இடம், அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் உயரம் போகணும் அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய மலைக்கு போகணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த சமவெளி யூதேயா, அதுக்கு மேலே உள்ள மலை, இது எதை குறிக்குது? இதுதான் ரொம்ப சிம்பிள், கண்டுபிடிக்கல. அப்போ சமவெளி என்பது என்னன்னா, உலகத்தின் ஜனங்கள், தேவன் அறியாத ஜனங்கள் கீழான நிலைமையில் இருக்கிறாரு. இயேசு அறிமுகம் இல்லை, இயேசுனுடைய உபதேசங்கள் ஒன்றுமே தெரியாது, அது மட்டும் இல்ல பல்வேறு மதங்களில இருக்கக்கூடிய ஜனங்கள், உலகத்தின் ஜனங்கள். இன்னைக்கு அவங்கள எப்படி இருக்கிறாங்க? எதுக்கு வாழ்றோம், எதுக்கு பிறந்தோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் என்னன்னு ஒண்ணுமே தெரியாது, சும்மா ஓடிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய கடமைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான். ஆனா பைபிள் என்ன சொல்றது தெரியுங்களா? கொஞ்சம் மேல யூதேயா, கொஞ்சம் அதுக்கு சமவெளியிலிருந்து மேல, இது யாரை குறிக்குது அப்படின்னா அந்த ஜனங்களை காட்டிலும் கொஞ்சம் உயர்ந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள். அது யாருன்னா இவங்க தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து ஜனங்களை குறிக்கும் அடையாளம் யூதேயா. அப்ப கிறிஸ்து ஜனங்கள் யாரு? உலகத்தின் ஜனங்களோட கொஞ்சம், ஆமா கொஞ்சம் உன்னதத்துல மேல வந்திருக்கிறாங்க. எந்த வகையில? கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டது, அறிந்து கொண்டது நிமித்தமாக உலக ஜனங்களிலிருந்து கொஞ்சம் மேன்மையாக நினைக்க கருதப்படுகிறது நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. அப்போ உலகத்தின் ஜனங்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது நம்ம பார்க்கறோம். ஆனா இந்த கிறிஸ்தவர்கள் இப்ப என்ன பண்ணுவோமா? உயரமான இடத்துக்கு ஓடணும், இன்னும் கொஞ்சம் மலைக்கு ஓடணும் அப்படிங்கிறார். அப்போ இது எதை குறிக்கும்? அப்போ மலை என்பது எதுக்கு அடையாளம்? ராஜ்யத்துக்கு அடையாளம். அப்போ இந்த இடத்துல ஏற்கனவே கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கிறீங்க, இன்னும் உயரமான இடத்துக்கு, இன்னொரு உயரமான மலைக்கு நீங்கள் போகணும். அப்போ அந்த உயரமான மலை என்பது எது? ராஜ்யம். அப்போ எந்த ராஜ்யத்துக்கு ஓடணும்? கொலோசேயர் 1:13 அதை பற்றி சொல்லுது. குலசேர் 1:13 இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி, பார்த்தீங்களா, அறியாமையின் அதிகாரத்தில் இருந்து, தேவனுடைய சத்தியமே தெரியாத இருட்டிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு, பார்த்தீங்களா, தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு யாரு கொண்டு வந்து சேர்த்துக்கிறாரு? விதவாகிய தேவனுக்கே ஸ்தோத்திரம் அப்படிங்கிறார். அப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்கும்போது அவர்கள் இப்போ ஏற்கனவே ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு. இப்போ என்னவாக அவர்கள் மாறணும்? அவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் அவர்கள் ராஜ்யத்தின் புத்திரராக மாறணும். எந்த ராஜ்யம்? யாருடைய ராஜ்யம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக அவர்கள் மாற வேண்டும். இதான் அவர் அழைப்பு கொடுக்கிறார். அப்ப பாலக மறுவருப்பை நீங்க கண்டுபிடித்த பின்பு நீங்க அந்த பட்டணத்துக்குள்ள உட்காந்துருக்க வேண்டாம், நீங்க ராஜ்யத்தின் புத்திரராக மாறுங்கள். எப்படி சொல்லிட்டு பாத்தீங்களா? ஆனா உலகத்தின் ஜனங்கள் எப்படி இருக்கிறாரு? அறியாமையில இருக்கிறாரு. அறியாமையனாக்கா அறிவில்லாமல் இருக்கிறாரு. என்ன அறிவு இல்ல? தேவன் அறிகிற அறிவு இல்ல இல்லைங்களா? பைபிள் என்ன சொல்றது தெரியுங்களா? ஒரு மனுஷனுக்கு எப்ப அறிவு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். அப்ப உண்மை தேவன் தெரிஞ்சான்னா, ஒருத்தன் தெரிஞ்சான்னா, தெரிஞ்சிருந்தானா, எப்ப தெரிஞ்சுக்கிறானோ அன்னையில இருந்து தான் அவனுக்கு என்ன ஆரம்பமாகுது? அறிவுன்ற வார்த்தையே அறிவு ஆரம்பமாகுது. அதுக்கு முன்னாடி அவன் விஞ்ஞானியா இருக்கலாம், அல்லது பெரிய பெரிய அதிபர்களாக இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், விஞ்ஞானிகள் இருக்கலாம், அல்லது வந்து இன்ஜினியர் இருக்கலாம், பிஹெச்டி படிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் படிக்கலாம். ஆனா இதாவது தேவன் அறியலனா அவருக்கு என்ன இல்லை? ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்க? அவங்களெல்லாம் பார்த்துட்டா படிப்பாளிக, ரொம்ப அறிவாளிக அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா வசனம் சொல்லுது உண்மை தேவனை அறிகிற அறிவு தான் அறிவுக்கினுடைய ஆரம்பம். அறிவை விட அதிகமான வல்லமை உள்ள வார்த்தை தான் ஞானம், விஸ்டம். அறிவுன்றது நாலேஜ், அது அறிவு சாதாரணமான. ஆனா விஸ்டம் என்பது ஞானம், பார்த்தீங்களா? அதை விட கொஞ்சம் பவர்ஃபுல். அப்போ எப்போ உண்மை தேவனையும் கர்த்தர் இயேசுவையும் அறிய வேண்டிய பிரகாரம் ஒருத்த அறிகிறானோ அன்னே அந்த டேட்லேருந்து தான் அவங்களுக்கு அறிவு ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்களா? இப்போ இந்த அறிவில் உலகத்தின் ஜனங்கள் இப்போ இல்லை, கிறிஸ்து ஜனங்களுக்கு கூட இப்போ கிடையாது. ஆனால் என்ன ஆகணும்னு தேவன் விரும்புகிறாரு, அந்த மாதிரி ஆகணும். மேலான ராஜ்யத்தின் புத்திரராக நீங்கள் மாறணும் அப்படின்னு அங்கே விரும்புகிறத நான் பார்க்குறேன். அதனால தான் தேவனுடைய ஒரு அட்வைஸ், ஒரு ஒரு ஆலோசனை என்ன கொடுக்குறாருன்னா, இந்த தவறுகளும் கள்ள போதனைகளும் நிறைந்த இந்த அமைப்புகளை விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க? வெளியே பாருங்கள் அப்படிங்கிறார். அப்போ சில எச்சரிப்புகள் கூட நீ நெக்ஸ்ட் கொடுக்க போறார். வெளியில வரணும், ரைட்டு. ஆனா வெளியில வரணுன்றதுக்கு உண்டான சில எச்சரிப்புகள் கொடுக்கிறார். அங்கேயே இருந்துட்டா வம்பாயிடும், நீங்க வெளியில வந்துருங்க. அப்போ இருந்தீங்கன்னா என்னாகும்? சில எச்சரிப்புகள் அங்க கொடுக்கிறார். அப்ப என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நம்ம எடுக்கணும்? ஏன்னா இது கர்த்தருக்கு கண்டிப்பா தெரியும். அதை பத்தி நம்ம இப்போ மத்தேயு 24 அதிகாரம் 17 வசனத்துல நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றாரு? இந்த மாதிரி டைம்ல மலைகளுக்கு ஓடி போகணும். ரெண்டாவது, அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் வார்னிங் என்ன? ராஜ்யத்தின் புத்திராக மாறணும் முதல்ல சொல்றாரு. இப்ப ராஜ்யத்தின் புத்திராகணும்னா என்ன பண்ணும்? இப்போ நெக்ஸ்ட் வார்னிங், வீட்டின் மேல் இருக்கிறவன் எதையாகிலும் எடுக்கும்படி மீண்டும் என்ன பண்ணக்கூடாது? இறங்காதிருக்க கடவன். அப்படின்னா இது என்ன? அப்போ ஜனங்களை வீட்டு மேல குடியிருக்கிறாரா வீட்டுக்குள்ள குடியிருக்கிறாங்களா? ஆனா இங்க வசனம் எப்படி சொல்லிக்குது? வீட்டு மேல இருக்கிறவன் அதை எடுக்காத படி. அப்ப இது என்ன இது? ஒருவேளை முதல் மாடி பத்தி பேசுறாரா, இல்ல ரெண்டாவது மாடியை பத்தி பேசுறாரா? இப்ப முதல் மாடியில வேற ஒருத்தர் இருப்பா, ரெண்டாவது மாடியில இன்னொருத்தர் இருப்பான். அந்த வீட்டுக்குள்ள இன்னொரு வீட்டுக்குள்ள பூந்து திருடுறதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரா, இல்ல எடுக்கிறத பத்தி பேசுறா? இதெல்லாம் வந்து நேரடி அர்த்தத்துக்கு ஒத்து வரவே வராது. அப்ப இதுல எல்லாம் மறைப்பொருள்கள் இருக்கிறதுன்னு நம்ம பாக்குறோங்க. அப்ப வீடு என்பது பைபிள் எது கிடையாது? விசுவாச வீடு, கரெக்ட் இல்லைங்களா? வீடு என்பது விசுவாச வீடு. நிறைய இடத்துல விசுவாச வீடுன்னே சொல்லப்படுது. உண்மை சபைக்கு சொல்லும் போது என்ன சொன்னார்? அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்குது. அப்போ அந்த வீடு என்பது ஒரு விசுவாச வீட்டை குறிக்கிறது. நம்ம பார்க்கறோம் தேவன் யாருக்கெல்லாம் ரட்சகராக இருக்கிறான்னு படிக்கிறோம். எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாச வீடா இருக்கும் சொல்றாரு. ரட்சகராக இன்னொரு இடத்துல சொல்றாரு, எல்லாருக்கும் நீங்க நன்மை செய்யுங்க, விசேஷமாக விசுவாச வீடா இருக்கு நன்மை. அப்போ அந்த மாதிரி நிறைய இடத்துல விசுவாச வீடு பத்தி அங்கே சொல்லிக்கிறோம் பார்க்கறோம். அப்போ அந்த வீடு என்பது எதை குறிக்கணும்னா விசுவாச வீடு. இன்னைக்கு எத்தனை விதமான விசுவாச வீடுகள் இருக்குது? அதுதான் வந்து இந்த பெயர் சபைகளில் இருக்கிற வீடுகள். எத்தனையோ இண்டிவிஜுவல் சர்ச்சஸ், டினாமினேஷன், தனித்தனியான அமைப்புகளும் தனித்தனியான சபைகளும் பலவிதமான விசுவாசங்களில் அதுல பலவிதமான ஆட்களை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அதான் அந்த வீட்டுக்குள் இருக்கிறது. ஆனா இப்ப அந்த வீட்டுக்குள் இருந்தவங்க இப்ப எங்க வந்து உட்கார்ந்துக்கிறான்? வீட்டுக்கு மேல வந்தாச்சு. அப்படின்னா அப்போ ஏற்கனவே இருக்கிற விசுவாசத்தை விட இப்போ ஒரு மேலான விசுவாசத்துக்கு ஒரு மனுஷன் வந்திருக்கிறான். எப்போ? உண்மையான சத்தியங்களை கற்றுக்கொண்ட பின்பு. இதெல்லாம் யாரை பத்தி பேசுறாரு நினைச்சிருக்கிறீங்க? மூணாவது வெளியிருக்கிறவங்க இல்லை, இங்க உட்காந்துக்கிறவங்க தான். இங்க உட்கார்ந்து இருக்கிறவர் தான் இப்ப என்ன இருக்கிறாரு, ஏற்கனவே இருக்கிற விசுவாசத்திலிருந்து கொஞ்சம் மேலான விசுவாசத்துக்கு பேர் என்ன, மகா பரிசுத்தமான. அப்போ மேலான இடத்துக்கு அவன் வந்தாச்சு. இப்போ இப்ப அவன் என்ன பண்ணக்கூடாது, எதையாகிலும் எடுக்கும்படி. அப்படின்னா முதல் பாயிண்ட் என்ன சொல்லலாம், எதையாகிலும்னா என்ன வேணாலும் சொல்லலாம். முதலாவது சத்தியத்தை எடுக்கிறதுக்காக மீண்டும் அந்த கீழான லெவல் இருக்கிற விசுவாசத்துக்கு இறங்க கூடாது. ஏன்னா கீழான விசுவாசத்துல என்ன இல்லை, சத்தியம் இல்லை. அங்கே போயிட்டு ஒருவேளை இந்த சத்தியம் இவங்க சந்த இந்த மகாபரிசுத்தமான விசுவாசம் கரெக்டாக இல்லையானா நம்ம பாஸ்டர்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லிடுவார், அட பொய்யான இடத்துக்கு போயிட்டுக்கிறீங்கப்பா, அந்திக்கிறதுக்கு போயிட்டுக்கிறீங்க, இந்த மாதிரி ஏமாந்துட்டீங்களே, திட்டுவாங்க. ஏங்க அவங்களுக்கு வந்து எந்த லெவலில் இருக்கிறாரு விசுவாச, கீழ் லெவலில் இருக்கிறாரு, லோயர் லெவலில் இருக்கிறாரு விசுவாசத்தில். இப்போ அவருக்குள் அவர்கிட்ட போயிட்டு இந்த ஜனங்களும் இப்போ எங்கே வந்துட்டுருக்கிறாரு, அவரை விட மேல வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ அந்த உண்மை சத்தியத்தை தேடுறதுக்கு மீண்டும் அவர்கிட்ட இறங்கி என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அதுக்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் அங்க இறங்க கூடாது. அதான் பாயிண்ட். இன்னைக்கு வந்து சில இடங்கள்லாம் நம்ம பாக்குறோங்க, அநேகர் வந்து அப்படிதான் சொல்றாங்க. அநேகர் வந்து இது செய்யறதுக்கு ரொம்ப பயந்துக்கிறாரு. அப்போ நேற்று கூட நம்ம பேசிட்டு இருக்கும் போது, பிரதர் இங்க நீங்க கேட்கற கிளாஸுக்கும் அங்கே நீங்கள் ஏற்கனவே இருக்கிறதுக்கும் என்ன ஏதாவது வித்தியாசம் தெரியுதா, வந்துகிட்டே இருக்கிறீங்க வேறு ரெகுலராக அப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அங்கே மேலோட்டமாக சொல்கிறாங்க பிரதர், இங்கே கொஞ்சம் ஆழமாக சொல்கிறாங்க பிரதர், ரெண்டும் ஒன்று தாங்க பிரதர். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போயிடுவோம் பிரதர், ஏன்னா அங்கே நம்ம காலகாலமாக அங்கே இருக்கிறோம். சனிக்கிழமை நீங்கள் வந்தாலும் பிரதர் கவலைப்படாதீங்க. அப்போ அவருடைய லெவல் நம்மளுக்கு புரியுது, நம்ம கூட சேர்க்குற மாதிரி நினச்சிருக்கிறார், நான் கூப்பிட்ட மாதிரி நினைச்சிட்டேன். ஆனா இங்க அழைப்பு யாருடைய அழைப்பு, தெய்வீக அழைப்பு என்பது அங்க தெரியல. அப்ப மேலோட சத்தியத்துல நீங்க உங்களால் உட்கார முடியுதானா, அப்படி ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க, உட்கார்ந்துக்க அங்கே உட்கார முடியுது, இங்கே உட்கார முடியுது. ஆனா கர்த்தருடைய எச்சரிப்பு அப்படி இருக்குதா, மேலே ஏறிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க எதையாவது எடுக்கிறதுக்கு கீழே இறங்கக்கூடாது. அப்போ நம்ம உண்மையான சத்தியத்தில் இருக்கிறோன்றதுக்கு இந்த மாதிரி உண்மை இல்லாத ஜனங்கள், விசுவாசத்தில் கம்மி ஜனங்கள் கிட்ட போய் அங்கீகாரத்துக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, தேடணும்னா அங்கே என்னாகும், அங்கே ஆர்கியூமெண்ட் வரும், கர்த்தர் இது அறிவார். அப்போ ஆர்கியூமெண்ட் வரும்போது என்னாகும், அப்போ நம்ம அங்கே போய் அந்த சபையில் போயிட்டு ஏற்கனவர்களுக்கெல்லாம் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லலாம்னு முயற்சி செய்யும்போது அங்கே என்னாகும், அது வேஸ்ட் ஆகும், அந்த அந்த எஃபர்ட், அந்த முயற்சிகள் வேஸ்ட் ஆகும். அப்போ இந்த போதகர்களும் இந்த பிரீச்சர்களும் ஊழியக்காரரும் இவர்களால் உட்காந்து இப்போ இன்னைக்கு நம்ம மாதிரி உட்காந்து கேட்பாருங்களா, அந்த மனசு இருக்கா, ஏன் தெரியுங்களா, இது எல்லா காலத்திலையும் இப்படித்தாங்க. நம்ம காலத்தில் மட்டும் இல்லை, இது ஜீசஸுடைய காலத்திலேயே இப்படி தான் இருந்தாங்க அந்த மதக்காரர்கள். அதை பற்றி நம்ம படிக்கும்போது யோவான் 7:48 நீங்கள் பார்த்துக்கலாம், அதிகாரிகளாவது அவன் தான் ஜீசஸ் பத்தி அவனை பாருங்க எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக தான் வந்திருக்கிறாரு, என்ன பேசுறாருங்க இந்த போதகர்கள், அதிகாரிகளாவது பரிசேயர்களாவது, அதான் வேதத்தை கையில வச்சிருக்கிற நாங்க, அவனை யாராவது விசுவாசித்துண்டா, என்ன பா குருட்டு பயில நீ, கண்ணு தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரிய வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி குதிக்கிற நீ கேக்குறாங்க, யாராவது விசுவாசித்திருக்கிறோமானாங்க, எங்களுக்கு தெரியாதான் அவனுக்கு தெரியுதா அப்படி கேட்கறாங்க. இதே நிலைமை இன்னைக்கு கூட என்ன இருக்குதுங்க, இதே போதகர்கள் தான், அதே மனப்பான்மை உள்ள போதகர்கள், மனுஷங்க மாறிக்கிறானுங்களா, மனுஷங்க மாறல, எது மாறி இருக்குது, சூழ்நிலைகள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மாறி இருக்குது, ஆனா குணங்கள் மாறவே இல்லை. அன்னைக்கு வேஷ்டி சட்டை கட்டிட்டு இருந்தா இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போட்டுருக்கிறான், அன்னைக்கு களி சாப்பிட்டா இன்னைக்கு நல்ல ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றானுங்க, அன்னைக்கு மாட்டு வண்டியில் போனால் இன்னைக்கு காரில் போகிறானுங்க, அவனை தான் வித்தியாச பஸ்ஸில் போகிறான் ட்ரெயினில், மற்றபடி சுயநலத்தில் பொறாமையில் விரோதத்தில் குரோதத்தில் எதில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்க, குணங்களில் மாறிக்கிறான் நான் மனுஷன், 6000 வருஷமும் அதிகமாகிட்டு தான் போயிருக்கிறான் தவிர மாறவே இல்லை. அப்போ ஆதி காலத்தில் கர்த்தருடைய காலத்திலேயே கர்த்தருக்கு விரோதமாக வந்து நின்றுக்கிறாரு இந்த போதகர்கள். ஆம் சகோதரர், இன்னைக்கு நீங்கள் யோசித்து பார்க்கணும். அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் பவுல் இந்த சத்தியங்களை உலகம் எங்கும் எடுத்து செல்லும் போது அப்போஸ்தலர் பவுலுடைய சத்தியத்துக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா, அந்த காலத்தில் அப்போஸ்தலர் 28:22 பாருங்க, இந்த சத்தியத்துக்கு என்ன பேரு? மதபேதம். எடுத்துக்கிறாங்க அந்த காலத்துல மதபேதம். ஆமா, இன்னைக்கு கூட ஆரம்பத்தில் இந்த வகுப்புக்கு 80 பேர் 90 பேர்லாம் வந்திருக்கிறாங்க. நம்ம பிரதருங்க கணக்கு போட்டு பார்த்துருக்குறோம், சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு எவ்வளோ ஆகிட்டு பாதிக்கு பாதி ஆகிட்டு என்னாச்சு? நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம், இந்த போதர்களுடைய இடையூறு போகக்கூடாது, அங்கெல்லாம் சத்தியமில்ல, வந்து அந்நி கிறிஸ்து ஆகாது. இதெல்லாம் நிறைய பேர் இவர்களுடைய பயமுறுத்தலில் அநேக சகோதர சதைகளுக்கு போயிட்டாங்க. இது நம்மளுக்கு லாஸ் இல்லை, யாருக்கு? அவங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா இந்த அமைப்புகள் என்ன ஆக போகுதுங்க? எந்திரக்கல் மாதிரி முழுக போகுது, கடலில் போக போகுது. நிறைய பேர் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆம் சகோதரர்கள், இன்னைக்கு கூட இந்த காலத்தில் கூட தற்காலத்தில் கூட இதே நிலைமை தான் இருக்குது. அப்போது மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் ஒருத்தன் வந்ததுக்கப்புறம் அவன் மீண்டும் அந்த ஏற்கனவே இருந்த அந்த பைபிளுக்கு விரோதமான விசுவாசத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? போய் எதையாகிலும் எடுக்கக்கூடாது. எதையாகிலும்னா ஒருவேளை சத்தியமாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல பேர் அந்த சபையில் போய் வாங்குறதுக்காக இருக்கலாம், இல்லை வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா பசங்களை சில ஸ்கூலில் சேர்த்தோம்னா 500 கையெழுத்துங்களும் சேர்த்த மாட்டோம், போய் வாங்கிட்டு வாங்க. அப்போது நம்ம பிரதங்க யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்து நைஸாக போய் 500 அங்கே பணத்தை கட்டி அப்படி தான் நிறைய சகோதரர் இருக்கிறார். என்ன பிரதர் இங்கே வந்து நின்றுக்கிறீங்கன்னு கேட்கும்போது, என்ன டிஎல்சியில் வந்து நின்றுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, பிரதர் செத்து போனால் அப்புறம் கல்விக்கு என்ன பண்ணுறது? பையன் வேற வந்து காலேஜில் சேர்த்தணும், அதனால் ஐயர்கிட்ட கையெழுத்து கேட்டாங்க, அதை வாங்கிட்டேன். அப்போ உங்களுக்கு மெம்பர்ஷிப்பு, அது மெம்பர்ஷிப் எடுத்து தான் வந்திருக்கு. அப்போ என்ன, இங்கேயும் மெம்பர்ஷிப்பு அங்கேயும் மெம்பர்ஷிப்பு. கர்த்தர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? இப்படி சொன்னாரா? ரெண்டு பக்கம் போய்க்கன்றாரா? ஏறிட்ட நீ மேலே, நீ என்ன பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் வார்னிங், செகண்ட் வார்னிங் போகலாம். ரெண்டாவது எச்சரிப்பு மத்தேயு 24:18. இது கூட ஒரு அடையாள மொழி, நேரடி அர்த்தம் இல்லை. வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவன் தன்னுடைய துணிகளை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது? திரும்பாது இருக்க கடவன். அப்போ வயல் என்பது பைபிள் என்ன அடையாளம்? உலகம், நிலம், உலகம். அப்போ இது யாருன்னா, இது கிறிஸ்தவர்கள் சம்பந்தப்பட்ட அடையாளம் இல்லை, இது வந்து கிறிஸ்தவர்களால் மற்ற ஜனங்கள், இந்து முஸ்லீம் அவங்கெல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு வந்து டைரக்டாக ஹிந்துலேருந்து நம்ம சத்தியத்துக்கு வந்திருக்கிறாங்க, அநேக பேர் வந்திருக்கிறாங்க. இன்னும் முஸ்லீம்லேருந்து கூட வந்திருக்கிறார், இன்னும் பல தரப்பட்ட மதங்களிலிருந்து இந்த சத்தியத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ வந்திருக்கும் போது அவர்கள் என்ன பண்ணக்கூடாது? தன்னுடைய வஸ்திரங்களை எடுக்கும்படி அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ கர்த்தர் இயேசு மேல் விசுவாசம் வச்சு வந்தபோது அவர்கள் மேல் ஒரு துணி போட்டிருக்கிறார். என்ன துணி? நீதியின், நீதியின் வஸ்திரம். அப்போ தேவனுடைய சத்திய வசனங்களே அவங்க காது கொடுத்து கேட்டு அதுக்காக மன திரும்பி ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த துணி போட்டுட்டு, ஆனால் இப்போ தன்னுடைய சொந்த வஸ்திரங்களை எடுப்பதற்கு அவன் என்ன பண்ணக்கூடாது? திரும்பாது இருக்க கடவன். அப்போ சொந்த வஸ்திரம் யார் போட்டுக்கிறாங்க? பெயர் சபைகள் இல்லைங்களா? அதை சொன்னாங்களே, உங்கள் துணி வேண்டாம், நாங்கள் எங்களுடைய சொந்த துணி போட்டுக்கிறோம். அப்போ சொந்த துணி போட்டுக்கிற இடத்துல போகிறது யார்? இந்த உலகத்தின் ஜனங்கள். அநேக பேர் அங்கே சத்தியத்துக்கு, சத்தியத்தினுடைய வகுப்புக்கும் வந்துட்டு அங்கேயும் போய் நல்ல பேர் வாங்குறதுக்காக சில ஆர்த்தோடாக்ஸ் நாமினல் சர்ச்சஸில் போய் அங்கேயும் சில காரியங்களுக்காக போய் அங்கே சேர்ந்துக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்ல போனால், அந்த துணி அந்த பாவத்தை கவர் பண்ணுறது இல்லைங்களா? அதான் அடையாளம் பைபிள். அப்போ அதுக்காக வேணும் என்ன பண்ணுறதுன்னா, சில பேர் சபைகளில் போய் அங்கே தங்களை இணைத்து கொள்வது, இதுதான் சொல்கிறார். அப்போ வயலில் இருக்கிறவன் ஒன்ஸ் அவன் சத்தியத்துக்கு வந்துட்டான்னா அவன் என்ன பண்ணக்கூடாது? மறுபடியும் ஏன்னா அவன் எங்கிருந்து இருக்கிறான்? உலகத்தில் இருக்கும்போது அநேக பாரம்பரியங்கள், மூட நம்பிக்கைகள், இன்னும் வந்து மத கொள்கைகள் இவைகளில் வந்து அவன் வந்து ஊறிக்கிறான். அப்போ சத்தியத்துக்கு வந்த பின்னாடி மீண்டும் என்ன பண்ணக்கூடாது? அந்த பக்கம் ஒன்றா பெயர் சபை பக்கமும் திரும்பக்கூடாது, அல்லது இவங்க ஏற்கனவே விட்டுட்டு வந்தால் விக்கிருக்க வணக்கம் இல்லைங்களா எல்லாம் இருக்குது, அந்த பக்கம் திரும்ப கூடாது. ஆனால் இன்றைக்கு அநேகர் அப்படி தான் வந்து இந்த தவறான வழிகளை அவங்க, அதாவது எப்படி சொல்லலாம்னா, மனுஷங்களே நம்புகிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் சத்தியத்தையும் வந்துடுறாரு, அதே நேரத்தில் மனிதனையும் மனிதன் ஏற்படுத்திய அமைப்புகளையும் அவங்க நம்புகிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுங்களா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒருவனுக்கு என்ன கொண்டு வரும்? ஜீவன் கொடுக்கும். ஆனால் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்கும் சொல்லிட்டு. கண்ணின்னா என்ன? சுருக்க வைக்கிறது. நீங்களா சுருக்க வச்சுக்கோ மனுஷனை நம்புனீங்கன்னா, மனுஷனையோ மனுஷன் ஏற்படுத்திய அமைப்புகளை நம்பினா அந்த மாதிரி ஆகிடும். அப்போ என்ன பண்ண, இவங்க யார் மேலும் விசுவாசம் வைக்கணும்? தேவன் மேலும் அவருடைய வார்த்தைகள் மேலும் உண்மையான ஒரு விசுவாசத்தை அவர்கள் வைக்கணும் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட். எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எக்ஸாம்பிள் என்ன சொன்னோன்னா, எனக்கு தெரிஞ்சது ஒரு பிரதரு, அவர் கூட வந்து ஹிந்துலேருந்து டைரெக்டாக வந்தார், எல்லா கிளாஸ் எல்லாம் கேட்டார், ரொம்ப வைராக்கியமானவரும் கூட, சில நேரங்களில் பிரசங்கமும் கூட பண்ணுறவர். ஆனால் அவர் என்ன பண்ணுறது இல்லைன்னா, உடன்படிக்கையோ அல்லது தன்னைத்தானே ஒப்பு கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்குற மனுஷு அவருக்கு வருவே. ஆனால் சத்தியத்துக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. அப்போ சில பிரதர்ஸ் கேட்குறாங்க, நம்ம யாரையும் வற்புறுத்த போகிறதில்ல, வற்புறுத்துறதில்ல. ஆனால் சில பிரதர்ஸ் அவரை போல புதுசாக வந்த பிரதருங்க அவர்கிட்ட கேட்டாங்க, பிரதர் நீங்கள் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, ஊழியம் பண்ணுறீங்க, ட்ராக்ஸ் எல்லாம் எழுதுறீங்க, அப்புறம் நிறைய பேருக்கு ஊழியமெல்லாம் கூட பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணல, உங்களை உடன்படிக்கைக்குள் இன்னத்துக்குள்ளே நீங்கள் தத்தம் செய்யலையே. அப்போ சிலர் போக சொன்னார், உங்களை நீங்களே நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும், நீங்களே வசனம் கூட பேசுகிறீங்களே, ஆனால் நீங்களே இன்னும் அந்த உடன்படிக்கை செய்யலை. கேட்கும்போது அவர் என்ன பதில் கொடுத்தாருன்னா, எங்கள் அப்பா இன்னும் சாகலை அப்படின்னு. அப்போ அப்பா சாகலைன்னு என்ன அர்த்தம், ஏன் பதில் இப்படி சொல்கிறீங்க கேட்கும்போது, எங்கள் அப்பாவுக்கு மொத்தம் நாங்கள் 7 பேர், 6 பொட்ட பிள்ளைங்க, 7வது தான் நான். ஏன்னா எங்கள் அப்பா செத்தா நான் சட்டி குடிக்கணும், மொட்டை கடிக்கணும், எனக்கு விட மாட்டாங்க, எங்கள் அப்பா ஒழிஞ்சாலும் விட மாட்டானுங்க, எங்கள் யார் போய் இழுத்துட்டு வந்துடுவாங்க, கண்டிப்பாக நான் செய்யணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், எங்கள் அப்பா செத்ததுக்கப்புறம் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அந்த பாரம்பரியங்களெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் உடன்படிக்கை பண்ணிடுறேன் அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லி இப்போ 20 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் அவங்க அப்பா சாகலை. ஆனால் ஜீசஸ் என்ன சொல்லிக்கிறாரு, ஒன்ஸ் நீங்கள் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு வந்துட்டீங்கன்னா மீண்டும் தன்னுடைய சொந்த வஸ்திரம் எடுக்கிறதுக்கு விரும்ப வேண்டாம், பயப்பட வேண்டாம் சொல்கிறார். இதுதான் வந்து அந்த ஒரு வார்னிங் நம்ம பார்க்குறோம். இப்போ 3வது வார்னிங்க்கு நம்ம போகலாம். மத்தேயு 24:19. இந்த 3வது எச்சரிப்பு யாருக்காக? கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. அப்ப இந்த இடத்துல குழந்தைகள் பத்தி எங்க பேசிக்கிட்டு, பால் குடிக்கிறவர் யார்? குழந்தைகள், நேரடி குழந்தைகளா? அப்ப கர்த்தருடைய 2வது வருகையின் காலத்துல கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கும் பால் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் ஐயோவா? அம்மா மார்களுக்கு அப்போ நேரடி அர்த்தமா இது? அப்படி என்றால் இது நேரடி அர்த்தம் இல்லை. அப்போ குழந்தைகள் என்பது எது கிடையாலும் ஆவிக்குரிய குழந்தைகள். அப்போ ஆவிக்குரிய குழந்தைகள் ஆவிக்குரிய தாய்கள். சிம்பிள், ஆவிக்குரிய குழந்தைகளையும் ஆவிக்குரிய தாய்மார்களை பற்றி அங்கே பேசுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது குழந்தைகள் வந்து எப்படி பால் குடிக்கிறாரு, அது மாதிரி உண்மை சத்தியத்துக்குள்ளே வர ஜனங்கள் ஆரம்ப காலத்தில் என்ன குடிக்கணும்? அப்போ சில பவுல் பேதர் சொன்னார் இல்லைங்களா, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் அப்படிங்கிறார். அப்போ இது வந்து இந்த இங்கே சொல்லப்படுகிற எச்சரிக்கை குழந்தைகளுக்கா இல்லை அம்மாங்களுக்கா? யார் இது, குழந்தைகள் பத்தியா அம்மாங்கள் இல்லைங்களா? அப்போ ஆவிக்குரிய தாய்மார்கள் பற்றி பேசுறாரு. அப்போ அநேகர் இன்னைக்கு ஆவிக்குரிய தாய்களாக தங்களை காண்பித்துக் கொண்டு அநேகரை பெற்றெடுத்ததாக சொல்றாங்க. அப்போ சிலர் பவுல் கூட என்ன பண்ணிக்கிறார், அந்த காலத்தில் கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனை படுகிறேன். கர்ப்ப வேதனை போல, தாய் படுகிற வேதனை போல, அந்த மாதிரி அநேகர் இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ஆவிக்குரிய குழந்தைகளை உருவாக்குறாரு. ஆனா இவங்களுக்கெல்லாம் ஐயோ, இந்த கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்குறவங்களுக்கும் ஐயோ. அப்ப இந்த கிளாஸ் யார், எந்த வகுப்பாரை பத்தி பேசிக்குது? இந்த கர்ப்பவதி பால் கொடுக்கறவங்க இவங்க யாரு? போதகர்கள், அவ்வளவுதான், போதகர்கள் மற்றும் ஊழியக்காரர்கள் இவங்களை தான் சொல்லிக்குது. ஆனா இவங்களுக்கு ஐயோன்னு சொல்லிக்கிறாரு, அங்கதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஐயோனா என்னங்க? ஆபத்து இல்லைங்களா, டேஞ்சர்னு அர்த்தம், அந்த வார்த்தை முக்கியம். அப்போ டேஞ்சர் சொல்லும் போது கண்டிப்பா உண்மையான ஊழியக்காரருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப யாருக்குதான் இந்த மாதிரி ஐயோ வார்த்தை? ஆமா, கள்ள போதகர்கள். அப்ப இந்த கள்ள போதனைகள் அல்லது வந்து பெயர் சபையில் இருக்கக்கூடிய போதகர்கள், அவங்க வந்து என்ன பண்றாங்க, நிறைய குழந்தைகளை உருவாக்கி இருக்கிறார், குழந்தைகளும் உருவாக்கிக்கிறாரு. ஆனா என்ன பால் கொடுக்கலன்னா, நல்ல பால் கொடுக்கல. என்ன பால்? தண்ணி பால், கள்ளி பால். கள்ளி பாலை குறித்து கொலை பண்றாங்கல்ல நிறைய பேரு, பெண் குழந்தைகள் எல்லாம் பிறந்தா நிறைய பண்றாங்க. நம்ம நியூஸ்ல பால், கள்ளி பால் குறித்தா செத்து போயிருப்போம். கள்ளி பால் தரதில்லை இவங்க, தண்ணி பால். பால்ல தண்ணி கலக்கிறது இல்ல, தண்ணியில பாலை கலக்கிறார். அதனாலதான் வார வாரம் சொன்னதையே சொல்லிட்டுகிறார் இல்லைங்களா, பணம் திரும்புங்கள், பாவத்தை விட்டு விலகுங்கள், இயேசு கிறிஸ்து விசுவாசியுங்கள் அப்படின்னு 50 வருஷமா சொன்னதையே. 1வது வாரமானா வந்துருங்கள், மறக்க அனந்தாதீங்க, கொடுங்கள் வார வாரம் இந்த மெசேஜ். அப்போ இது சொல்றாரு, இங்க தவறான போதனைகளை கொடுக்கிறவர்களுக்கு. அது மட்டும் இல்ல, கர்ப்பவதிகள், அது என்ன கர்ப்பவதிகள் கையோ அப்படின்னா, ஒரு கம்பாரிசன் கொடுக்குறாரு கர்ப்பவதிகளுக்கு. அப்ப கர்ப்பவதிகளுடைய வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை தப்பிக்க முடியுமா கர்ப்பத்திலிருந்து? கட்டி எங்காவது குதிச்சு ஓட முடியுமா? ஒண்ணுமே எஸ்கேப் ஆக முடியாது. அது மாதிரி அந்த தாயினுடைய வயிற்றில் அது அமைக்கப்பட்டிருக்கு. அது போல இவர்கள் என்ன பண்ணிக்கிறார், தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் வெளியே வச்சு எஸ்கேப் ஆகாத அளவுக்கு கிளியரா ஒரு வேலி போட்டு வச்சிருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் எட்டு குதிச்சு இங்க வந்ததுனாலதான் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓ எங்கேயோ போறானுங்களே, சனிக்கிழமையில கிளம்புறான், ஞாயிற்றுக்கிழமையில கிளம்புறானுங்க, எங்கேயோ சாயங்காலமானா போன் அடிச்சாலும் ஆளு எடுக்கிறது இல்லை, வீட்டுக்கு போய் பார்த்தாலும் வீடு போட்டிக்குது, எங்கேயோ போறானுங்கப்பா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டுதான், ஓ இங்க பெரிய பைபிள் ஸ்டடி போறானுங்களா, அவ்வளவுதான் நீ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிட்டர்ன் கூப்பிட்டுக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி வந்துட்டு இருக்கிறீங்க, நீங்க வேலி எட்டு குதிச்சு வந்துட்டு இருக்கிறீங்க, வேலி போட்டிருக்கிறாரு. அப்ப வேலி போடுறவங்களுக்கும் பால் கொடுக்கறவங்களுக்கும் இதுதான் வந்து ஜீசஸ் அங்க சொல்லிக்கிறாரு. அப்ப என்னாகும், இந்த போதகர்கள் ஒருவேளை இந்த போதகர்கள் மத்தியில யாபத்து நேரிடாமல் இருக்கணும்னா அந்த போதகர்கள் என்ன பண்ணும்? இப்போ நிறைய பேர் சத்தியத்தை கேட்டு போதகர்கள் கூட வந்திருக்கிறாங்க, இந்த இங்க கூட இருப்பீங்க நான் நினைக்கிறேன். மற்ற நிறைய எல்லா இடங்களிலும் போதகர்கள் கூட வந்து அட்டன் பண்றாங்க, அவங்களுக்கு திருப்தி இல்லை, அவங்க வந்து ஜனங்களுக்கு உபதேசிக்கிற போதனைகள்ல திருப்தி இல்லை, நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்றோம், இதை விட எங்கேயோ பெரிய விஷயங்கள் இருக்கும் போல் இருக்குது அப்படின்ட்டு. அப்ப அந்த மாதிரி சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வந்த போதகர்கள் அப்ப கண்டிப்பா என்ன பண்ணும், உண்மை சத்தியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சபையில போயிட்டு இங்க ஆத்தமா இல்ல அந்த மாதிரி விசுவாசத்துல எல்லாம் இருந்துட்டு திரியின் ஒண்ணு இல்ல கடவுள், அவர் வந்து சர்வலோகத்தின் பிதா, ஜீசஸ் எல்லாம் விசுவாசம், அங்க போயிட்டு கடவுள் திரியின் ஒண்ணுயா அப்படின்னு சொல்லி கொடுத்தாருன்னு எப்படி இருக்கும்? அப்ப என்ன பண்ண, அவர் இங்கிருந்து அங்க போய் தன்னுடைய தவறை அந்த ஜனங்களுக்கு சொல்லணும், நான் இவ்வளவு நாள் உங்களுக்கு தவற நான் சொல்லிட்டப்பா, நான் வந்து உண்மை சத்தியத்துக்கும் பைபிளுக்கும் வித்தியாசம் இருக்குது, அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க, உண்மை சத்தியத்துக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லும் போது என்னாகும், ஏன்னா ஒரு 50 பேரை வச்சு நடத்திட்டு இருந்தாரு, நிறைய பேர் அவங்க கிட்ட கிடைக்கிற ஆஃபரிங்ஸு காணிக்கை மற்றும் அந்த தசம பாகங்கள் வச்சு கூட நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கிறாரு. இப்ப உண்மை சத்தியம் போய் சொன்னா என்னாகணும், இவர்கிட்ட இருந்து அங்க கொடுக்க வேண்டியது இருக்கும், அப்போ அது டிஸ்டர்ப் ஆகும், தங்களுடைய வாழ்க்கை கூட பாதிப்பு அது ஏற்படும். ஆனா உண்மையிலே அதெல்லாம் விட்டுட்டு வருதுன்றது ஒரு கஷ்டம் தான், ஆனா முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இது வந்து டிஃபிகல்ட் பட் நாட் இம்பாசிபிள் சொல்றாரு. இது வந்து நடக்க நம்மளால அதை விட்டே வர முடியாது அப்படின்னு எந்த ஒரு மனுஷனாலும் சொல்ல முடியாது. அப்போ 3 வகையான ஜனங்கள் மத்தியில இந்த ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் கொடுக்கறதை நீங்க கவனிங்க. முதலாவது யாருமே யாருக்குள், கிறிஸ்தவர்களுக்குள். ரெண்டாவது உலகத்தின் ஜனங்களுக்கு. மூன்றாவது எச்சரிப்பு போதகர்களுக்கு இல்லைங்களா. இதே மாதிரி இன்னொரு இடத்துல சொன்ன, நம்ம ஏற்கனவே பாத்துக்கிறோம் ராப்சர் சப்ஜெக்ட்ல, ஒரே படுக்கல ரெண்டு பேர் படுத்துட்டு இருப்பான், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவான் இன்னொருத்த அங்கே இருப்பான், அது யாரு, கிறிஸ்தவர்களுக்குள். ரெண்டாவது எந்திரம் அறைக்கிற ரெண்டு பேர், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார் ஒருத்தர் கைவிடப்படுவார், அவர் யாரு, போதகர்கள் மத்தியில ஒரு செப்பரேஷன். மூன்றாவது வயலில் ரெண்டு பேர் இருப்பார், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார் ஒருத்தர். அப்போ இந்த இதே எச்சரிப்பு அங்கே கொடுத்துக்கிறார். அப்ப கர்த்தருடைய 2வது வருகையில இந்த ஒரு செப்பரேஷன் ரொம்ப கிளீனா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதான் ஜீசஸ் சொன்னார், எங்க ஆண்டவர் எடுத்துக்கொள்வீங்கன்னு கேட்கும்போது பதில் என்ன கொடுத்தாரு, பின்னம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து சேரும் அப்படின்னார். அப்ப கழுகுகள் யாரை குறிக்கும் அடையாளம், இந்த மாதிரி ஜனங்களை குறிக்கும் அடையாளம். பொன்னம் என்பது சத்தியத்தை குறிக்கும் அடையாளம், உணவை குறிக்கும் அடையாளம். அப்ப கழுகுகளுடைய உணவு, அப்ப கழுகுகள் போல ஞானமுள்ள ஜனங்கள், கூரிய பார்வை உடைய ஜனங்கள், சத்தியத்தின் மேல் வாஞ்சி உள்ள ஜனங்கள், அவங்க தூரம் காலம் நேரம் பணம் செலவு லாஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த சத்தியத்துக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்படுத்தாலும் கூட எவ்வளவு விலை கொடுத்து கூட அவங்க வருவாங்க. ஆனா பறந்து வர்றதுக்கு கழுகு தெரியணுமா வேண்டவர் இல்லைங்களா? பறந்து வர தெரியாத கழுகு வந்து சேருமா? அது சேராது. அப்ப கழுகு பறந்து வரணும்னா அதுக்கு என்ன இருக்கணும்? பறக்கிறதுக்கு தெரியணும். அதுக்கு கழுகு என்ன பண்ண தெரியுங்களா? நேரடியான அர்த்தத்துக்கு போய் பார்த்தோம்னா கழுகு தன் குஞ்சுகளுக்கு பறக்கிறதுக்கு கத்து கொடுக்குது. எப்படி கத்து கொடுக்குது? ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா நல்ல அருமையான கூடு கட்டிடும். கட்டும் போதே நல்ல கடலோரத்தில் கட்டிடும். ஹைட்டா இருக்கிற அந்த பாறையில அங்க இருக்கிற சந்தில யாரு அங்க போய் டச் பண்ண முடியாது. அந்த மாதிரி பாதுகாப்பான இடத்துல கூடு கட்டி அதுல குஞ்சு பொறிச்சு அந்த குழந்தைங்களுக்கு தேவையான உணவு 3 times வந்து வந்து கொண்டு போய் கொண்டு போய் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் குழந்தைகள் ரொம்ப அம்மா மேலே அவ்வளோ பாசம். ஏன்னா அம்மா என்ன ஒன்லி வாய் திறக்க வேண்டியதான், கரெக்டாக வாயில் உள்ள சாப்பாடு. அந்த மாதிரி பாதுகாப்பு இருந்துச்சு. பாம்பு கீம்பு வந்தாலும் கூட கொத்தி காலி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருந்த ஒரு அம்மா. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தினம் பண்ண தெரியுமா? ஓ கீழே தலாது முதல்ல கூட்டை கழிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு குச்சியும் ஒவ்வொரு நாளைக்கு எடுக்கும். இது நீங்கள் ஜியோகிராஃபியில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே ஒரு குச்சி எடுப்போம். அப்போ குழந்தைங்க பார்ப்போம், என்ன ஒரு குச்சி காணுமே, வந்து வசதியாக படுத்துருந்தோம், இப்போ கொஞ்சம் என்ன ஆயிடுச்சே அப்படின்னு. அடுத்த நாள் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் இன்னொரு குச்சி, என்ன சந்து பெருசாகிட்டே போகுது, ஏதோ உளுந்துருமோ அப்படின்னு இன்னொரு குச்சி பிடிச்சிட்டு இருக்கோம். அடுத்த நாள் அந்த குச்சி எடுக்கும். இப்படி தான் அதனுடைய மெத்தட் தேவன் வச்சுருக்க ட்ரைனிங். அப்போ மேலேருந்து தள்ளி விடுவோம், மேலேருந்து விழுவோம். அப்போ விழுங்கும் போது பறக்க தெரியாது. அப்போ என்ன ஆகும்? கடலில் போய் செத்துருவோம். நம்ம அம்மா இவ்வளோ நாள் நடிச்சிருந்துருக்குறா, ரொம்ப நம்ம மேலே அன்பு காமிக்கிற மாதிரி ஏமாத்திருக்கிறா, இப்போ என்ன பண்ணுறா, நம்மளை கொலை பண்ணுறா, இவ்வளோ ஒரு அம்மாவா அப்படின்னு அதை நினச்சி அப்படியே போயிட்டுருக்கோம். அப்போ என்ன பண்ணும் அம்மா? அதுக்கு கீழே வந்து தன்னுடைய ரத்துகளின் மேல் கொண்டு போகிறது வசனம் உபாகமத்தில் நம்ம படிக்கணும். அது தேவன் அப்படி பண்ணுறாரு. அந்த அங்கே சொல்லப்படுகிற கழுகு தேவன், குஞ்சுகள் யார்? நம்ம. அப்போ நம்மளை என்ன பண்ணுறாரு? பறக்கிறதுக்கு வலி கூடுறாரு. அப்போ அங்கேருந்து கழுகு பொண்ணை சாப்பிட்ணும், சத்தியம் சாப்பிட்ணுனாக்கா பறந்து வரக்கூடிய ட்ரைனிங் கூட வேணும். அப்போ பறந்து வர்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. நிறைய தடைகள் இருக்கும், நிறைய உபத்திரவங்கள் இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும். ஆனால் என்ன பண்ணணும் இந்த உணவுக்காக, அது அந்த ட்ரைனிங் நம்ம எடுக்கணும். அது கூட இங்கே அந்த இந்த பாயிண்டில் முக்கியமாக நம்ம கவனிக்கிறோம். இப்போ 4வது ஒரு எச்சரிப்புக்கு போகலாம். மத்தேயு 24:20 மாரி காலத்திலாவது நீங்கள் ஓடி போவது அப்படின்னா அங்கே எங்கிருந்து? இந்த பாலக்கு மறுவறுப்புல இருந்து ஓடி போகிறது மாரி காலத்திலாவது அல்லது ஓய்வு நாளிலாவது நீங்கள் சம்பவியாதபடி பாருங்கள். அப்படின்னா மாரி காலம் என்ன? மழைக்காலம் தானே மாறி சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் இங்கிலீஷில் அப்படி வர்றது இல்லை. விண்டர், விண்டர்ன்னு மொழிபெயர்ப்பு கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. அப்போ விண்டர் என்பது என்ன குறிக்கும்? குளிர்காலம் இல்லைங்களா? குளிர்காலம் எப்போ வருதுன்னா கோடை காலத்துக்கு அடுத்தபடி, சம்மருக்கு அடுத்தபடி வருது குளிர்காலம். அப்போ சம்மர் எதை குறிக்கும் அடையாளம்? நீதிமொழிகள் 10:5 கோடை காலம் எதை குறிக்கும் அடையாளம்? அப்போ கோடை காலம் என்ன மாதிரியான ஒரு காலம்? பீரியட் ஆஃப் ஹார்வெஸ்ட், அறுவடையின் காலம். அப்போ இங்கே சொல்லப்படுகிற காலம் அறுவடையின் காலத்துக்கு பின்பு வருகிற காலம் குளிர்காலம். நீங்கள் ஓடுறது குளிர்காலத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ எப்போ ஓடணும்? அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஓடி பிரயோஜனம் இல்லை, அறுவடையின் காலத்திலேயே நீங்கள் அதான் சொன்னார். அறுவடை அறுப்பு காலத்தில் தூங்கிட்டு இருக்க வேண்டாம். அவன் லட்சியம் உண்டு பண்ணுகிற மகன். அப்போ அறுவடை காலத்திலேயே நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஓடிடணும். அப்போ அறுவடை என்பது எதை குறிக்கும்? சபையை சேர்த்தல் அடையாளம். 144,000 பேருக்கான அந்த வாய்ப்பு இருக்கும்போதே என்ன பண்ணும்? ஓடிக்கணும். அந்த அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் 144,000 போனதுக்கப்புறம் நான் இந்த சபை விட்டு ஓடுறேன் அப்படின்னாக்கா அது வேஸ்ட். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நடக்காதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். ஆனால் பாருங்கள்னு இருக்குதா? வேண்டிக் கொள்ளுங்கள் தான் ப்ரே. நீங்கள் ஜப செஞ்சுக்கோங்க. அப்போ சபை முடிஞ்சதுக்கப்புறம், சபை வாய்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஓடுறது வேஸ்ட்டு. இன்னைக்கு கூட இந்த சபை வாய்ப்பு இருந்து கொண்டுது. 2வது பாயிண்ட் என்னன்னா, அப்படின்னா அந்த வசனம் நீங்கள் படிக்கலாம். அறுவடைக்கு பின்பு ஓடுறவங்களுடைய நிலைமை, அதாவது எரேமியா 8:20 அந்த மாதிரி வகுப்பார். அறுப்பு காலமும் முடிஞ்சிச்சு, கோடை காலமும் சென்றது, நாமும் இல்லை ஆக முடியாது அப்படிங்க. ஏன்னாக்கா ரொம்ப லேட் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த 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 அமைப்பை விட்டு வெளியில் வர்றது ரொம்ப லேட் பண்ணியாச்சு, தள்ளி தள்ளி போயாச்சு. அப்போ டைம் ஜாஸ்தி ஆனதுனால இது கர்த்தருடைய சரீரமான சபையாகிற வாய்ப்பு போயிடுச்சு. அதை புத்தி இல்லாத ஸ்திரீகள் போல, புத்தி இல்லாத கன்னிகைகள் போல அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் மற்றவிலேயே நம்ம படிக்கிற இன்னொரு என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் ஓடி போகிறது மாரி காலத்திலாவது அல்லது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி பாருங்கள். அப்போ ஓய்வு நாள் என்பது என்ன? ஞாயிற்றுக்கிழமையா? ஒரு பாஸ்டர் அப்படி தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் ஊட்டியில். அவர் நான் இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது, ஞாயிற்றுக்கிழமையில் யாராவது ஆராதனைக்கு வராமல் அங்கங்கே போனீங்கன்னா, ஏன்னா இப்போ மழை காலமாக இருக்குது, வழிபட்டு உளுந்து கை கால் உடச்சிக்கிறீங்க. நான் ஏன்னா ஜீசஸ் சொல்லிக்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இதெல்லாம் பொருந்தி வருதா? ஏதோ சத்தியத்துக்கு அதுக்கு ஏதாவது பொருந்தி வருதா? அப்படியே பயங்கர சிரிப்பு வந்துட்டோம். அங்கே கர்த்தர் சொல்லிக்கிற அந்த ஓய்வு நாள் என்ன அப்படின்னா, ஓய்வு நாள் யூதர்களுக்காக கொடுக்கப்படுது. ஆறு நாள் வேலை செய்யணும், ஏழாவது நாள் ஓய்வு. அப்போ அந்த ஆறு ஏழு எதுக்குரிய அடையாளம்னா, 6000 வருஷ காலம் பாவத்தின் அனுமதி காலம், 7000 வருஷம் அதிலிருந்து ஓய்வின் காலம், 7வது 1000 வருஷம் அது கர்த்தர் இயேசுவினுடைய 1000 வருட அரசாட்சி, அதுதான் ஓய்வு நாள். சபையெல்லாம் முடிஞ்சு கண்ணுக்கு தெரியற மாதிரி சமாதானமான ராஜ்யம் உருவாகிற நாள், அதுதான் வந்து ஓய்வு நாள். அந்த ராஜ்யத்தில் 2வது பாகம் கண்ணுக்கு தெரிகிற பாகம் சமாதானமான ராஜ்யம், அதில் ஜனங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஓய்வு கிடைக்கும். அப்போ அந்த டைமில் நான் ஓடுறேன் அப்படின்னு நீங்கள் ஓடினீங்கன்னா அது வேஸ்ட். ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் பிரயோஜனமே இல்லை. அதுதான் இங்கே சொல்ல வர்றாரு. ஏன்னா கர்த்தராக இயேசு ஓய்வு நாள் அநேக அற்புத அடையாளங்களை செஞ்சார். நிறைய பேர் கோபப்பட்டாங்க. ஆனால் இயேசுனுடைய வார்த்தை என்ன தெரியுங்களா? மத்தேயு 12:8
செஞ்சார்.
அப்ப அது எதிர என்ன அடையாளம் அப்படின்னா, 1000 வருடம் மனசாட்சி, அது ஓய்வு நாள். அதுல நான் இப்படி எல்லாம் பண்ண போறப்பா எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கறத காமிக்கும் ஒரு நிழல். அதனாலதான் மனுஷகுமாரன் ஓய்வு நாளைக்கும் ஆண்டவராக இருக்கிறாரு. நீங்கள் அதில் வேலை செய்ய வேணாம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அங்கே தயார் நான் வேலை செய்யணும், அப்போ தான் எனக்கு வாய்ப்பு அப்படிங்கிறாரு. இங்கே எப்படி சொல்லி தெரியும்? அப்போ அதனால சொல்கிறாரு, இங்கே எச்சரிப்பு கொடுக்கும்போது ஓய்வு நாளில் ஓடாத படிக்கு பாருங்கள். ஏன்னா அந்த டைம் இது வந்து யாருக்காக சொல்லப்படுதுன்னா, தள்ளி போடுறவங்களுக்காக. காலமெல்லாம் முடிஞ்சு அந்த வாய்ப்புகளை நழுவ விட்டு கொண்டுக்கிற ஜனங்களுக்காக சொல்லுகிற ஒரு வார்த்தை. வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க, உடனடியாக நீங்கள் முடிவெடுங்க அப்படிங்கிறத அவங்க சொல்ல. ஏன்னா நிலைமைகள் எல்லாம் மோசமாயிட்டு போகுது, சீக்கிரமா முடியுது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஏற்கனவே இந்த சத்தியத்துக்குள் வந்திருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையில இது வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவங்க இந்துஸ் இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஊழியக்காரர் மூலமோ ஏதோ ஒரு பேர் சபையில இருந்தோ யாரோ போய் அவருக்கு ஜீசஸ் பத்தி சொல்லி அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு அடி உத வாங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சத்தியத்துக்கு வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்லை, அவர்கள் நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க. அதே டைமில் அந்த சபையில் இருக்கும்போது அங்கே இருக்கிற சகோதர சகோதரர் கூட தாய் புள்ள மாதிரி பழகியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நல்லது கட்டத்துக்கு போயிருக்கிறோம் வந்திருக்கிறோம், நான் கஷ்டப்பட்ட காலத்துலலாம் எனக்கு அந்த மாதிரி உதவி செஞ்சுருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அது மட்டும் இல்லை, அந்த அமைப்பில் தான் நான் வேலை வேறு செஞ்சுட்டுருக்கிறேன், அதை விட்டால் எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இப்படி பல்வேறு சூழ்நிலைகளில் சகோதர சகோதரிகள் இருக்கும்போது இப்போ திடீர்னு வெளியில் வர்றதுன்னா எப்படி யோசிக்கணும் இல்லைங்களா? சொந்த பந்தமெல்லாம் இருக்கிறாங்க, அங்கே விட மாட்டாங்க. மாமா மாமா மச்சான் தாத்தா பாட்டி அத்தை அப்பா என்னென்ன எல்லாம் இருக்கிறாருல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களையெல்லாம் வந்து பகைச்சிட்டு பண்ணுமா? ஏற்கனவே நம்ம அங்கெல்லாம் அவங்களாம் எங்களுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்களே. எங்கேயோ புதுசாக போன வருஷம் அறிமுகமானங்க நீங்கள்லாம், ஆளுகளை பார்த்தா ஒன்றும் 10 பைசாக்கு லாய்க்கல. இந்தாள் எங்கேருந்து வர்றாருனா கோயம்புத்தூர்லேருந்து வர்றாருன்றாரு, இந்தாலும் பார்த்தா ஈரோட்டிலேருந்து வர்றாராமா, இந்தாலும் கேட்டால் எங்கேயோ இந்த பக்கம் விழுப்புரத்துலேருந்து வர்றாராமா, ஆளாளுக்கு ஒரு திசையிலேருந்து வர உங்களை நம்பிட்டு நாம் வந்தால் என்னையா பண்ணுறது? அப்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக யாருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கிற ஜனங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய அனுபவங்கள் தான் தெரியும். ஆனா தேவனுக்கு உலகத்துல பிறந்து வளர்ந்த உயிரோடு இருக்கிற செத்து போன எல்லா குடும்பங்களிலும் ஒவ்வொரு தனித்தனி மனிதர்களுடைய அனுபவங்கள் என்னன்னு அவருக்கு பர்ஃபெக்ட் ரெக்கார்டு வச்சிருக்கிறார். அப்போ இந்த சூழ்நிலைகள் நம்ம இந்த சூழ்நிலைகள்லாம் விட்டுட்டு வரணும்னு அவர் கூப்பிடுறாரு. இப்போ அப்போ அந்த சூழ்நிலை விட்டு கூப்பிட்டு கூப்பிடும்போது அதில் அர்த்தம் இருக்குமா இருக்காரு, கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த சோதனைகளை இந்த இந்த நாட்களை நம்ம பயன்படுத்தி கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கொஞ்சம் செவி சாய்க்க வேண்டியிருக்குது. அதில் கஷ்டம் இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்கிறது இல்லை, ஆனால் முடியாததல்ல. அதுதான் இங்கே சொல்ல வர்றாரு. இது எங்கே நம்ம பார்க்குறோன்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு நிழல் மூலமாக அருமையாக தேவன் விளக்குறாருங்க. இதை பற்றி நீ பழைய ஏற்பாட்டில் எங்கே சொல்லிக்கிறதுனா யாத்திராகம புஸ்தகத்தில், அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த போது தேவன் மோசை தெரிந்து கொண்டு மோசை ஆர்வனும் ரெண்டு பேர்த்தையும் பார்வன் இடத்துல அனுப்பி அந்த ஜனங்களை அங்கிருந்து விடுதலை பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் போய் அவங்க கேட்கும் போது அவன் என்ன பண்ணுறான், கெட் அவுட் அப்படின்ட்டான், போயிடு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தாங்க பாம்பு அந்த குச்சி போட்ட பாம்பெல்லாம் பார்த்து வித்தையெல்லாம் காமிச்சு பார்த்தாங்க, அதனால ஒன்றும் வேலை நடக்கலை. அப்புறம் என்னாச்சு, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு வாதைகள் ஸ்டார்ட் ஆகும்போது பார்வன் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டாங்க, ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு வாயா. அவனுக்கு ரொம்ப குறும பண்ணுறானுங்க நம்ம நாட்டில் வந்துட்டு, இங்கே வந்து எக்கச்சக்கமாக பலுகி பிறகுன்னு இல்லாமல் நான் இன்னும் என்னையே மிரட்டுறானுங்க அவங்க கூப்பிட்டு வா. அவள் கூடும்போது என்னையா என்ன ரத்தமாக மாற்றிட்டீங்க தண்ணியெல்லாம் அப்படி சொல்லி. அப்புறம் இல்லை நாங்கள் வந்து என்ன பண்ணோம், எங்கள் கடவுள் எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்குறாரு, நாங்கள் விண்ணாந்தரத்துக்கு போனோம், மூன்று நாள் பிரயாணம் பண்ணோம், போய் பலி செலுத்திட்டு வர்றோம் அப்படின்னு. அப்படியா, என்னையா இந்த மாதிரி பண்ணுறீங்க, போயாகணுமா, சரி முதல்ல நீ தண்ணி ரெடி பண்ணியா அப்படின்னு. அப்போ சரி தண்ணி ரெடி பண்ணோன்னே அவன் என்ன பண்ணுறான், பழையபடியே மனக்க முடியாது அப்படிங்கிற. அப்புறம் திருப்பி அவங்க போய் இப்படி ஒவ்வொரு வாதிகளாக அவங்க பண்ண கதை உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இந்த கதையில் சில நிழல்கள் தேவன் வச்சிருக்கிறாரு நம்மளுக்காக. இந்த பாபிலோன் அமைப்புகளை விட்டு வெளியில் வர்றதுக்கு சில உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி தேவன் கொடுக்குறார் முடிவெடுக்கிறதுக்காக. யாத்திராகமம் 8:25. அப்போ மோசைய ஆர்வனும் அங்கே பார்வன் இடத்துல போய் கேட்கும் போது எது கேட்கறாங்கன்னா பர்மிஷன் எது கேட்கறாங்கன்னா 27 பாருங்க. பலி செலுத்துறதுக்காக நாங்க போறோம் எங்க வனாந்தரத்துக்காக. அருமையான ஒரு அடையாளம் சகோதர சகோதரிகளே இங்க தேவன் கொடுக்கறாங்க. அப்ப இன்னைக்கு இந்த காலத்துல வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிழல். அப்ப கிறிஸ்தவர்கள் மத்தியில பலி செலுத்துறவர் யாரு, சங்கீதம் 55 படிச்சோம் இல்லைங்களா, பலியினாலே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். அப்ப அந்த பரிசுத்தவன்கள் யாரு, பலியினால என்ன பண்ணும், உடன்படிக்கையை செய்யணும். அதை உண்மையான உபதேசங்கள் கற்றுக்கொண்ட பின்பு ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய தலையாய கடமை வற்புறுத்தல் இல்ல, கடமை என்னன்னா அவர்கள் தங்களை தாங்களே என்ன பண்ணும், கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கும். அதான் அப்போஸ்தலர் போல் சொல்லும் போது உங்களை நீங்களே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன், இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லும் போது. அப்போ பலி செலுத்துற வகுப்பார் யாரு, அப்போ ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில என்ன வேணும், பலி செலுத்த வேண்டியது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப பலி செலுத்தணும்னா எங்க போகணும், வனாந்தரத்துக்கு போகணும். வனாந்தரம் என்பதுன்னு என்ன அர்த்தம், இந்த உலகத்தை விட்டு ஃபாரஸ்ட்டுக்கு போறதுன்னு அர்த்தமா அப்படின்னு என்னன்னா, வனாந்தரம் என்பது உலகத்துக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லாத நிலைமை. வனாந்தரம் என்பது என்ன, உலகத்து ஊருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது போல நம்ம உலகத்தில் தான் வாழ்வோம், ஆனா உலகத்தின் பிரகாரம் இல்ல, உலகத்தின் பிரகாரமான வாழ்க்கையில் இல்ல, சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதான் பலியின் வாழ்க்கை. அப்போ அந்த பலியின் வாழ்க்கை செய்யறவங்க பத்தி தான் இங்க பேசியிருக்குது. அப்போ அங்க அந்த பார்வோன் யாரை குறிக்கும் அடையாளம், இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்துல வைத்திருக்கிற ஒரு ராஜா. அப்ப உலகத்தின் ஜனங்களை அடிமையில வச்சிருக்கிறவன் யாரு, பிசாசு இல்லைங்களா. அப்ப பிசாசு தான் யாரு, எதனுடைய ஸ்தாபகர் அப்படின்னா இந்த கல்ல அமைப்பினுடைய ஸ்தாபகர். உலகத்தில் இருக்கிற எல்லா மூட நம்பிக்கைகள் மட்டுமில்ல கிறிஸ்தவர் அமைப்புகளுக்குள்ள கூட இந்த கல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறவன் யாருன்னா பிசாசு. அதான் ஜீசஸ் சொன்னாங்களே, அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு, கோதுமைக்குள் கலை அதை விதைக்கிறவன் சத்ரு. அப்ப அந்த கிறிஸ்து அமைப்பினுடைய தலைவர் யாரு, பிசாசு. அப்போ கிறிஸ்து ஜனங்களை யார் அடிமைக்குள் வச்சிருக்கிறான், பிசாசு வச்சிட்டு இருக்கிறான் இந்த அமைப்புகளுக்குள்ள. இப்ப மோசை ஆரம்பம் என்ன பண்றாங்க, அவங்கள விடுதலை பண்றாரு. அப்ப மோசே யாரும் யாருக்கு அடையாளம் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வகுப்பார். யாரெல்லாம் வந்து கர்த்தராக இயேசுனுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற ஜனங்கள், அவர்கள் மூலமாக விடுதலை தேவன் வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆரோனும் மோசையும் யாரை குறிக்கும் நிழல்? ஆரோன் பெரியவர், வயசுல மூத்தவர், மோசே இளையவர். அப்ப இவர் யார், இவங்க ரெண்டு பேர் யாரு கிடையலனா, உடன்படிக்கை செய்து வந்த வகுப்பர்கள் கூட ரெண்டு குரூப் இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்ப பெரியவர்னா யாரு? திரளான கூட்டம், அதான் ஆரோனுக்கு அடையாளம். மோசே சின்னவர், சிறுமந்தை அடையாளம். இவங்க ரெண்டு பேர் மூலமாகத்தான் இந்த கிறிஸ்தவ அமைப்புகளுக்குள் இருக்கிற என் ஜனங்கள் வகுப்பாரை வெளியில தேவன் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அதை விட்டு அவர்கள் வெளியில வந்து ஒரு அருமையான, ஒரு ஆசீர்வாதமான, ஒரு பலியின் வாழ்க்கையை தூங்குவதற்காக அவங்களுக்கு விடப்பட்டிருக்கிற ஒரு வாய்ப்பு. புரிஞ்சுங்களா? அப்போ எவ்வளவு முக்கியமான ஒரு அழைப்பு, நீங்க கவனிச்சிங்களா? அப்ப பல்வேறு சூழ்நிலைகள் மத்தியில் இருக்கிறாரு பாபிலோனுக்குள்ள. இவர்களை வெளியில கொண்டு வர்றதுக்காக, எப்படி இஸ்ரேல் ஜனங்களை வெளியில கொண்டு வர்றதுக்காக அங்க மோசே ஆரோனை தேவன் பயன்படுத்தும் போலவே, இன்னைக்கு உண்மையான தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை வச்சு தம்முடைய ஜனங்களை அவர் வெளியில கூப்பிடுறார், அழைக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த பார்வன் மற்றும் மோசே ஆரோனுக்குள் நடந்த இந்த பேச்சுவார்த்தைகள், அதில் நடந்ததுல இந்த காம்ப்ரமைஸ், பிசாசு காம்ப்ரமைஸ் பண்ணுவான் ட்ரூத்துக்காக. இந்த சத்திய சத்தியம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், சத்தியம் யாருக்காகவும் என்ன பண்ணாது, வளைஞ்சு கொடுக்கவே கொடுக்காது. நாம் வந்து என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சுக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன, ஜனங்கள் என்ன பண்ணுறாருன்னா, சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுவார். காம்ப்ரமைஸ்னா என்ன, என்ன சொல்லுங்க தமிழில், உடன்பாடு இல்லையா, சமாதானப்படுத்துதல், கரெக்ட். காம்ப்ரமைஸ் பண்ணுறது எது கூட காம்ப்ரமைஸ் பண்ணுறதுன்னா, அசத்தியத்து கூட, பொய் கூட போய் சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுறது. இது பிசாசு சொல்லி கொடுப்பான் சில யோசனைகள். இதை பற்றி நம்ம நான்கு காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணுவோம், அது நீங்கள் செய்யக்கூடாதுன்றதுக்காக இங்கே நிழலில் தேவன் அருமையாக காமிச்சுக்கிறாரு. முதலாவது என்னென்னா, அங்கே மோசையும் ஆரோனும் போய் நாங்கள் வனாந்தரத்தில் போய் பலி செலுத்துகிறோம் அப்படின்னு கேட்கும்போது பார்வானுடைய பதில் என்ன தெரியுங்களா? யாத்திரகமும் 8:25. தேசத்தில் தானே அப்படின்னா எந்த தேசத்துக்குள்ள? நீங்க எகிப்துக்குள்ளேயே தான், இங்கே ஏப்பா எவ்வளவு பெரிய தேசம் இந்த எகிப்து, நீங்க இருக்கிற இடம் எங்க? உங்களை நான் வந்து நல்ல செழிப்பான பகுதியில் வச்சிருக்கிறேன், கோசேன் பகுதியில், நைல் நதி போற பகுதியில் வச்சிருக்கிறேன். நீங்க வனாந்தரத்துக்கு போறேன்றீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, இங்கேயே இருந்து நீங்க வந்து உங்களுடைய பலிகளை செலுத்துங்கள். அப்போ பிசாசு கொடுக்குற ஒரு யோசனை, தனித்தனி சகோதர சகோதரிக்கு அவன் கொடுக்குற யோசனை என்னன்னா, என்ன பண்ணுங்க, நீங்க பலியின் வழி தானே செய்யணும், செய்யுங்க. இப்ப என்ன, ஏன் அங்கிருந்து அங்க வெளியில போறேன்றீங்க, அங்க போய் ஏதோ ஒரு சின்ன ரூம் குழு உட்காந்துருக்கிறீங்க, வேண்டாம். இங்க எவ்வளவு பெரிய இடம் இருக்கு, எவ்வளவு பெரிய காம்பவுண்ட் இருக்குது, நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, பண்ணுங்க. அதனால வந்து நீங்க அதுக்காக இங்க விட்டுட்டு நீங்க போக வேண்டாம். இங்கிருந்து நீங்க போகாமலே நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய பலியை நீங்க செலுத்தலாம். இங்க நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை பார்த்து நாலு பேர் திருந்த மாட்டேன், எப்படி பாருங்க, காம்ப்ரமைஸ் நியாயமா இருக்குது இல்ல? இது கூட நிறைய பேர் விழுந்துருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஆமாங்க கரெக்ட் தான், நம்ம ஏன் வெளியில போனதான் நம்ம பகைமை ஆயிடும்ல, அவ உள்ளே இருந்து செஞ்சா நிறைய பேர் சத்தியத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு அநேக சகோதரர்கள் வந்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் வந்து 40 வருஷமா அதுக்குள்ளேயே இருந்தார். கேட்டா ஏச ஏயா வெளியே வர மாட்டேன்றீங்கன்னா, இங்க நான் நிறைய பேர் சொல்லிட்டுக்கிறேன், எத்தனை பேர் மன திரும்பி எடுக்கிறேன்னா ஒருத்தனுமே. அப்புறம் எப்ப வெளியில வந்தாருனாக்கா, ரிட்டையர்டாகி வெளியே வந்தார். ஏன்னா அங்க வாத்தியார் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வந்து அப்புறம் உடன்படிக்கை விட பண்ணிட்டார். ஏடி டெக்னிக் பார்த்தீங்களா, காம்ப்ரமைஸ் எவ்ரி ட்ரூத். அப்ப அதான் இங்க சொல்றா, நீங்க வெளியில போக வேண்டாம், நீங்க என்ன பண்ணுங்க, இங்கேயே பண்ணுங்க. நீங்க வெளியில போய் ஏன் வீணா மென்டலா இங்க பண்ணிக்கிறீங்க, ஏன் வந்து டார்ச்சர் அடிக்கிறீங்க, நிறைய பேர்த்த நீங்க கட் பண்ண வேண்டியது இருக்கும், இதெல்லாம் வேண்டாம். ஆனா மோசையும் மாறணும் என்ன சொல்றாங்க, சரி நாங்க அப்ப அப்படியே பண்றோம், நாங்க இங்கேயே பலி செலுத்திக்கிறோம் சொன்னாங்களே. மோசே ஆரோன் என்ன
சொன்னாரு,
உங்கள் மதியில பண்ணிட்டு இருந்தா உங்களோட கூட சேர்ந்து அந்த தவறுகளுக்கு உடன் போன மாதிரி இருக்கும். நாங்கள் அப்படி செய்யக்கூடாது, எங்கள் கடவுள் அப்படி சொல்லவே இல்லை. அப்படி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்ல, அவருடைய மெத்தடே வேறு. இதுக்குள்ளேருந்து தான் மனசாக இவங்களெல்லாம் திருத்தணுங்கிறது அவருடைய திட்டமே கிடையாது. அவருடைய திட்டம் வேறு அப்படிங்கிறது மோசம் வரணும். அப்போ என்னாச்சு, முடியாதுன்னா அப்போ திருப்பியும் ஒரு வாதை வந்துச்சு. அப்புறம் திருப்பி கூப்பிட்றோம். அப்போ கூப்பிட்டு ரெண்டு பேரும் அவங்க வர்றாங்க, வாங்கையா அப்படி கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, போயத்தான் வேணுமா, கண்டிப்பாக போகணுமா அப்படி கேட்கும்போது, ஆமாம் அதில் என்ன சந்தேகம், மோசம் யாருன்னு கேட்குறாங்க. என்னையா போகிறேன்னு அடம்பிடிக்கிறீங்க, உங்களை இப்போ தான் நிறைய செங்கல் அறுக்க வச்சுட்டுருக்கிறேன், நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கிறேன், நான் நல்ல காசு வந்துட்டுருக்குது, இந்த டைமில் உங்களுக்கு போகக்கூடாதுன்னு நான் அனுப்பிடணும்னு நினச்சேன், இப்போ அனுப்பக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா உங்கள் நீங்கள் நிறைய உற்பத்தி பண்ணிட்டுருக்கிறீங்க, இந்த டைமில் போகிறேன்னு சொல்கிறீங்களையா, என்னையா பண்ணுறது, உங்களோட தலைவலியாக போச்சே, சரி என்னையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிற பாருங்கள், யாத்திரகமும் 8:28 யாத்திரகமும்
8:28
எனக்காக கூட நீங்க ஜெபம் செய்யுங்கப்பா, எப்படி சொல்ற பாத்தீங்க, நீங்க என்ன பண்ண வேண்டாம், போங்க பலி செய்து தானே போறேன்றீங்க, சரி போங்க, உடம்பு கூட நிக்கிறீங்க, நம்மளை வேற ட்ரபிள் பண்றீங்க, சரி போங்க, ஆனா ரொம்ப தூரம் போக வேண்டாம், நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டாம், பக்கத்தில் போய் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துருங்க, அப்படியே என்னையும் உங்க ஜபத்துல நினைச்சு எப்படி சொல்ற மாதிரிங்களா, டெக்கன் காம்ப்ரமைஸ். இது என்ன காம்ப்ரமைஸ்னாக்கா, அதாவது இந்த பாபிலோனை விட்டு எந்த ஒரு சகோதரியோ சகோதரனோ வெளியில போயிடலான்னு திட்டவட்டமாக முடிவெடுத்த பின்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற இன்னொரு மற்றும் ஒரு காம்ப்ரமைஸ் என்னன்னா, ஏன் சுத்தமாக கட் பண்ணிட்டு போறீங்க, நம்மளாம் சின்ன குழந்தைங்க ஒன்றா இந்த சபையில் இல்லையா, நீ கஷ்டப்படும் போது நான் உனக்கு உதவி செய்யலையா, நீ வந்து உன்னுடைய மகளுக்கு கல்யாண செலவுக்கு கஷ்டப்படும் போது நீ எங்கிட்ட 10,000 வாங்கலையா, நம்ம பழகலையா, நம்ம அண்ணன் தம்பி மாதிரி பழகலையா, தாய் பிள்ளை மாதிரி நம்ம இருக்கு, ஒரே பிளேட்டில் சாப்பிடலையா, ஒரே பிளேட்டில் தூங்கலையா, என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க, ரொம்ப தூரம் போற சுத்தமாக கட் பண்ணிட்டு போறீங்களே, வேண்டாம், நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், அதிக தூரம் போக வேண்டாம், நீங்கள் அப்பப்போ வாங்க, அட்லீஸ்ட் மாஸ்க் ஒரு டைமாவது நம்மளை பார்த்துட்டு போங்க, அல்லது வாரத்துக்கு ஒரு டைமாவது வாங்க, நீங்கள் வந்து பைபிள் பேசினா கூட பரவாயில்ல, என்ன நீங்கள் பார்த்துட்டு போங்க, அட்லீஸ்ட் குளிர்ந்த போச்சா அந்த முதலாவது வாரத்துக்காவது வந்துட்டு போங்க, ஒரு டீ சாப்பிட்லாம், காஃபி சாப்பிட்லாம், கொஞ்சம் நேரம் பேசலாம், ஏன் வந்து உறவையே நீங்கள் துண்டிக்கிறீங்க, சரி அப்படி தான் வரலனா கூட பரவாயில்ல போயா, ஏன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு செல்ஃபோன் இருக்குது, அதையும் ஏன் கட் பண்ணுறேன், நான் உங்களுக்கு எத்தனை டைம் நான் கூப்பிட்றேன், நீ அது ஒரு ஃபோன்லேயாவது பேசலாம்ல, நீ ஏன் சுத்தமாக கட் பண்ணுற, நீ ஏன் ரொம்ப தூரம் போகிற, உனக்கு யார் முதல் முதல் சத்தியம் சொல்லி கொடுத்தா, அவனுங்களா, எப்படிங்க எமோஷனல் பிளாக்மெயில், அவனுங்களும் சொல்லி கொடுத்தானுங்க, நான் எவ்வளோ மண்டை வச்சுருக்கேன் உங்களுக்காக, வீடு ராத்திரி பகலாம் நான் வரல, ராத்திரி பகலாம் வந்து காடு தோட்டம்னு பார்த்தேனா, அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து உங்களை நான் வந்து வளர்த்தினாயா, இப்படி நீங்கள் மார்பில் எட்டி ஒதுக்கிறீங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வஞ்சகமாக தெரியலையா, அப்படி கேட்கும்போது அங்கே மோசாரன் ஆமாம் கரெக்டு தான் சார் நீங்கள் சொன்னாங்களா, அவங்க அப்படி சொல்ல அது அப்படிலாம் செய்யவே முடியாது, என்ன விஷயம்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நண்பர்களை நம்ம விட்டு வர வேண்டியது இருக்கும், ஆனால் அவங்கள பகைக்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனாலும் சத்தியம் இல்லாத ஒரு இடத்துல நம்ம ஐக்கிய வச்சுட்டு இருக்கிறத விட சத்தியத்துக்கு என்ன பண்ணுங்க, நம்பர் 1 லேஸ் தரணும், தேவன் வெளிநடத்தி வந்துக்கிறார், யார் மூலமாக கொண்டு வந்து இப்போ எங்கே சந்திக்கிறாரு, என் ஜனங்களே அப்படின்னு கூப்பிட்ற லெவலில் கூட்டிகிட்டு வந்துக்கிறார், நீங்கள் திருப்பி அங்கேயே போகிறேன்றீங்க, அதுதான் பாயிண்ட். அப்போது என்ன பண்ணோன்னா எல்லா விதமான கட்டுகளையும் அங்கே விட்டு பாபிலோனை விட்டு முழுமையுமாக அங்கே நம்ம வெளியில் வரணுன்றது தேவனுடைய ஒரு சித்தமாக இருக்குது, அதான் அந்த நிழலில் காமிக்கிறார் தேவன். அப்போது ஃபெலோஷிப் ஆஃப் த ட்ரூத் இருக்குதுங்களா, சத்தியத்தோடு கூட ஐக்கியம், நேர்மாறானது அசத்தியத்தோடு கூடிய ஐக்கியம், அங்கே நிறைய அன்பு ஒரு வேலை இருக்கலாம், ஏமாந்துடக்கூடாது, இங்கே ஒரு வேலை அன்பு கம்மியாகிற மாதிரி தெரியலாம், ஏமாந்துடக்கூடாது, என்ன விஷயம்னா லவ் எப்படி இருக்கணும் தேவனுடைய மக்களுக்குள்ள அப்படின்னா, ட்ரூத் பேஸ்ட் லவ், சத்தியத்தின் மேல் இருக்கணும் அந்த அன்பு, உலகத்தில் அவங்க காமிக்கிற அன்புன்னா எமோஷனல் மேல் காமிக்கிற அன்பு, உணர்ச்சிகளின் அடிப்படையில் காமிக்கிற அன்பு, அதில் நிறைய பேர் விழுந்துடும், நிறைய பேர் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அப்படி இருக்கும்போது ஒரு 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 இடத்துல என்னோடய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும், ஒரு சிஸ்டர் அதே மாதிரி கொஞ்சம் வயசானம்மா கொஞ்சம் காலத்துக்கு முன்பாக இந்த சத்தியங்கள்லாம் கேட்டு ஏற்றுக்கொண்டாங்க, ஆனால் என்ன பண்ணினா அந்த அமைப்பை விட்டு அவர் இங்கே வெளியில் வர்றதுக்கு அவங்க முடிவெடுக்கல, நான் எடுக்க மாட்டேன் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, அவன் என்ன விஷயம் கேட்கும்போது, நான் வந்து சின்ன நாலு பொட்ட பிள்ளைங்க எனக்கு, நான் சின்ன வயசுலேயே விதவையாயிட்டேன், என் வீட்டுக்கார செத்து போயிட்டேன், அதனால் நான் வந்து நாங்கள் நாலு குழந்தைகளை வளர்த்துருந்து என்னுடைய போதகர் தான், அவங்கள வளர்த்தி அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி அவங்க அந்த வரைக்கும் நான் அவங்ககிட்ட தான் இருந்தேன், அதனால் நான் என்ன பண்ண முடியாது. நான் கேட்டேன், அவன் அந்த போதகர் இப்போ இருக்கிறாரா அப்படின்னா, அவரும் செத்து போயிட்டார். அப்போது என்ன விஷயம்னா, இந்த ஒரு உலகத்தின் பிரகாரமான சில உதவிகளுக்காக என்ன பண்ணுறாரு சில பேர் முடிவு எடுக்கிறது இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தேவன் கொடுத்துக்கிற கட்டளை என்ன பண்ணும், தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் சொல்லிட்டு வந்திருக்கலாம், இருந்திருக்கலாம், வளர்த்திருக்கலாம், காப்பாற்றிருக்கலாம், அதுக்காக அவங்கள பயக்க வேண்டாம். ஆனால் சத்தியத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன அர்த்தம் தெரியுமா, வி ஆர் பிளேயிங் வித் காட், தேவனோட கூட நம்ம விளையாடுறோன்னு அர்த்தம். நம்மளுக்குள்ளேயே விளையாடலாம், நம்மளுக்கு கோபம் வரும் வராது. அப்போ தேவனோட கூட விளையாடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதான் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு மூன்றாவது எச்சரிப்பு, அதாவது காம்ப்ரமைஸ் என்னென்னா, திருப்பியும் மோசம் ஆகிறோன்னு அவன் விட மாட்டேங்கிறான், அப்புறம் திருப்பி அவன் வந்து கேட்குறாங்க. அப்போ இப்போ மூணாவது எப்படி சொல்கிறேன்னா, யாத்திரகமும் 10:11 என்னப்பா ஓரனே நீங்க ஒத்த காலம் நிக்கிறீங்க, அதனால நீங்க என்ன பண்ணுங்க போங்க, ஆனா யாரு மட்டும் போங்க, புருஷர்கள் மட்டும் போங்க. ஏன் நீங்க வந்து சம்சாரம் குழந்தைங்க இவங்களெல்லாம் கூட்டிட்டு அலமோதுறீங்க, காட்டுக்குள்ள போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, குழந்தை குட்டிகளெல்லாம் இழுத்துட்டு போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, உங்களுக்கு இது புரியாம தான் பேசிட்டுக்கிறீங்களா. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு கூட அப்படித்தாங்க, இன்னைக்கு எல்லாம் மீட்டிங்ஸ் எல்லாம் வரணும், குழந்தை குட்டியில கூட்டிட்டு வரதுன்னு என்னங்க கஷ்டமா இல்லைங்களா, எந்த ஊருக்கு போகிறதுக்கு லீவில் ஊருக்குள்ள நான் பார்க்குறேன் பஸ் ஸ்டாண்டில் படுறேன்னு இல்லை கஷ்டம், ரெண்டு கையில் ரெண்டு பெட்டி, ஒரு குழந்தை தோல் மேலே ஒரு குழந்தை, அந்த பக்கம் அந்த அம்மா ஒரு சின்ன பேக் எடுத்து அது ஜாலியாக வந்தது வருது பின்னாடி. ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் நான் இதெல்லாம் பார்க்குறேன், நோட் பண்ணுறேன். அவன் கஷ்டப்பட்டு அந்த பெட்டியெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு சீட்டு பிடிக்கிறான், அம்மா ஏறி ஜம்முன்னு போடுறாங்க, அப்புறம் இந்த பக்கம் பெட்டி எடுத்தா மோதி போயிடுச்சு, இவ்வளோ கஷ்டப்படுறது தேவையா, எதுக்கு குழந்தை குட்டியில் கூட்டிட்டு போறேன்றீங்க, வேண்டாம். அவங்களும் இங்கேயே இருக்கட்டும், வயசானவர்கள் மட்டும் கொஞ்சம் வளர்ந்தவங்க மட்டும் நீங்க போங்க அப்படின்னு அங்க கொடுக்குறாங்க ஒரு காம்ப்ரமைஸ் சரிங்களா. அப்போ வளர்ந்தவர்கள்னா யாரு, புருஷர்கள்னா ஆம்பளைகள், சத்தியத்தில் வளர்ந்தவர்கள், அதான் அப்போஸ்தலர் போல இடத்துல சொல்லிக்கிறார், நீங்கள் புருஷர்களே போல வளரணும் அப்படின்னு. அப்போ அந்த புருஷர்கள் யாருன்னா, அது சில குடும்பங்களில் ஸ்திரீகள் நல்லா சத்தியத்தில் வளர்ந்துருப்பாரு, சில குடும்பங்களில் ஆண்கள் பிரதர்ஸ் வந்து நல்லா சத்தியத்தில் வளர்ந்துருப்பாங்க. அப்போ வளர்ந்தவர்கள் பற்றி பேசுகிறோம். அப்போ இந்த காம்ப்ரமைஸ் என்னன்னா, பிசாசு நீ மட்டும் போய்க்கா, மற்றவங்களும் இங்கேயே இருக்கட்டும், அப்போ என்னாகும், அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்கா. என்னோட இன்னொரு அனுபவம் சொல்லணும் இந்த பாயிண்ட், ஏன்னா இது தனித்தனி மனிதர்களுக்கு தேவன் சொல்லிக்கிறது. அப்போ தனித்தனி மனிதர்களுடைய அனுபவங்களை கேட்டால் கண்டுபிடிக்கலாம். ஒரு பிரதர்கிட்ட நான் கேட்டேன், பிரதர் மட்டும் வராரு, அம்மா வர்றதில்லை, அம்மா வர்றதில்லை. அப்போ நான் கேட்டேன், ஐயா வீட்டுக்கு போனால் இந்த நோட்ஸ் எல்லாம் எங்கே வைக்கிறீங்கன்னு, டேபிள் மேலே தான் வைக்கிறேன். அப்போ அம்மா பார்க்குறாங்களா அப்படின்னு, அம்மா பார்க்குறாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் நீ அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு. ஏன் அப்படின்னா, ஆவியானவரே நேடுறானுங்க, நோட்டு எழுதி பாரு, உனக்கு நீ படித்தோ உனக்கு புத்தி வரலையா, ஆவியானவர் இல்லைங்கும் போது நீ எதுக்கு தங்க போகிற, நம்ம குழந்தையிலேருந்து அதானே பார்த்துட்டு வந்துருக்குறோம் அப்படின்றாங்க. அப்போ பிரதர் என்ன பண்ணுறாரு, நல்லா டார்ச்சராக போச்சே அப்படின்ட்டு ரெண்டு மூணு டைம் ஏமாத்திக்கிறாரம், கடைக்கு போயிட்டு வர அப்படின்னு எங்கள் கிளாஸ்க்கு வர்றது, சத்தியத்துக்கு போகிறேன்னு சொல்கிறது, சத்தியத்துக்கு போகிறதுக்கு பொய்ய பேசிட்டு வர்றாரு அந்த அம்மாவுக்கு பயந்து. அப்போது இந்த மாதிரி அநேக குடும்பங்களுக்குள் இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுனா, பிரிவினைகள் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். அப்போ புருஷ கேட்டு சம்சாரம் கேட்கலன்னா என்ன, ரெண்டு பேர்த்துக்குள்ள அப்பா கேட்டு மகன் கேட்கலன்னா. அதனால தான் ஜீசஸ் சொன்னார், நான் சமாதானத்தை உண்டு போனால் வந்தேன்னு நினைக்காதீங்க, நான் எதுக்காக வந்திருக்கிறேன், ஆமாம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்படுறதுக்கு நான் வந்திருக்கிறேன் சொன்னார். நீங்கள் ஒரு பாயிண்ட், அது என்ன பாயிண்ட் பேசுறது, இதில் தான் சொன்னார், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற விஷயத்தில் இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு பாயிண்ட் கூட இங்கே ரொம்ப தெளிவாக அங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ நீ புருஷர்கள் மட்டும் போங்க, குழந்தைகளும் மனைவிகளும் இங்கே இருக்கட்டும், அவங்களுக்கு இங்கேயே இங்கேயே ஸ்கூல் இருக்குது, சண்டே ஸ்கூல் நம்ம வச்சுருக்குறோம், அது மட்டும் இல்லை கேட்டகிசம் இருக்குது, மார்வல் சயின்ஸ் படிக்க வேண்டாம், நல்லவளுக்கு கதை அந்த கிளாஸ்க்கெல்லாம் போக வேண்டாம், இங்கே திரிகணன் கிளாஸில் நீங்கள் இருங்க, ஒன் அண்ட் த்ரீ அது நீங்க கத்துக்கோங்க, குழந்தைகளுக்கெல்லாம் கத்துக் கொடுத்து இங்கே நாங்கள் வச்சிருக்கிறோம். அதுவும் எவ்வளோ எவ்வளோ 10 வருஷம் படிச்சுட்டு வந்துக்கிறாரு, சாதாரணமாக நான் அவனுக்கு மாதிரி இல்லை. இங்கே 10 வருஷம் படிச்சுட்டு வந்துக்கிறாளுங்க. அது மட்டும் இல்லை, மே மாதம் லீவ் விட்டா அதுக்கு விபிஎஸ் எல்லாம் இருக்குது, வெக்கேஷனல் பைபிள் ஸ்கூல் எல்லாம் இருக்குது. அதுலேயும் நாங்கள் சொல்லித்தரோம் எல்லா கதை என்னென்ன கதை இருக்குதோ, எதுக்காக அவங்க கூட்டிட்டு போகிறீங்க. அங்கே போய் கடினமான சப்ஜெக்ட் புரியாமல் 2 மணி நேரம் இது போடி உட்கார்ந்துருக்குறீங்க கேட்குறேன். இது வந்து ஒரு மூன்றாவது காம்ப்ரமைஸ் பார்த்தீங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதில் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ மோசையை மாறணும் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த பாயிண்டில் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சாங்க. அவங்களுடைய விடாப்புடி அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் முடியாது, நாங்கள் போய் தான் முற்றிலும் நாங்கள் போவோம் அப்படின்னு கேட்கும்போது, நாங்காவது காம்ப்ரமைஸ் ஆகும் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ இறங்கி வர பாருங்க, நெருக்கடி வர 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 யாத்திராகமும் 10:24 ரொம்ப தொந்தரவு தங்க முடியலையா உங்களால, நீங்க என்ன பண்ணுங்க, போங்க சம்சார பிள்ளைகள் கூட்டு போ அடம்போதும் எனக்கு என்ன போங்க. ஆனா என்ன பண்ணுங்க, ஆடு மாடுகளை மட்டும் நீங்க விட்டுட்டு பாருங்க. அது என்ன ஆடு மாடு சொத்து கிடைக்கிறீங்களா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இங்கேயே இருக்கட்டும், எப்படி காம்ப்ரமைஸ் பண்றான்னு பாத்தீங்களா. நீங்க அங்க போங்க வேணாம்னு சொல்ல, ஆனா அதுக்காக நீங்க என்ன பண்ண வேண்டாம், சுத்தமா நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த கனெக்ஷனை நீங்க ஏன் கட் பண்றீங்க. அப்பவும் வாங்க போங்க, ரொம்ப தூரம் நீங்க போக வேண்டாம் இப்படிலாம் சொல்லிட்டு நீங்க வியாபார சம்பந்தமாக. ஆமாங்க, இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகள் கூட இந்த அமைப்புகளில் டீச்சர்ஸ் ஆகவும் டாக்டர்ஸ் ஆகவும் நர்சஸ் ஆகவும் எல்லாம் வந்து வேலைகள் செய்து கொண்டுக்கிறாங்க. ஆனா உண்மையை சத்தியம் கேட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண, அதை விடணும் இல்லைங்களா, அவ விட்டுதான் சாப்பாடுக்கு என்ன பண்றது. அப்போ இது கூட நிறைய பேர் கேள்வி கேட்குறேன். அப்போ நம்ம என்ன சொல்லணும், நம்மளுடைய பதில் என்னன்னா, நிர்பந்தம் ஆகாத வரைக்கும் என்ன பண்ணலாம். நீங்கள் அங்கே விட்டுட்டு கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சால் கூட அது யாருடைய அமைப்பு, பிசாசுடைய அமைப்பு தான். அதை விட்டுட்டு ஒரு முஸ்லீம் ஸ்கூலுக்கு போனேன்னா அது கூட அந்த அவர் தலைவருடைய அமைப்பு தான். எங்கே போனாலும் தலைவர் தான் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிர்பந்தம் ஆகாத வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வேலை செய்யலாம். ஒரு வேலை அருள் நிறைந்த மரியாதையாக நீங்கள் சொன்னதாயா சம்பளம்னா என்ன பண்ணும், உடனே எஸ்கேப் ஆகணும், திட்டவட்டமாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். சில பேர் அப்படி கூட பிளாக் மெயில் பண்ணுவாங்க, நீங்கள் தொடர்ந்து இந்த சத்திய வகுப்பு போனீங்கன்னா சத்திய சபை கூட ஏதாவது சேர்றதை பிடிக்கிறேன்னு ஏதாவது திட்டம் போட்டிருந்தீங்கன்னா உங்களை வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் அப்படி. இன்னும் சில இடத்துல எப்படி பிளாக் மெயில்னா, ஏன்னா உண்மை சத்தியம் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்முடைய சகோதர சபை யாரும் ஏமாத்தவே மாட்டாங்க. அப்போ அவங்க வேலை செய்யும்போது எப்படி வேலை செய்வாங்க, நேர்மையான வேலை நேர்மையான கணக்கு எல்லாமே இருக்கும். அப்போ அவங்களுக்கு விடுறதுக்கு மனசு இருக்காது, அதனால் இப்படியெல்லாம் பிளாக் மெயில்ஸ் அவங்க பண்ணுவாங்க. ஆனாலும் கூட என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது பாபிலோனை விட்டு வெளியில் வரணும்னா சாதாரணமான முடிவு எடுத்தால் பத்தாது, அறுகுறை முடிவு எடுத்தால் பத்தாது. ஸ்ட்ராங் ஃபெய்த் வேணும், விசுவாசம் இல்லைங்களா. விசுவாசத்தை பற்றி எத்தனை இடத்துல பேசியிருக்குது பைபிளில், கர்த்தர் என்ன சொன்னாங்க, என் வார்த்தைகளை கேட்டு அவைகளை விசுவாசிக்கிறவன் கற்பாரின் மேல் கட்டின வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்போ சிலர் போல் சொன்னார், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்கிற கேடயத்தை நீங்க புடிது. அப்படின்னு என்ன விசுவாசம், நான் யார் மேல விசுவாசம், தேவன் மேலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு மேலும் உறுதியான மற்றும் நிரந்தரமான விசுவாசம் இருந்தால் ஒழிய இந்த அமைப்புகளை விட்டு வெளியில வர முடியாது என்று பார்க்கிறோம். ஆனால் வந்த ஜனங்களை தேவன் கைவிட்டுவாரா, அதை பத்தி அப்போஸ்தலர் போல் சொல்லும் போது எபிரேயர் 13:5 என்ன சொல்லிக்கிறாரு, பண ஆசை பணம் வேணும், ஆனா பண ஆசை உங்களுக்குள் வேணும். ஏன்னா பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று இந்த ஒரு குவாலிட்டி இன்னைக்கு மனுஷங்களுக்கு இல்ல, அதனாலதான் நிறைய சிக்கல போய் மாட்டிக்கிறேன். லோனு இங்க வாங்கிட்டு பண்ணிட்டு போறது படாத பாடுபடுறது. இந்த பைபிள் ரொம்ப அருமையான வார்த்தைகள் சொல்லிக்கிறது, போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்திய ஆதாயம் சொல்லிக்கிறார், நம்மளுக்கு இருக்கிறது போதும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாம் பிரேம் பண்ணி ஒவ்வொரு வீட்டிலும் ஆணி அடிச்சு மாட்டிக்கிறதுக்கா இந்த வசனம். இன்னைக்கு நிறைய வீடுகளை நம்ம பாக்குறோம் இந்த வசனம் மாட்டிக்கிறேன், ஆனா வசனத்தின் மேல் விசுவாசம் இருக்கா, கர்த்தர் நடத்திடுவாரு அப்படின்னு விசுவாசம் இருக்கா. சில கிளாஸஸ்ல கேட்டாங்க, சத்தியம் நல்லா சில பேர் கேட்டு வர மாதிரி தெரிஞ்சு நாங்கள் பார்க்கும்போது, அப்போ ஒரு பிரதர் வந்து கேட்டாரு, சார் உங்க இது இது நம்ம சபையில இந்த திருமண ரெஜிஸ்டர் இருக்கிறாருங்களா அப்படி கேட்டாரு. எங்கேயும் சம்மந்தம் இல்லாமல் கே சப்ஜெக்டை சந்தேகம் கேட்க சொன்னால் என்ன சந்தேகம்? திருமண ரெஜிஸ்ட்ரேஷனு பிரதர், அது கவர்மெண்ட்டில் 5 ரூபா கொடுத்தா பண்ணிடுவாங்க பிரதர், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அவர், அப்போ உங்ககிட்ட இல்லையா? நம்மகிட்ட இல்லைங்க. ஐயோ, அடுத்த மாதம் கூட கல்யாணம் பண்ணுமே, நான் இது விட்டுட்டு வந்தால் அங்கேனா இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இன்னொரு பிரதர் வந்து கேட்குறாரு, கல்லறி இருக்குதுங்களா சார் உங்ககிட்ட? ஏன் சார் கல்லறி ஏன் செத்து போகணுமா அப்படின்னு கேட்டா, இல்லை இல்லை செத்து போனால் கல்லர் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? நீங்கள் நினச்சிங்க சாதாரண பேசிட்டு கேடுங்க. நான் சொன்னேன் இல்லையா, செத்து போயிட்டுனா புதைக்கவே மாட்டாங்களா, அப்படியே வீட்டில் போட்டுருவாங்களா? புதைப்பாங்க சார். அப்புறம் என்ன, யாருமே புதைக்கணும், பஞ்சத்து போட்டு தான் வருவான், அவன் எடுத்து புதைக்க மாட்டான். என்னையா கல்லறிக்கு வேண்டியதான் நீ அந்த சபைக்கு போயிட்டு கிடையாது, அதுக்கு தான் சபைக்கு இங்கே சத்தியத்துக்கு வரையா. அப்படி முன்னே நீ வரவே வேண்டாம், நீ அங்கேயே போய். நிறைய பேர் ரொம்ப டெக்னிக்காக கேள்விங்க, அதாவது இந்த சத்திய சம்பந்தம் இல்லாமல் ஜென்ரலாக கேட்குற மாதிரி நம்ம வாயை புரிஞ்சு நீங்கள் என்ன சொல்கிறானுங்க பார்க்கலாம். அவரு நிறைய பேர் ஓடிட்டாங்க அந்த மாதிரி கேள்வி கேட்டு, இல்லை அப்படின்னு ஓடிட்டாங்க. ஆம் சகோதர சகோதரி, இன்றைக்கி வந்து நம்ம கூட தான் வந்திருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கலையா, எங்கள் ஆளுக்கெல்லாம் சாகலையா, அவங்களெல்லாம் புதைக்கலையா? இல்லை இந்த சபைகள் தான் இந்த ஒவ்வொரு ஜனங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சாச்சா? எல்லா ஜனங்களும் ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியாக இருக்காங்களா? இவங்க நினைக்கிற மாதிரி என்னமோ அதை விட்டுட்டு வரதுக்கு நிறைய பேர் ரொம்ப தயங்குறாங்க. நிறைய சாட்சிகள் சொல்கிறாங்க, ஐயோ எங்களுக்கு சின்னதுலேருந்து என்னையும் அவங்க பிரச்சனை தீர்த்துட்டாங்க, உனக்கு எல்லாம் தீர்ந்து போய் நிம்மதியே வாழ்ந்துருக்கிறியா? இல்லையே. அப்புறம் என்ன, ஒரு மாயம் தானே, ஒரு மாய தோட்டம் தானே. இந்த சபைகளுக்கே போகாதனால பொழைக்கிறது இல்லையா, அவங்க எல்லாம் எடுத்து வருது எடுத்து புதைக்கிறது இல்லையா, எல்லாம் சாப்பிட்றது இல்லையா, அவன் தூங்குறது இல்லையா, பிளாட்ஃபார்மில் கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் என்ன பயந்துக்கிற? நீ தேவனுடைய வசனம் சொல்லிட்டு இருக்குது, தேவன் சொல்கிறாங்க, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு. இந்த மாதிரி நீ ஸ்ட்ராங் முடிவெடுத்து நீ வெளியில் வந்தேன்னா, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ, நான் உன்னை நான் வழி நடத்துறேன். ஜீசஸ் சொல்லிக்கிறாங்க, என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம், எங்கே தங்குவோம்லாம் நீங்கள் சொல்லிக்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அது எனக்கு விசுவாசம் இருக்கா இந்த வசனத்தின் மேல் இருந்தால் தாராளமாக வரலாம் சகோதர சகோதரி. இதுதான் வந்து நம்முடைய பரம பிதாவினுடைய ஒரு மாபெரும் அழைப்பு. இந்த அழைப்பை புரிந்து கொண்டு அநேக சகோதர சகோதரிகள் நம்ம முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால தான் தேவன் கூப்பிடுறாங்க, என் ஜனங்களே, எல்லாத்தையும் இல்லை என் ஜனங்களே, நீங்கள் வெளியே. அவளுக்கு கண்டிப்பாக வருது அந்த அந்த பாபிலோனுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு வரப்போகுது. கர்த்தராக அது 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 மட்டும் இல்லை, அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றது எப்படி இருக்கணும்னா 100% வெளியில் வரணும். ஏன்னா எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் லாஸ்ட் ஒருத்த கூட அங்கே இருக்கக்கூடாது, அப்படி மீறி அவன் இருந்தான் என்ன ஆயிடுவான், ஸ்பாட் அவுட் ஆயிடும் அங்கே இருந்தாங்க. அப்போ லாஸ்ட் போகிற வரைக்கும் மோசை பார்த்துருந்தார், எவனோட ஏமாத்திறான் மோசையில் யோசிப்பாங்க, மோசை யோசிப்பாங்க கவனிச்சுக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய அங்கிருந்து வெளியில் வர்றது எப்படி இருக்கணும், டோட்டல் அண்ட் கம்ப்ளீட் முழுமையுமாக இருக்கணும் சகோதர சகோதரி. கர்த்தராக இயேசு கூட அவருடைய பங்குக்கு இந்த மாதிரி முடிவெடுத்து வரக்கூடிய ஜனங்கள் பற்றி அவருடைய பங்குக்கு அவர் என்ன பேசுறாருன்னா, லாஸ்ட் வசனம் இது யோவான் 10:4.
அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்னாக நடந்து போகிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது.
பதில் என்ன சொல்றாரு ஜீசஸ், நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகள், அவன் என்ன பண்றான், அந்த மேய்ப்பன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு ஆடுகளுக்கு பின்னாடி போறதில்லை. அப்ப அவன் முன்னாடி போறான்னா எந்த ஆடு? அப்போ இந்த ஆடுகள்லாம் செம்மறியா வெள்ளாடா? செம்மறி இல்லைங்களா, செம்மறி தான் மேய்ப்பன் முன்னாடி போவான், வெள்ளாடுக்கு பின்னாடி போகணும். அப்போ இந்த இடத்துல காமிக்கிறாரு, செம்மறி ஆடு இவளுக்கு தலைவராக அல்லது மேய்ப்பராக. அப்போ சபை மக்கள் நம்மள இப்போ யாராக இருக்கணும், செம்மறி ஆடுகளாக இருக்கணும். அப்போ அவரை பின்பற்றி நடக்க, அதான் என்னுடைய ஆடுகள் என் ஆடுகள் என் ஆடுகள் சொல்றார், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, அதனால வேற எந்த சத்தத்துக்கும் அது செய்கிறது. அந்த சைட்லேருந்து பாத்தியா போறியா நீ, அவளை தான் நீ தொலைஞ்ச, நீ முடிஞ்ச, உனக்கு இது வந்திருக்குதா, இங்கே போனிருந்த கிளாஸுக்கு அதனால தான் உனக்கு வந்து. நிறைய பேர் நேற்று கூட ஒரு சிஸ்டர் இங்கே கோயம்புத்தூரில் சாட்சி கொடுத்தாங்க, அவங்க சிஸ்டருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, அவங்க குடும்பமே சேர்ந்து ரவுண்டு கட்டி என்ன சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு காரணமே நீ அவனுக்கிட்ட போனது தான், இந்த சபைக்கு நம்ம சபைக்கே வராமல் 1.5 வருஷமாக நீ எங்கே போகிறேனே தெரிய மாட்டேங்குது, நீ யகோவா விட்னஸா இல்லை நீ வந்து என்னன்னே தெரிய மாட்டேங்குது, நீ உள்ளதையும் சொல்ல மாட்டேங்கிற, அதனால தான் உனக்கு இந்த சாபம் இப்படின்னு சொல்கிறேன். இந்த சத்தத்துக்கெல்லாம் என்ன பண்ணாது, இந்த ஆடுகள் இதுக்கெல்லாம் பயந்துக்காது. அவ கர்த்தரா இயேசுனுடைய உபதேசங்களுக்கு நம்ம ஜாக்கிரதா நின்று வரும் போது கண்டிப்பாக அந்த ஆடுகளை அந்த மேய்ப்பன் சொன்னார் இல்லைங்களா, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவன், அந்த மாதிரி மேய்ப்பன் பின்னாடி நம்ம போலாங்க. ஜீவனை புடுங்குற மேய்ப்பர்கள் கிட்ட வேண்டாம், ஜீவன் கொடுக்குற மேய்ப்பர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அதனால தான் நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவும் பிதாவாகிய தேவனுடைய அழைப்புகளை நம்ம தயவு கூர்ந்து கவனித்து அதற்கேற்ற முடிவுகளை நீங்கள் ஒவ்வொருவரும் எடுக்கும்படி மிகவும் தாழ்மையாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பரலோகத்திலிருந்து தாமே உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் தேவன் செய்வராக. அடுத்த வாரம் நம்மளுடைய கிளாஸ் வந்து ராபோஜனம் குறித்தான ஒரு வகுப்பு.
சகோதரர்களே, இன்னைக்கு தேவன் ஒரு மாபெரும் அழைப்பு நம்ம கொடுத்துருக்காரு, பாபிலோன்னுட்டு வெளியே வாங்கன்னு. இப்போ பாபிலோன்றது என்னன்னா, நல்லா நீ தெரிஞ்சிருக்கும், ஆர்சி அமைப்பு மற்றும் புரொட்டஸ்டாண்ட் அமைப்பு. புரொட்டஸ்டாண்ட் அமைப்புன்னா எது எதுன்னா, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை அமைப்புகளும் சேரும் அன்பான சகோதரர்களே. சிஎஸ்ஐ, பெந்தகோஸ்து, செவன்த் டே, கிறிஸ்துவின் சபையார், மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட் சர்ச்சு, லுத்ரன் சர்ச்சுன்னு எத்தனை சர்ச்சு அத்தனையும் இதில் சேருது அன்பான சகோதரர்களே. அப்போ வேதம் மட்டும்தான் நமக்கு வந்து சத்தியம், வேதம் தான் நமக்கு வெளிச்சம், வேறு எதுவுமே இல்லை. அப்போ அவளை விட்டு வெளியே வாருங்கள் அப்படின்னு இன்றைக்கி மாபெரும் அழைப்பு கொடுத்துருக்காரு. சபைன்றது என்ன, பரிசுத்தாலும் கூடுகிறதா சபை, ஒரு கட்டடத்தை சேர்ந்ததல்ல. இன்னைக்கு நீங்க தேவன் நீங்க முடிவெடுப்பீங்க, தேவன் வழி நடத்துவார். இறுதி ஜபமாக சகோதரர் அற்புதராஜ் அவர் ஜபிக்குமாறு அன்புடலை.
மகா பரிசுத்தமும் அன்பும் இரக்கமும் சத்தியமுள்ள எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த ஆசிரியப்பட்ட வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தந்தையே. இந்த நாளில் உங்களுடைய தெய்வீக திட்டத்திலே தந்தையே, உம்முடைய பரம அழைப்பை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தந்தையே. தந்தை, இந்த அழைப்பை நாங்கள் உறுதியாக எங்கள் இதில் பற்றி கொண்டு தந்தையே, நாங்கள் அந்த பாபிலோன்ட்டு வெளியே வந்து மூக்கென்று சாட்சியாக வாழக்கூடிய தேவனே, ஒரு பாடத்தை இந்த நாளில் நீ ஆசிரியை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகுப்பினை கேட்ட ஒவ்வொரு சகோதரரும் நிறையத்தில் இந்த வார்த்தையை வைத்து மூக்கென்று அந்த பாபிலோன் வெளியே வந்து சாட்சியாக வாழ தேவன் தம்மை கிருபை செய்யும்படியாக, அவர்களுக்கும் உம்முடைய பரிசுத்தாவை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய குமரனாக இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே. இந்த நாளில் குறிப்பிட்ட பாடத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி எங்கள் லட்சகர மேய்ப்புறமாகிய உங்களுடைய ஒரே தரான தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவன நல்லதாக.